கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் வேயில், காலை வணக்கம் நண்பர்களே. நான் எப்பொழுதுமே தாமதமாய் வருபவன். பில்லி என்னிடம் கூறிக்கொண்டிருந்தான், இன்று காலை எனக்கு தனிப்பட்டவர்களோடு ஏறக்குறைய 30 பேட்டிகள் உள்ளன என்று. அவைகளில் இரண்டை நான் முடித்துவிட்டேன். எனவே அதாவது 2 அல்லது 3 என்று நான் நினைக்கிறேன். எனவே எல்லோரையும் என்னால் சந்திக்க இயலாது. உங்களுக்கு தெரியும், ஜனங்களோ பட்டியலில் இடம்பெற்று மாதங்கள் மாதங்களாக காத்திருக்கின்றனர். கர்த்தரோ இங்கு சில பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஓ, அவர் நம்முடைய தேவன். அவர் தேவன் இல்லையா? இப்பொழுது இந்த தேசத்துக்கு நேர்ந்துள்ள பெரிய துயரத்தை நாம் அனைவருமே இன்று காலை அறிந்திருக்கிறோம் என்று நான் உறுதியுள்ளவனாயிருக்கிறேன். அதாவது நம்முடைய ஜனாதிபதியாகிய திரு கென்னடியின் இழப்பு. அவருடைய அரசியல் முறைகளிலும் அவருடைய மார்க்கத்திலும் நான் அந்த மனிதனோடு இணங்காமல் இருந்த போதிலும், அதே சமயத்தில் அவர் இந்த விதமாக இறக்க தகுதி உள்ளவர் அல்ல. விடப்பட்ட அவருடைய சிறு பிள்ளைகளுக்கோ தகப்பன் இருக்கார். அந்த தாய், அதாவது நான் திருமதி கென்னடியுடன் அவளுடைய வழிகளுடன் நிச்சயமாகவே இணங்காமல் இருந்தாலும் ஒரு கால காரியங்களோ, ஆனால் அவள் ஒரு தாய் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அண்மையில் அவள் தன் குழந்தைகளை இழந்தாள். இப்பொழுது அவள் தன் கணவனையும் இழந்து விட்டாள். அவர் அவளுடைய மடியில் விழுந்தார். அவளுடைய சொந்த கணவனின் ரத்தம் அவளுடைய மடியில் பெருகி ஓடினது. அது பயங்கரமானது. நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? அவள் நாட்டில் நாகரிக பாணியை தொடங்குகிறவள் என்று நாம் சில நேரங்களில் கருதியதுண்டு. அது அவ்வாறே கூட இருக்கலாம். ஆனால் அதை குறித்து நான் பிரசங்கித்த செய்திகளில் ஒன்றையாகிலும் திருமதி கென்னடி அவர்கள் கேட்டதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருகால செய்திகளில் ஒன்றை அவள் கேட்டிருக்க நேர்ந்தால் அவள் வித்தியாசமாக இருந்திருக்க கூடும். அதை கேட்கும் நம்முடைய சகோதரிகளும் கூட சிலர் அதன்படி நடக்கிறதில்லை. பாருங்கள், புரிகிறதா? பாருங்கள், அவளோ கத்தோலிக்க முறையில் வளர்க்கப்பட்டவள். அது மாத்திரமே அவளுக்கு தெரியும். அதற்கு விரோதமாக நான் ஒன்றையும் கூறவில்லை. பாருங்கள், அது ஒரு முறைமை. ஜனங்களுக்கு விரோதமாக, கத்தோலிக்க ஜனங்களுக்கு எதிராக நான் ஒன்றையும் கூறவில்லை. அது ஒரு முறைமை, கத்தோலிக்க முறைமை. பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், இன்னும் மற்றவை போல பாருங்கள், அல்லது பெந்தேகோஸ்து, எதுவானாலும் அந்த முறைமைதான் எதிரானது, ஜனங்கள் அல்ல. ஜனாதிபதியாக திரு கென்னடி அவர்கள் நற்பணி ஆற்றினார் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய இருதயம் அவருடைய மனைவிக்காக வேதனைப்படுகிறது. அதாவது நம்முடைய நாட்டிலும் கூட நம்முடைய நாட்டை சார்ந்த அயோக்கியர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது நான் அதை குறித்து உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். ஒரு நபரின் கருத்துக்கு இணங்காமல் உங்கள் சொந்த நிலையில் உங்களால் நிற்க முடியாமல் போனால் அதன் காரணமாக வேறொருவரை கொலை செய்ய வேண்டும் என்றல்ல. அந்த சிறு பிள்ளைகளுக்கு தெரியும், அவர்கள் சொன்னார்களாம், அதாவது அந்த சிறுவன், என்னுடன் விளையாட இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, அப்பா போய்விட்டார்கள் என்றானாம். பாருங்கள், எனவே என்றாவது ஒரு நாள் என் கதியும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் எப்பொழுதுமே எண்ணினதுண்டு. அது அநேக முறை ஏறக்குறை அப்படி நடந்துள்ளது என்று உங்களுக்கு தெரியும். தூரத்திலிருந்து யாராகிலும் என்னை சுட்டுக் கொன்று விடாமல் பாதுகாக்க வெளிநாடுகளில் அவர்கள் தங்கள் உடல்களை என் மேல் மறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஒரு மனிதன் அந்த விதமாக இறக்கும் போது அது செலுத்தப்பட்ட கிரயமாகி விடுகிறது. அது வெவ்வேறு காரியங்களின் மகிமையோடு செல்கிறது. பாருங்கள், சராசரி நமது 4வது ஜனாதிபதி, அதாவது 4 பேரில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதை குறித்து நானோ மிகவும் வருத்தப்படுகிறேன். அப்படிப்பட்ட இழிவான கொலை செய்யக்கூடியவன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்பது நமக்கு அவமானம். இப்பொழுது அதே சமயத்தில் நான் கூறினது போல அவருடைய அரசியலுடன் நான் இணங்கவில்லை. அவர் செய்ய முனைந்த அவருடைய கருத்துக்களுடன் நான் இணங்கவில்லை. ஆனால் பாருங்கள், அவரும் ஒரு மனிதனே. அவருடைய மார்க்க முறைமைகளுடன் நான் ஒத்துப்போகவில்லை. நான் நிச்சயம் அதனுடன் ஒத்துப்போகவில்லை. இருப்பினும் அவரோ அந்த விதமாக வளர்க்கப்பட்டவர். அதுதான் நான் கூறினது போன்று அவர் வித்தியாசமான ஒன்றை கேட்டிருக்க நேர்ந்தால் அவர் வித்தியாசமானவராக இருந்திருக்க கூடும். நம்மில் யாராவது ஒருவர் மறிக்க நேர்ந்தால் நாம் ஒரு காரியத்தை செய்வது வழக்கம். அமெரிக்க சபை என்னும் முறையில், இது அமெரிக்கர்களை உறுப்பினராக கொண்டது என்னும் முறையில், அமெரிக்கர்கள் தான் திரு கென்னடியை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தனர். அதன் காரணமாகவே நாம் ஒரு ஜனநாயகமாக உள்ளோம். நான் திரு கென்னடிக்கு ஓட்டு போடவில்லை. நான் திரு நிக்சனுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஏனென்றால் திரு நிக்சனை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அவரை எனக்கு பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை பிடிக்கும் என்பதனால் அவருக்கு நான் ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த நாட்டின் ஜனங்கள், அமெரிக்கர்கள், இந்த நாட்டின் உடன் குடிமக்கள் திரு கென்னடியை தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் அதை செய்த விதம் அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒன்று. அவ்வளவுதான் என்னால் கூற முடியும். ஆனால் நான் நினைப்பதோ, இந்த தாயின் நிமித்தம் ஒரு மனித பிறவி, பிள்ளைகளின் தாய் என்னும் ரீதியில் திருமதி கென்னடிக்காக நாம் எழுந்திருந்து அவளுக்காக சற்று நேரம் ஜெபிக்கலாமா?
Lord Jesus,
கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் மானிடர் என்ற முறையில் எங்களுக்கு ஒருவர் பால் ஒருவர் உணர்ச்சி உண்டு. கர்த்தாவே, எங்கள் ஜனாதிபதி இவ்வாறு இரக்கம் என்று சுட்டுக் கொல்லப்பட்டதை குறித்து நாங்கள் வருந்துகிறோம். எங்கள் நாடு நிலையை அடைந்துள்ளதை குறித்து நாங்கள் வருந்துகிறோம். எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பதை குறித்து நாங்கள் வருந்துகிறோம். எங்கள் நாட்டில் இரக்கமற்ற கொலையை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கும் போது, சற்று முன்புதான் அவர்கள் அந்த கருப்பு நிற சகோதரனை சுட்டுக் கொன்றதை போன்றே அவர்களோ அந்த கருப்பு நிற சகோதரனை நிறைவேறி காரணமாக இரக்கமின்றி சுட்டுக் கொன்றுவிட்டனர். கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பதோ எங்களுக்கு வருத்தமாய் உள்ளது. எங்கள் பலவீனமே இது நடக்க காரணமாய் இருந்தது. நாங்கள் ஜனாதிபதியின் மனைவி திருமதி கெனடிக்காக ஜெபிக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகள் தங்கள் தகப்பனுக்காக ஏங்கி தவிக்கிறார்கள் என்பதை அறிவோம். சில நாட்களுக்கு முன்பு அவர்களை விட்டு சென்று விட்டார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கினவராய் பிள்ளைகளோடு தரையில் விளையாடுவார். ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு தகப்பன் இல்லை. அந்த ஸ்திரீ, அவருடைய மனைவி, அவளுடைய கணவர் அவளுடைய மடியிலே விழுந்து அவருடைய ரத்தம் அவளுடைய உடையை நனைத்தது. சற்று முன்னர்தான் அவளுடைய குழந்தையை அடக்கம் செய்தாள்.
Yet Lord, we might believe the woman being
அதே சமயத்தில் கத்தாவே, அந்த ஸ்திரீ தவறாக நடந்து கொண்டு அவள் உடுத்தும் விதத்தில் இந்த நாட்டில் நாகரிக பாணியை அமெரிக்க மக்களிடையே தொடங்கினவளாய் இருந்த போதிலும் அவர்களுக்கு அதுதான் தேவைப்பட்டது. அவளுக்கு நீ உதவி செய்யுமாறு இக்காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுடைய ஆழ்ந்த துயரத்தில் சத்தியம் என்னவென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கண்டுகொள்வாளாக. கர்த்தாவே, அதை அருளும். ஒருவர் மாத்திரமே துயரற்ற நேரத்தில் சமாதானத்தையும் ஆறுதலையும் அளிக்க வல்லவர். கர்த்தாவே, நாங்கள் முழு இதயத்தோடும் பிரகாசிக்கிற ஒளியாக தொடர்ந்திருக்க எங்களுக்கோ உதவி செய்யும். எந்த நேரத்தில் நாங்கள் மற்றவர்கள் மேல் எங்கள் பாதிப்பை விளைவிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. அவர் வருமளவும் கிறிஸ்துவின் ஒளியை நாங்கள் பிரகாசிக்க செய்வோமாக. அதன் பிறகு மந்தையின் மகத்தான மேய்ப்பன், எல்லா நீதியை குறித்தும் அறிந்தவர், பாவம் அனைத்தையும் நியாயத்துக்கு கொண்டு வருவார். அதை எப்படி செய்வதென்று அவர் அறிந்துள்ளார். அது வரைக்கும் உமது அன்பும் இரக்கமும் எங்கள் மேல் தங்குவதற்காக எங்களை உமது கரங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஆம், யாருமே அப்படி சாக தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று எண்ணுகிறேன். திரு லிங்கன் அவர்கள் அவ்வாறு சாக தகுதி பெற்றிருக்கவில்லை. திரு மக்னலி அவ்வாறு சாக தகுதி பெற்றிருக்கவில்லை. ஹியூலாங் அவ்வாறு சாக தகுதி பெற்றிருக்கவில்லை. அவர்கள் யாருமே தகுதி பெற்றிருக்கவில்லை. நான் அதை ஒத்துக்கொள்வதில்லை. கொலையில் அது மோசமானது. அப்படிப்பட்ட ஒன்றுக்காக நமது ராணுவத்தினர் வெளிநாடுகளில் போர் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றுக்காக நம்முடைய தேசிய கொடி உயர்த்தப்பட்டிருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒன்றுக்காக நாம் அமெரிக்க குடிமக்களாக இருக்கவில்லை. இல்லை, நம்முடைய தேசம் பாவத்துடன் கயிறு போல் முறுக்கப்பட்டு அதனுடன் நெசவு நூல் போல இணைந்துள்ள காரணத்தால் இவை சம்பவிக்கின்றன. அது பாவம். இன்று நமக்கு, அதாவது நான் ஞாயிறு பள்ளி பாடம் ஒன்றை போதித்து சபைக்கு ஓரிரு காரியங்களை உரைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இச்செய்திகளை பிரசங்கிக்கும் போது ஞாயிறு காலையில் உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருப்பதற்காக உங்கள் மன்னிப்பை கோருகிறேன். அதன் பிறகு நான் கர்த்தருக்கு சித்தமானால், அதாவது இவ்வாறு நான் செய்ய காரணம் என் ஜனங்களிடையே நான் இருக்கிறேன், அவர்களுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் உபதேசங்களை ஆழமாக போதிக்க வேண்டும். இந்த உபதேசங்களை நான் வேறு இடங்களில் பிரசங்கிப்பதில்லை. அங்கு சுவிசேஷத்தின் முக்கிய அடிப்படைகளை மாத்திரமே போதிக்கிறேன். ஆனால் இந்த உபதேசங்கள் கடினமானதாய் உள்ளன. எனவே நான் அவைகளை மற்ற இடங்களில் பிரசங்கிப்பதில்லை. சில சமயங்களில் இங்கு என் பிரசங்கத்தை முடிக்க மணிக்கணக்காக 2 அல்லது 3 மணி நேரம் ஆகிவிடுகிறது. உங்களை நான் சில சமயங்களில் 12:30 அல்லது 1 மணி வரைக்கும் பிடித்து வைத்து விடுகிறேன். நான் முன்பு செய்தவர்களுக்கு இது சிறிய காரியமே. சில சமயங்களில் நான் ஏறக்குறைய இரவு முழுவதும் முன்பு பிரசங்கித்ததுண்டு. நாங்கள் அநேக முறை காலை 8 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 2 அல்லது 3 மணிக்கு வீடு திரும்பியதுண்டு. அது உண்மை. கூட்டங்களில் இருந்து அவ்வாறு சென்றதுண்டு. ஆனால் நானோ முயற்சி செய்ய போகிறேன். அதாவது நான் மறுபடியும் உங்களிடம் வரும்போது, அதாவது இவ்வளவு போதனைக்கு பதிலாக ஒரு பிரசங்கத்தை போதிக்க என்னிடம் ஏதாவது இருக்கும் பட்சத்தில், அதை உங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்து விடுவேன். ஏனென்றால் எனக்கு இப்பொழுது ஏழு காலங்கள் செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது ஆறாம் முத்திரையில் இணைகிறது. ஆறாம் முத்திரை திறக்கப்பட்ட போது ஏழு காலங்களும் ஒரேடியாக முடங்கின. நீங்கள் பாருங்கள். எனவே நாம் அவர் வருகைக்கு முன்பு அல்லது நான் இங்கிருந்து செல்வதற்கு முன்பு எதுவானாலும் என்னால் முடிந்தால் அதை சபைக்கு போதிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை செய்வதாக இருந்தால் அப்பொழுது நாங்கள் முன்னதாகவே அறிவித்து விடுவோம். அப்பொழுது ஒரு கால இன்று காலை அறைகள் ஜன நெருக்கமாய் உள்ளதையும் சுவர்களை சுற்றிலும் நிற்கின்றதையும் நாம் காண்கிறோம். நாம் முயற்சி செய்வோம். இப்பொழுது நமக்கு ஒரு இடம் உண்டு, அங்கு நாம் செல்லலாம். அங்கு 3000 பேர் உட்கார முடியும். அது இங்குள்ள பள்ளியின் அழகான அரங்கம். ஏழு காலங்களை நாம் அந்த பள்ளி அரங்கத்தில் போதிக்க முயற்சி செய்வோம். அங்கு உட்கார நிறைய இடவசதி உண்டு. நீங்கள் பாருங்கள். எனவே நாம் ஜனங்களுக்கு இடவசதி அளிக்கலாம். நாங்கள் நியூயார்க் கூட்டங்களில் நடந்ததை குறித்து அறிவிக்க விரும்புகிறோம். அங்கு எங்களுக்கு மாரி சரங்கத்தில் அருமையான தருணம் உண்டாயிருந்தது. ஒவ்வொரு இரவும் நாங்கள் ஜனங்களை வெளியே அனுப்பிவிட வேண்டியதாக இருந்தது. ஜன நெருக்கடி மிகவும் அதிகமாகவே இருந்தது. அந்த இடத்துக்கு சொந்தமானவரோ ஜனங்களை நாங்கள் நெருக்கமாய் நிற்க வைத்திருந்தால் தீயணைக்கும் அதிகாரி அந்த இடத்தை மூடிவிட்டிருப்பார். எனவே அவர்களை நாங்கள் அனுப்பிவிட வேண்டியதாயிற்று. ஜனங்கள் தெருவில் எங்கும் அங்குமாக நடந்து உள்ளே உள்ள யாரையாகிலும் களைப்படைந்து எழுந்து வெளியே சென்று அவர்களுக்கு அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தனர். பாருங்கள், ஒருவர் அந்த ஒருவர் வெளியே சென்று அவர்கள் உள்ளே காத்துக் கொண்டிருந்தனர். ஒருவர் வெளியே சென்றால் ஒருவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். நேரத்தோடு வீடு செல்ல வேண்டிய யாராகிலும் ஒருவர் எழுந்து வெளியே செல்லும் போது அவர்கள் உள்ளே வந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டனர். பாருங்கள், அவர்கள் இப்படியாக உள்ளே வந்தனர். அவர்கள் மிகவும் அருமையான ஜனக்கூட்டமாகும். உலகமானது, கிறிஸ்தவ சபையானது தேவனுக்காக பசியாய் உள்ளது என்றே நான் எண்ணுகிறேன். இப்பொழுது நான் நம்புகிறேன். நன்றி சகோதரனே, நாம் ஒன்று கூடி அந்த கடைசி ஏழு காலங்களை பெற தேவன் நமக்கு ஒரு தருணத்தை அளிப்பார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவைகளை செய்ய நான் நடத்தப்பட விரும்புகிறேன். அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிறகு வர்த்தக புருஷரின் காலை உணவின் போது வழக்கமாக அவர்களுடைய குழுவில் காலை உணவுக்கு 50 முதல் 100 பேர் இருப்பார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அன்று காலை அவர்களோ 1700 அனுமதி சீட்டுகளை விற்றுவிட்டு மற்றவர்கள் நிற்கும்படி செய்தனர். அந்த இடம் ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. தாழ்வாரத்திலும் சுவர்களை சுற்றிலும் படிக்கட்டுகளிலும் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். உயர் பதவியில் உள்ள சில போதகர்கள், இரு குருமார்கள் செய்தியை கேட்க அங்கு வந்திருந்தனர். எனவே நான் கேள்விப்படுகிறேன். எனவே நான் புரிந்து கொண்டதோ அது சிறிது உதவி செய்ததென நினைக்கிறேன். அது கூடுதலாக உதவி செய்திருக்க வகை உண்டு. நாம் நினைப்பதை காட்டிலும் சிறிது அதிகமாக கூடுதலாக உதவியாக இருந்திருக்கும். இப்பொழுது இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு கிறிஸ்துவுடன் உங்களுடைய நிலைமைகள் என்ன என்னும் பொருளின் பேரில் ஒரு செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அது சிறிய செய்தியாயிருக்கும். நாங்கள் தொடங்க விரும்புகிறோம். நான் 7:30 மணிக்கு மேடையின் மேல் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் வழக்கமாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறீர்கள்? 7:30 மணிக்கா? ஓ, 7. நான் 7:30 மணிக்கு மேடையின் மேல் இருப்பேன். அப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் 8:30 மணிக்கு இறங்கிவிடலாம். காரணம், நான் கூடுமானவரை விரைவாக முடிக்கப் போகிறேன். நான் அதை செயல்படுத்த துவங்க போகிறேன். மற்றொரு காரியம் என்னவெனில், ஜனங்கள் சிரிப்பதை காணும் சில அந்நியர்கள் இருக்கக்கூடும். காரணம், நான் வேகமாக இங்கிருந்து இறங்கிவிட வேண்டும் என்றுதான் எண்ணுகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அது ஒரு விதமான, நான் கூறுவது அவபக்தியாக ஒலிக்காது என்றே நான் எண்ணுகிறேன். ஜனங்கள் இவ்வாறு ஒன்று கூடும் போது என் தாயார் கூறுவது போல், அது குளிர்ந்த காலையில் உள்ள சர்க்கரை குழம்பு போன்றது. அப்பொழுது அது கெட்டியாகி மெல்ல ஒழுகும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அப்படித்தான் அது உள்ளது. இச்செய்திகளை நான் மெல்ல கூறுகிறேன், ஏனெனில் தேவனுடைய கரும்பின் இனிமை நம்மை ஒருவிதம் ஒன்றாக கெட்டியாக்கி விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானோ அதை வேறெந்த விதத்திலும் விரும்புவதில்லை. அவ்விதமாகத்தான் எனக்கு அது வேண்டும். நாம் வழக்கமாக நின்று கொண்டு இந்த பாடலை பாடுவது என் நினைவுக்கு வருகிறது. நமது இருதயங்களை கிறிஸ்தவ அன்பினால் பிணைக்கும் கட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் மேற்கூறியது போன்றிருக்கும். பாருங்கள், நாம் பிரிந்து செல்லும் போது அது உள்ளில் நமக்கு வேதனை தருகிறது. ஆயினும் நாம் இருதயத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டு மறுபடியும் சந்திப்போம் என நம்புகிறோம். அதுவே எப்பொழுதும் நமது குறிக்கோளாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்று முதல் பழைய பரிசுத்தவான்கள் அநேகர் நித்திரையடைந்து விட்டனர். இருப்பினும் நாம் இருதயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை அங்கு கண்டதாக அன்று காலை கிடைக்கப்பட்ட தரிசனத்தை நான் நினைக்கிறேன். அவர்களை அங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையில் இளைஞர்களாகவும் இளம்பெண்களாகவும் இப்பூமியில் அவர்கள் இருந்தது போன்று சரீர பிரகாரமாக இருக்க கண்டேன். நமது வருகைக்காகவே அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் என்றாவது ஒரு நாள் அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்வோம். இப்பொழுது நான் ஆராதனைகளோ நினைவிருக்கட்டும். பாடல் ஆராதனைகள் இன்றிரவு 7:30 மணிக்கு பதிலாக 7 மணிக்கே தொடங்கும். அதன் பின்னர் அடுத்த வாரம் நான் லூசியானாவில் உள்ள சீவர் போட்டி, அதாவது லூசியானாவில் உள்ள சீவர் போர்ட்டில் லைஃப் கூடாரத்தில் இருப்பேன். அவர்கள் தெருவின் மறுபக்கத்தில் உள்ள அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நேற்றிரவு சகோதரன் மூர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் பேசினார். அது அவர்களுடைய வருடாந்தார பெரிய சபை கூட்டம் என்றும் அவர்கள் திரளான ஜனங்களை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். நான் வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு முன்பாக நான் ஒரு சிறு சாட்சியை கூற விரும்புகிறேன். அன்று நாள் ஒரு ஸ்திரீ இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஒருவர் மற்றவருக்காக ஜெயிப்பதனால் உண்டாகும் விளைவை குறித்து உங்களுக்கு கூறுகிறேன். நான் பார்க்க நேர்ந்த போது வேறொரு ஸ்திரீ, அதாவது நான் சகோதரி ராட்னி காக்ஸின் மனைவி மார்ஜி காக்ஸ் உட்கார்ந்திருக்க கண்டேன். போன வாரம் நாங்கள் இங்கிருந்த போது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் கட்டிடம் முழுவதிலும் சிந்தனைகளை பகுத்தறிந்து கூறிக்கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை பற்றி எப்படி கூறினார் என்று உங்களுக்கு தெரியும். அவள் உட்கார்ந்து, அதாவது அவள் இப்பொழுது இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் அந்த எங்கோ பின்னால் இருந்தாள். நான் பார்த்தபோது சர்க்கரை வியாதி உள்ள ஒருவள் அழைக்கப்பட்டாள். அது மார்ஜி. தரிசனத்தில் அது மார்ஜியா இருந்தது. மார்ஜி அங்கு நின்று கொண்டிருந்தாள். ஆனால் நான் கீழ்நோக்கி அவளை பார்த்தபோது நான் நினைத்தேன், நான் பார்த்தபோது அது வேறொரு ஸ்திரீ. ஆனால் மார்ஜி தரிசனத்தில் காணப்பட்டாள். ஆனால் ஒளி அந்த ஸ்திரீயின் மேல் இருந்தது. எனவே நான் கவனித்தேன், நான் நினைத்தேன், நான் மார்ஜியை கூப்பிட்டால் அவர்கள் நிச்சயமாகாது என்பார்கள். அவர்களை அறிந்த யாராகிலும் ஒருவர், ஏன் அவருடைய கணவர் அவருடைய நெருங்கிய நண்பர்களை ஒருவர், அவர்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள், ஒன்றாக உறங்குகிறார்கள், ஒன்றாக வேட்டையாடுகிறார்கள், எல்லாமே. எனவே அவருக்கு நிச்சயம் இது தெரிந்திருக்கும் என்று கூறியிருப்பார். ஆனால் மார்ஜிக்கோ அது தெரியாது. ஆனால் நான் மற்ற ஸ்திரீயை கூப்பிட்டேன். அவள் சிகாகோவில் இருந்து வந்த ஒரு சகோதரி என்று பின்னர் கேள்விப்பட்டேன். என்ன நேர்ந்ததென்றால், அவளுடைய, அதாவது அந்த தொழிற்சாலையில் அவர்கள் சக்கரை நோய் உள்ளதா என்று கண்டுபிடிக்க பரிசோதனை நடத்தினார்கள். அவளுக்கு சக்கரை நோய் இருந்தது. நேற்று முந்தின நாள் அந்த பரிசோதனைக்காக அவள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவள் இதை கூறின போது அவளுக்கு இதை ஞாபகப்படுத்தினேன். நான் சகோதரி மார்ஜி இங்கு வா என்று அழைத்தேன். அவளுடைய கரங்களோ எப்படி மறுத்து போகின்றன, அவளுக்கு எப்படி உண்மையிலேயே அந்த மோசமான உணர்ச்சி உண்டாகிறது என்பதை குறித்து அவளிடத்தில் கூறினேன். அந்த பெண்மணி ஏறக்குறைய இரவு பகல் உழைக்கிறாள். அவர்கள் கட்ட முயற்சித்து வரும் வீட்டிற்கு பணம் செலுத்த தன் கணவருக்கு உதவி செய்ய எண்ணம் கொண்ட விசுவாசம் உள்ள தாய். அவளுடைய இளைய சகோதரி நெல்லி மற்றும் சார்லி, அது ராட்னியின் சகோதரன். அவருடைய மனைவி எல்லோருமே அந்த தொழிற்சாலையில் அவர்களால் இயன்றவரை கடினமாக உடைக்கின்றனர். அவர்கள் அங்கு நிந்தையை சகிக்கின்றனர். ஏனென்றால் அந்த பெண்கள் தலைமுடியை வளரவிட்டு அழகு சாதனங்களை உபயோகிப்பதில்லை. நாம் கிறிஸ்தவர்களாகும் போது அதை செய்கிறோம். எங்கு நன்மதிப்பு தர தகுதி உண்டோ அங்கு அதை தர வேண்டும் என்று நான் நம்பிக்கை கொண்டவன். இந்த இரண்டு வாலிப ஸ்திரீகளும் என் இருதயத்தில் ஒரு அன்புமிக்க இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அதன் பிறகு அவள் கையில் பிடித்து அவளுக்காக ஜெபித்தேன். அவள் அங்கு சென்ற போது அவர்கள் சிறிதளவு சக்கரை நோய் கூட எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது போய்விட்டது, அவ்வளவுதான். இங்கு எங்கோ உட்கார்ந்து கொண்டிருந்த ஸ்திரீ அழைக்கப்பட்டாள். அந்த சகோதரியின் பெயர் புரூஸ். அவளையோ இன்று காலை இங்கு நான் காணவில்லை. ஆனால் அவளோ எப்பொழுதும் அதிகமாக ஜெபிக்கும் ஒரு ஸ்திரீ. நான் சென்ற முறை இங்கிருந்த போது அவள் வந்திருந்தாள். அப்பொழுது ஜெப அட்டைகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. எனவே யாருமே ஜெப வரிசை ஒன்றும் அமைக்கப்படவில்லை. அவர்களோ வெறுமன பரிசுத்த ஆவியானவரோ கூட்டத்தில் உள்ளவர்களை அழைத்தார். இந்த திருமதி புரூஸ் ஒருமுறை புற்றுநோயில் இருந்து சுகமடைந்தார். அவள் எப்பொழுதுமே யாரோ ஒருவருக்காக தன் இருதயத்தில் வாரம் கொண்டிருந்தாள். எனவே அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். லூயிவில்லை சேர்ந்த ஒரு ஸ்திரீ புற்றுநோயினால், தொண்டை புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தாள். இந்த ஸ்திரீ அவளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக புற்றுநோய் கொண்ட அந்த ஸ்திரீயிடம் சென்று அந்த நோய் என்ன செய்திருந்த போதிலும் அவளை அழைத்து அவள் யார் என்று அவளிடத்தில் கூறி சரியாக கூறினாள். அவள் யாராய் இருந்தாள் என்றும் அவளுடைய கோளாறு என்னவென்றும் அவளுக்கு புற்றுநோய் உள்ளதென்றும் அவள் சுகமாகி விடுவாள் என்றும் உரைத்தார். அவள் வீட்டுக்கு சென்றாள். இரண்டு நாட்கள் கழித்து அவள் தொண்டை அடைத்து கிட்டத்தட்ட மரித்து விடுவது போல தோன்றினது. அவளுடைய தொண்டையோ பெரிதாக வீங்கிவிட்டது. அவளுக்கு பெரிய இருமல் உண்டாகி அந்த புற்றுநோய் வெளியே வந்தது. அவள் பரிபூர்ண குணமடைந்தாள். பாருங்கள் என்ன நேர்ந்ததென்றால், நீங்கள் பாருங்கள், அந்த கட்டி தீவிரமானது, அதற்கு ஜீவன் உண்டு. பாருங்கள், புற்றுநோய் அந்த வார்த்தையானது நண்டு என்னும் மருத்துவ சொற்கூற்றிலிருந்து வந்ததாகும். அப்படி என்றால் அதற்கு ஏராளமான கால்கள் உள்ளதென்ற அர்த்தம். கடலில் உங்களுக்கு கிடைக்கும் நண்டை போல அது உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிவிடுகிறது. அவளுடைய தொண்டையில் உண்டாயிருந்த தீவிர வளர்ச்சிக்கு அதைத்தானது செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது பாருங்கள், அந்த வளர்ச்சியுடன் நான் தொடர்பு கொள்வதில்லை. அந்த வளர்ச்சியில் உள்ள ஜீவனுடன் தான் நான் தொடர்பு கொள்கிறேன். புரிகிறதா? அந்த வளர்ச்சியில் உள்ள ஜீவனுடன் தான் நாம் தொடர்பு கொள்கிறோம். பாருங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசு என்னும் சொல் வேதனைப்படுத்துபவன் என்னும் அர்த்தம் கொண்டது. சரீரத்தை வேதனைப்படுத்துவது போன்று அது ஒரு பிசாசு. அந்த வளர்ச்சியை விட்டு ஜீவன் செல்லும் போது அந்த வளர்ச்சி பெரிதாகின்றது. வீதியில் அடிபட்டு மறித்து போன ஒரு நாய்க்குட்டியை போல் அதை போன்ற ஒரு காரியம். அது சில நாட்கள் சூரிய வெளிச்சத்தில் கிடக்கட்டும், அதன் பின்னர் அதற்கு இரு மடங்கு உடலானது வீங்கி போய்விடுகின்றது. அதுதான் அந்த ஸ்திரீ மோசமான நிலைமை அடையும்படி செய்தது. அநேக முறை நான் அதை விளக்கி கூறியிருக்கிறேன். உங்கள் நிலை மோசமாகும் போது அதுதான் நீங்கள் குணமாகிவிட்டீர்கள் என்பதன் அறிகுறி. நீங்கள் பாருங்கள், அது நாளடைவில் மோசமாகி அது வீங்கினதால் அவள் தொண்டையோ அடைத்தது, ஆனால் அது அவிழ்ந்து வந்தது. ஏனென்றால் ஜீவன் அதை விட்டு போய்விட்டது. அவள் இப்படி இருமின போது, நீங்கள் பாருங்கள், இப்படி இருமின போது அது அவளுடைய மாம்சத்திலிருந்து அவிழ்ந்து வெளியே வந்தது. தேகத்தில் உயிரில்லாத அந்த பொருள் உயிர் அதில் இல்லை, புற்றுநோய் போய்விட்டது. வெளியே குதித்து வந்து பாருங்கள், வெளியே விழுந்தது. ஆகவே அதுதான் அந்த சதை வளர்ச்சி என்ற சரீரம் வெளியேறினது. வெளியேறினது பிசாசு அல்ல, அது அவன் வாசம் செய்த வீடாயிருந்தது. அவன் வெளியேறின காரணம் அவளுக்கு கூறப்பட்டதில் அந்த ஸ்திரீ கொண்டிருந்த விசுவாசம். இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்டாள். அதுதான் புற்றுநோயை கொன்றது, அந்த ஜீவனை எடுத்து போட்டது. அவ்வளவு மருத்துவரிடம் திரும்பி சென்ற போது அவர் மூடத்தனம், அது முன்பு போலவே இப்பொழுதும் இருக்கிறது என்றார். ஆனால் அது உண்மையா இருந்தது, ஏனென்றால் வளர்ச்சி அங்கிருந்தது, ஆனால் அதன் ஜீவன் அங்கில்லை. பாருங்கள், அது வெளியே வர முடியாத ஒரு இடத்தில் இருந்திருந்தால் என்ன நடக்கிறது? இதுதான் அந்த புகைப்படமா? இந்தியானாவில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்டில் உள்ள திருமதி பேக்கர் அவர்களுக்கு செபத்திற்கு பிறகு வெளியேறிய சதை வளர்ச்சியின் புகைப்படம் இதோ உள்ளது. அதுதான் அதை குறித்த ஒரு புகைப்படம். பாருங்கள், அதுதான் பிசாசு வாசம் செய்த சரீரம். நீங்கள் ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல் நீங்கள் வாழும் சரீரம் ஒருகால் சிறிது பெரிதாக சிகப்பு தலையாகவோ கருப்பு தலையாகவோ அப்படி ஏதாவது ஒன்றாக இருக்கும். புரிகிறதா? இந்த சரீரத்தில் பிசாசு வாசம் செய்கிறார், அல்லது அந்த சரீரத்தில் கிறிஸ்து வாசம் செய்கிறார். அதிலிருந்து உயிர் பிரிந்து செல்லும் போது உங்கள் சரீரம் இன்னும் பூமியில் உள்ளது. பாருங்கள், ஆனால் அங்கே உயிர் அதில் இல்லை. அவ்வாறே உயிர் வளர்ச்சியை விட்டு சென்ற போது அந்த வளர்ச்சி என்னும் சரீரம் அங்கிருந்தது. அதன் பிறகு அது அவளுடைய சரீரத்தை விட்டு அவிழ்ந்து வெளியே தள்ளப்பட்டது. வளர்ச்சி என்னும் சரீரம் வெளியே வந்தது. ஆனால் அது வெளியே வர முடியாத ஒரு இடத்தில் இருந்திருந்தால் உங்கள் இருதயம் அந்த செத்த பொருளையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இருதய துடிப்பு உண்டாகும் போது அது ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அதன் விளைவாக காய்ச்சல் மற்றும் ஒவ்வொன்றும் உண்டாகிறது. ஏனென்றால் கிருமிகள் பரவுகின்றன. உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் இருதயம், அதாவது ரத்தம் இருதயத்தின் வழியாக செல்லும் போது இருதயம் அதை சுத்திகரிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சகோதரி டவ் அவர்களே, சரியா? அது சரி என்று நான் நினைக்கிறேன். இருதய துடிப்பு ஏற்படும் போது அது சுத்திகரிக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவள் ஒரு செவிலியர், அவர்களுக்கு முன்னால் மற்றொரு செவிலியர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது எடுத்துக் கொள்கிறது. கிருமிகள் பரவுவதனால் காய்ச்சல் உண்டாகிறது. அது கிருமிகளை எடுத்துக்கொண்டு காய்ச்சலை உண்டாக்குகிறது. இப்பொழுது ஜனங்கள், நீங்கள் பாருங்கள், அது உங்கள் விசுவாசம். அது ஒருபோதும் உங்களுடைய உணர்ச்சிகள் அல்ல. அது அப்படியா என்பதல்ல. என் கை நேராக இல்லாமல் இருந்தால், அதாவது அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. என் விசுவாசம் தான் அதை கிரியை செய்கிறது. புரிகிறதா? நமக்கு முன்னால் விசுவாசத்தினால் பூரணமாக குணமாக்கப்பட்ட ஒரு நபரின் சாயலை நாம் காண்கிறோம். அதன் பிறகு நாம் படிப்படியாக நடந்து அந்த நபருக்குள் பிரவேசித்து அதனுடன் நடந்து சென்று விடுகிறோம். புரிகிறதா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அதுதான் அதை செய்கிறது. உங்களுடைய விசுவாசம், உங்கள் உணர்ச்சிகள் அல்ல, உங்கள் விசுவாசமே அதை செய்கிறது. தேவனுக்கே நன்றியும் துதியும் உண்டாவதாக. இப்பொழுது சிறிது நேரம் ஜபம் செய்வோம். நாம் சிறிது நேரம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொருள் இங்கு நமக்கு உண்டு. இதன்படியாய் தேவன் நம்மோடு சற்று நேரம் ஈடுபடுவாராக. இப்பொழுது மாலை ஆராதனைக்கு இருக்க முடியாமல் உங்களில் சிலர் காலையில் சென்றுவிட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு சித்தமானால் நான் மறுபடியும் இங்கு வந்து இருக்கும்படி விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் வாரத்தின் போது குடும்பமாக இங்கு திரும்பி வருவோம். கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரும் ஞாயிறன்று கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூடாரத்தில் என் கிறிஸ்துமஸ் செய்தியை அளிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துமஸுக்கு அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் அங்கு பேசவிருக்கும் செய்தியின் தலைப்போ தெருவில் உள்ள நாடோடி என்பதாகும். இப்பொழுது நாம் பாடப்பொருளுக்காக வேதபாகத்தை படிப்பதற்கு முன்பு நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுப்போமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்நேரத்தில் நீர் எங்கள் அருகில் இருக்கும் இந்த எங்களுடைய சிறு சபை கட்டடத்தில் அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதுவோ கடினமாயுள்ளது. எங்களுக்கு சரீர சௌகரியத்தை அளிக்கும் இடத்தின் சௌகரியத்தை கருதி இங்கு நாங்கள் வரவில்லை. ஏனென்றால் இங்கு சௌகரியம் இல்லை. நாங்களோ காணப்படுவதற்காக இங்கு வரவில்லை, ஆனால் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம் என்பதற்காகவே இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்களோ திருத்தப்படுவதற்காகவே இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களா இங்கு இருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு சௌகரிய குறைவு இருந்த போதிலும் இங்கிருப்பதில் எங்களுக்கு நல்வுணர்வு தோன்றுகிறது. நாங்களோ நின்று கொண்டும் நெருக்கிக் கொண்டும் உட்கார்ந்திருக்கிறோம். ஆயினும் தேவன் இங்கு இருக்கிறார் என்னும் உணர்வு எங்களுக்குள்ளதால் இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பவுல் இரவு முழுவதும் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அதே உணர்வுதான் அந்த வாலிபருக்கு அந்த இரவு ஏற்பட்டிருக்கும். எவ்வளவு நீண்ட ஒரு செய்தி! ஒரு கால் சூரிய அஸ்தமனம் தொடங்கி அடுத்த நாள் சூரிய உதயம் மறைக்குமாய் இருந்திருக்கும். ஒரு வாலிபன் உயரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், அவன் கீழே விழுந்தான், அவன் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டார்கள். பவுலோ அவன் மேல் தன் சரீரத்தை கிடத்தினான். செய்தியாளன் மேல் இருந்த தேவனுடைய ஆவியோ அந்த வாலிபரின் சரீரத்தில் உயிர் திரும்ப வரும்படி செய்தது. அப்பொழுது அவன் சரியாகி விடுவான் என்றான். அந்த வாலிபன் உயிர் பெற்றான். பவுல் பேசினதில் அவன் ஆர்வம் கொண்டிருந்தான். தேவனே, பரிசுத்த ஆவியானவர்கள் இதயத்தில் இன்று காலை என்ன கூறப்போகிறார் என்பதை குறித்து நாங்களும் ஆர்வம் கொண்டுள்ளோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவ அப்பத்தை கிட்டு தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது நாங்கள் இவ்விடம் விட்டு செல்லும் போது நாங்கள் கட்டடத்துக்குள் நுழைந்த போது இருந்த அதே நிலையில் உள்ள ஜனங்களாய் செல்லாதிருப்போமாக. கிறிஸ்தவர்கள் உம்மிடம் இன்னும் சிறிது அதிகமாக நெருங்கி வருவார்களாக. பாவிகள் இன்று மனம் திரும்புவார்களாக. வியாதியஸ்தர் சுத்தமடைவார்களாக. தேவனுடைய ராஜ்யம் எங்கள் அருகில் மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளும் வருவதாக. அவருடைய ஆவியானவர் வார்த்தைகளை எங்களுக்கு அருள்வதற்காக நாங்கள் காத்திருக்கும் இவ்வேளையில் இவைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இப்பொழுது நாம் சில வேத வாக்கியங்களை வாசிப்போம். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே உண்மையானது. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருப்பவர்களின் மேல் தயை பாராட்டுவதை நான் காண்கிறேன். யாராகிலும் ஒருவர் எழுந்திருந்து மற்றவருக்கு உட்கார இடமளிப்பதை நான் காண்கிறேன். அது மிகவும் அருமையானது. நமக்கோ அதிக இடம் இருந்தால் நலமாயிருக்கும், ஆனால் நமக்கு இந்த சமயத்தில் இடமில்லை. இப்பொழுது மத்தேயு 27 அதிகாரத்துக்கு திருப்பி 11 வசனத்தில் இருந்து நாம் படிப்போம். அதன் பிறகு இந்த பொருளின் பேரில் பேசுவோம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயசரத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆழ்ந்துப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அழைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அழைய வேண்டும் என்று அதிக அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். என்ன ஒரு வருத்தமான காட்சி! இதிலிருந்து நான் அழைக்க விரும்பும் பொருள், நீங்கள் அந்த விதமாக அதை எழுதிக் கொள்ளவோ அல்லது அழைக்கவோ விரும்பினால், ஒரு கால் இதன் ஒளிநாடா கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் தலைப்பிடப்பட விரும்புகிறேன். அந்த பாடப்பொருளை தெரிந்து கொண்ட பிறகு நான் உபயோகிக்க விரும்பும் பொருள், உங்கள் கைகளில் இயேசு இருந்தால், உங்கள் கைகளில் இயேசு இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நமது காட்சியோ இன்று காலை நியாயம் விசாரிக்கும் மண்டபத்தில் துவங்குகிறது. அங்கு தேசாதிபதியாகிய பிலாத்து நியாயம் விசாரிக்கும் பாகத்தை ஏற்பதற்கென காட்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தான். விடியற் காலத்தில் காலை வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பே அவன் உறக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டு இந்த மனிதனின் வழக்கை விசாரிப்பதற்கென அழைக்கப்பட்டான். அது நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு நேரமாயிருந்தது. அதற்கு பாத்திரமாக அவர் எதையும் செய்ததாக அவர்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தார். அது அவ்வாறு நடந்தாக வேண்டிய ஒரு மணி நேரமாயிருந்தது. அவ்வாறு நடைபெற அதற்கு பின்னே ஒரு காரணம் இல்லாமல் ஒன்றுமே நடப்பதில்லை. ஒன்று நடக்கிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மானிடருக்குள் இருக்கும் ஆவியினால் தூண்டப்படுகிறது. அதற்கு ஒரு நோக்கமும் ஒரு குறிக்கோளும் உண்டு. அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இவ்வுலகில் வாழ்ந்த அல்லது எப்போதும் வாழ்ந்தவர்களிலேயே மிகப்பெரிய மனிதருக்கு இது நேரிட வேண்டிய காரணம். இது இவ்வாறு நடந்த காரணம் என்னவெனில், அது நடக்க வேண்டிய நேரமாக இருந்தது. பாருங்கள், அது அப்படித்தான் நடக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. அது நடக்க வேண்டிய அந்த நேரம் அதுவே. இயேசு அவர் எப்படி வருவார் என்று தேவனுடைய வார்த்தை முன்னுரைத்ததோ அதே விதமாகவே வந்தார். அவர் என்ன செய்வார் என்று வார்த்தை கூறினதோ அதை அப்படியே செய்தார். அது உரைத்ததன்படியே அவர் வாழ்க்கை வாழ்ந்தார். தேவன் அக்காலத்து வித்தை அறியும்படி செய்தார் அல்லது வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவன் அதாவது வேதாகமம் ஆதியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடிவடைகின்றது. இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது பாருங்கள், ஒவ்வொரு சந்ததியிலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்கும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சந்ததியினுடாகவுமே தானியேல் கண்ட நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் உரைத்தது போல், எப்படி புறஜாதி ராஜ்யங்கள் எழும்பி அவை வீழ்ச்சியடைந்து மறைந்து போகும் என்று உரைத்தது போன்றே ஆகும். அந்த ஜாதிகள் ஒவ்வொன்றும் அந்த தேசங்களும் உலகத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்தின அந்த புறஜாதி வல்லமைகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த தரிசனம் உரைத்தபடியே நிறைவேறின. நேபுகாத்நேச்சார் பொன் தலை எடுக்கப்பட்ட பிறகு மேதிய பெர்சியர்கள் தோன்றினர். அவர்களுடைய சுவாபம் அந்த சொரூபத்தின் உலோகத்தின் தன்மையை போன்று தீர்க்கதரிசி கூறின விதமாக அப்படியே அமைந்திருந்தது. பொன் தலையாகிய நேபுகாத்நேச்சார் எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் மிக பெரிதும் முதலாவதுமான ராஜ்யம். அதன் பிறகு வெள்ளியாகிய மேதிய பெர்சிய ராஜ்யம். அப்படியே கீழே இறங்கி வரும்போது வெண்கல தொடை. ஒவ்வொரு உலோகமும் படிப்படியாக கடினமாய் கொண்டே வருகிறது. பொன் மிகவும் மிருதுவானது. அது எல்லா உலோகங்களிலும் மிக கடினமான இரும்பில் முடிவடைகிறது. இந்த ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் அவை என்ன செய்யும் என்று தீர்க்கதரிசி உரைத்திருந்தானோ அதே விதமான சுவாபத்தை பெற்றிருந்தன. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ராஜ்யங்கள் கவனிப்பதற்கென அவர் ஒரு விதையை விதைத்தார். எனவே ஒவ்வொரு முறையும் அந்த ராஜ்யம் தோன்றின போது வார்த்தை உரைத்ததன்படியே அது செய்ய வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு மேசியா காட்சியில் வர வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்து காட்சியில் வந்தபோது அவர் என்ன செய்வார் என்று தீர்க்கதரிசிகள் முன்வைத்த தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலுக்கு அவர் பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டியதாக இருந்தது. மோசே அவர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று கூறினான். உங்களுக்கு அதாவது நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதை முன்பு நடந்த சம்பவத்துடன் ஒப்பிட்டு பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த அந்த பயங்கரமான காலத்தில் எப்படி மோசே ஒரு வினோதமான விசித்திரமான பிள்ளையாக பிறந்தான் என்றும், அவன் எப்படி வளர்க்கப்பட்டான் என்றும், எப்படி அவன் நாணலுக்குள் ஒழித்து வைக்கப்பட்டான் என்றும், எப்படி அவன் தலைவனாகி மலைக்கு சென்று நியாயப்பிரமாணத்தை பெற்று திரும்பி வந்தான் என்றும் காண்பித்திருக்கலாம். அவன் தலைவனாக மாத்திரமல்ல, அவன் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் ஆளுகை செய்பவனாகவும் இருந்தான். இவை அனைத்தும் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் முன்னடையாளமாக இருந்தன. மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்றான். பாருங்கள், கிறிஸ்து பிறந்தபோது ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்தனர். அவர் எப்படி இருந்தார்? அவர் விசித்திரமான பிள்ளையாக வினோதமானவராக பிறந்தார். அவர் எப்படி வளர்க்கப்பட்டார்? அவர் மலைகளின் மேல் சென்று இறங்கி வந்து களவு செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். நியாய பிரமாணத்தை கொடுத்தவர் பாருங்கள், மற்றும் ராஜா, ஆசாரியர், தீர்க்கதரிசி, அப்படியே மோசேயைப் போலவே. எனவே இவை அனைத்தும் நிறைவேற வேண்டியதாயிற்று. மேசியாவின் ஜீவன் பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்படுவதற்கு முன்பு அது கிடந்திருந்த அந்த கால இடைவெளியில் நான் சிறிது காலம் வரைக்கும் போதிக்கவிருக்கும் கடைசி நீண்ட பாகம் இதுவே. நீங்கள் இதை கூர்ந்து கவனிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு வார்த்தை உரைக்கப்பட்டிருந்தால் யாராகிலும் ஒருவர் காட்சியில் எழும்பி அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அது தேவன் உரைத்த வார்த்தையாகும். அது உரைக்கப்பட்ட வார்த்தையில் ரூபகாரப்படுத்துதல். இயேசு எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளவராக வார்த்தையாக இருந்து சரியாக மேசியாவாக ரூபகாரப்படுத்தப்பட்டார். கடைசி நாளுக்காக வேதாகமத்தில் வார்த்தைகள் உரைக்கப்பட்டுள்ளன. அந்த வார்த்தைகள் உயிர் பெற வேண்டும். இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், நம்முடைய கர்த்தரின் நாட்களில் அவர் பிலாத்துவின் நியாயம் விசாரிக்கும் மண்டபத்துக்கு வருவதற்கு முன்பே சபையானது அவரை நிராகரித்து விட்டது. அவருடைய ஊழியத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கி அவர்களுக்கு வார்த்தையை குறித்த சத்தியத்தை கூறத் தொடங்கின. அந்த நாள் முதற்கொண்டு அவர்களோ அவரை புறக்கணித்தனர். அவர் மனிதனாயிருக்க அவரால் எப்படி மனிதரின் இருதயங்களில் உள்ளவைகளை அறிந்து கொள்ள முடிந்தது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வார்த்தையே தேவன் என்பதை அவர்கள் சிறிதேனும் அறிந்து கொள்ளவில்லை. வார்த்தையானது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் அவரை பொல்லாத ஆவி என்று அழைத்தனர். அவர் அப்படி சொன்னதற்காக நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், ஆனால் பரிசுத்த ஆவி வந்து இதே கிரியைகளை செய்யும் போது அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் அது மன்னிக்கப்படாது என்றார். இந்த நாளில் நடக்க வேண்டும் என்று அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளவைகளை ஏதாவது ஒன்று அதை உயிர் பெற செய்ய வேண்டும். ஆனால் அது உயிர் பெற்று வரும்போது ஜனங்கள் கொண்டுள்ள கருத்துக்கு அது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை கண்டுகொள்வார்கள். எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காண்பார்கள் என்ற ஒரு காரியம் உள்ளது. ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை காணும்படி நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே அதற்கு வேற எந்த வழியும் இருக்க முடியாது. இயேசு, நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், அவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். புரிகிறதா? எனவே வேறு வழி எதுவும் இல்லாதிருந்தது. அவர், கண்களிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் இருக்கிறீர்கள் என்றார். மேலும் உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றார். பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அதை வளர செய்து அதை வெளிப்படுத்தினது. இதை மறந்து போக வேண்டாம். இங்குள்ளவர்களோ அல்லது இந்த ஒளிநாடாவை கேட்பவரோ, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதை நடப்பிக்க தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகர் முன்குறிக்கப்பட்டது போல அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அந்த மனிதன் எழும்ப வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இவ்வுலகில் வந்து அவர் என்ன செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை உரைத்திருந்ததோ அதை அப்படியே செய்தார். அதே சமயத்தில் யூதர்கள் வேறொன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு ராஜா இருப்பு கோலை தன் கையில் கொண்டவராய் வருவார் என்று இனி வரப்போகும் காலத்தில். ஆனால் இயேசுவானவரோ ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றினார். அங்கு ஒரு நாள் கப்பர்நகூமில் அவர் வேதாகமத்தை எடுத்து படித்தார். நீங்கள் கவனித்தீர்களா? அவர் அந்த வேத வாக்கியத்தின் ஒரு பாகத்தை மாத்திரமே படித்தார். அதன் பின்னர் அந்த வேத புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு இன்றைக்கு இது நிறைவேறிச்சு என்றார். அவர் யூபிலி ஆண்டை பிரசங்கிக்கு இருந்த போது அவர் ஏன் அந்த வேத வாக்கியத்தின் மற்ற பாகத்தை படிக்கவில்லை? ஏனென்றால் அதுவோ அவருடைய மற்ற வருகையுடன் சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் வரப்போகும் காலத்துக்குரியது. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலம் ஆகையால் தான் அவர் இன்றைக்கு இந்த வேதவாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இங்கேயே நிறைவேறிச்சு. நீங்கள் அதை காண்கிறீர்கள். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் வியாதியஸ்தரை சுகப்படுத்தவும் என்று அவரால் சொல்ல முடிந்தது. அதற்காகத்தான் அவர் வந்தார். அந்த வாக்கியத்தின் மற்ற பாகம் புறஜாதிகளுக்கு நீதியை சரிகட்டுதல் போன்றது. அது அடுத்ததாக வருகிறது. பாருங்கள், புறஜாதிகள் அவரை முதலில் புறக்கணிக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது சிலுவையில் அறையப்படுது இயேசு உங்கள் கரங்களில் என்னும் பொருளை சிந்திக்கும் போது அங்குதான் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டு அவர் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அமைந்தார் என்று மறுபடியும் நிரூபிக்கப்பட்டது. அந்த வேலைப்பாளர்களோ, அதாவது நீங்கள் பாருங்கள், தேவன் அதை ஏற்கனவே வேதத்தில் வைத்து விட்டார், ஊழியக்காரர் அதை ஆய்ந்து படிக்கட்டும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதை குறித்த யாரோ ஒருவரின் வார்த்தையை, ஒரு கூட்ட மனிதரின் வார்த்தையை ஏற்றுக் கொள்கின்றனர். அவர்களோ சத்தியத்துக்கு அவ்வளவு குருடர்களாகி சத்தியம் அளிக்கப்படும் போது அதை காண தவறுகின்றனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவரோ நீதி உள்ளவர், அவர் அதை அங்கு எழுதி வைத்து விட்டார். இன்று என்ன நடக்கப் போகிறது என்பதை இங்கே இந்த புத்தகத்தில் அப்பொழுது எழுதி வைத்து விட்டார். எனவே அது நிறைவேற்றப்படும். ஆனால் அதை காண நியமிக்கப்படாதவர்கள் அதை ஒருபோதும் காண மாட்டார்கள். பாருங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் குழப்பிவிட்டனர். அப்பொழுது அப்படித்தான் அவர்கள் அதை கொண்டிருந்தனர். அது அவராய் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. அந்த அடையாளத்தின் மூலம் அவர் அக்காலத்து செய்தியாளர் என்று நிரூபிக்கப்பட்டார். அதை யாரும் மறுக்க முடியவில்லை. அவருடைய தீர்க்கதரிசி அதை குறித்து கூறினான், அவன் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அழுப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் இப்பொழுது உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறினான். மேலும் யோவான், அவர் வருவார், கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, நல்ல கனிகூடாத மரமெல்லாம் காட்டிலிருந்து அல்லது திராட்சை தோட்டத்திலிருந்து அல்லது பழத்தோட்டத்திலிருந்து வெட்டப்படும், அது இனிமேல் அங்கிருக்காது என்றார். இயேசு கூறின விதமாகவே எல்லாம் நடந்தது என்று நாம் கண்டறிகிறோம். அவரால் அவர்களுடைய இதயத்திலிருந்து சிந்தனைகளை பகுத்தறிய முடிந்தது. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் முன்னுரைத்த அனைத்தும் அவர் உரைத்த விதமாகவே சம்பவித்தன. நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பாவமுள்ள மனுஷரின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை பயங்கரமாக துன்பப்படுத்துவார்கள், நான் சிலுவையில் அறையப்படுவேன், மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன், ஆனால் இதை யாருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்றார். அது நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளக் கூடாது என்று அதை அவருடைய கண்களுக்கு மறைத்து விட்டிருந்தார். பாருங்கள், நமக்கு அவசியம் வரும் நேரம் வரைக்கும் நாம் அதை காணாமல் கூடா இருக்க அவர் அநேக முறை அனுமதிக்கிறார். இன்றைக்கு நாம் காணும் காரியங்களுக்கு கூடா இருக்க அவர் நம்மை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம் வாழும் நாளை ரூபகாரப்படுத்துவதற்கென அது இந்நேரத்தில் நமக்கு அவசியமாகியுள்ளது. பாருங்கள், நமது பிதாக்கள் இவைகளை அறிந்திருக்கவில்லை, அவர்கள் அதை அறிய மாட்டார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. அவர் அவர்களுக்கு மறைத்துவிட்டார். கடைசி நாட்களில் அது தேவ புத்திரர்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அல்லது தெரிய வரும். அவருடைய மகிமையையும் அவருடைய துதிகளையும் பூமியில் மேல் காட்டும்படியாக அவர்கள் வெளிப்படுவார்கள். கடைசி நாட்களை குறித்து தானியேல் கூறிய அனைத்தும் எப்படி தேவனை அறிந்தவர்கள் பிரபலமான காரியங்களை செய்வார்கள் என்றும் எத்தனையோ வேத வாக்கியங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களோடு பொருந்துகின்றன. இந்த பூமியில் பொல்லாத வஞ்சகமான காலம் உண்டாகும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. நமது காலத்தில் சரியாக நிறைவேறி வருகிறது. அவர்களுக்கோ மேசியாவை காண ஒரு தருணம் அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அவர்களுடைய மேசியாவை புறக்கணித்தனர். இன்றைக்கும் அதே காரியம் சம்பவிக்கிறது. அதே காரியம் நமக்கு தருணம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலில் அவருடைய நியாயத்திற்கு முகாந்திரம் இல்லாமல் தேவனால் நியாயந்திருக்க முடியாது. சாலையில் வேகமாக காரோட்டி செல்லும் ஒரு குறிப்பிட்ட மனிதரை நீங்கள் நிறுத்தி, சாலையில் அந்த இடத்தில் ஒரு குழி உள்ளது, அந்த வேகத்தில் நீங்கள் தொடர்ந்து சென்றால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அதற்கு அவர்களோ, அர்த்தமற்றது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் என்று பதில் கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அவருடைய ரத்தப்படி உங்கள் மேல் இருக்காது, ஏனென்றால் நீங்கள் அவர்களை முழுவதுமாக எச்சரித்து விட்டீர்கள். தேவன் தமது வார்த்தையின் மூலம் அதைத்தான் செய்கிறார். வரப்போகின்ற நியாயத்தீர்ப்புக்கு அவர் ஜனங்களை முழுவதுமாக எச்சரிக்கிறார். அக்காலத்துக்கென்று வேதத்தில் முன்வைக்கப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் காண்பிக்கிறார். அவர் அவைகளை காண்பித்த போதிலும் ஜனங்களோ அதை காணாமல் கடந்து சென்று விடுகின்றனர். ஒரு நபர் எளிதாக நரகத்துக்கு செல்வதில்லை. ஒரு மனிதன் வழிநெடுக சண்டையிட்டுக் கொண்டே நரகத்தை அடைகிறான். நீங்கள் முதலில் ஒரு பொய்யை கூறின போது அது தவறு என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்கள். நீங்கள் முதலில் ஒரு சிகரெட்டை புகைத்த போது அது தவறு என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். நீங்கள் முதலில் ஒரு பொல்லாப்பை செய்த போது அது தவறு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் உங்களுடைய மனசாட்சியில் அது தவறாய் இருந்தது என்று அது உங்களிடம் கூறினது. ஆயிரம் நீங்களோ தொடர்ந்து சிறப்பு வெளிச்சத்தை கடந்து தடுப்பு வேலியில் மோதிக்கொண்டீர்கள். நீங்கள் அசட்டு துணிவு கொண்டு அதை எப்படியும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொண்டு உங்களை ஒரு பெரிய மனிதனாக காண்பித்துக் கொண்டீர்கள். பாருங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள், நீங்கள் வழிநடுக சண்டையிட்டுக் கொண்டுதான் நரகத்தை அடைகின்றீர்கள். நரகத்திற்கு போவதென்பது எளிதல்ல. நீங்கள் சத்தியத்தை புறக்கணிக்க வேண்டும். நீங்கள் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு சிகப்பு வெளிச்சத்தை கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு நீங்கள் சாலையில் கடந்து செல்லும் போது சாலையிலோ உங்களுக்கு எச்சரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்களோ அதை குறித்து உங்களுடைய சொந்த வழியில் செல்கிறீர்கள். மனிதன் இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறான். அவருக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகம் தெரியும் என்னும் எண்ணம் உள்ளதால் வரப்போகும் நியாயத்தீர்ப்பை குறித்த எச்சரிப்பின் அடையாளங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டான். கிறிஸ்துவை புறக்கணிப்பவர்கள். இப்பொழுது கவனியுங்கள், இந்த கிறிஸ்துவுக்கு பதிலாக அவர்கள் எதை ஏற்றுக்கொண்டனர்? அந்நாளில் இருந்த சபையை சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு இருந்த குருட்டுத்தன்மை, அவர்கள் பகிரங்கமாக கொலை செய்த ஒருவனை பரபாசை புறக்கணிக்க
மறுத்துவிட்டனர்.
அவன் ஒரு கொலைபாதகன் என நிரூபிக்கப்பட்டு உண்மையாகவே அவருடைய நியாயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவன், அவன் கொலைபாதகன் என்று நிரூபிக்கப்பட்டவன், ஒரு மோசமான மனிதன். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தை, அதாவது அவர் அவர்களுக்கு சவால் விட்டார், அவர் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்றார். பாவம் என்பது அவிசுவாசம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் வேத வாக்கியங்களில் உள்ள சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைக்காமல் இருந்தால், வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து இக்காலத்தில் சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்றார். ஆனால் அவர்களோ, அவன் தன்னையே தேவனாக்கிக் கொள்கிறார், அவன் தன்னை ஏதோ பெரியவனாக்கிக் கொள்கிறார் என்றார்கள். அவர் தம்மை ஒன்றும் ஆக்கிக் கொள்ளவில்லை, தேவன் அவரை தேவனாக்கினார். அவர் தேவனாயிருந்தார், அவர் வேத வாக்கியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவர் தம்மை ஒன்றும் ஆக்கிக் கொள்ளவில்லை, தேவன் அவரை அவ்வாறாக்கினார். ஏனெனில் அதுவே அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டிய வேலையாயிருந்தது. ஆனால் அவர்களால் அதை கண்டுகொள்ள இயலவில்லை, ஏனெனில் அது அவர்களுடைய ஸ்தாபன கருத்துக்களுக்கு முரண்பாடாயிருந்தது. அவர்கள் கிறிஸ்துவை குறித்துக் கொண்டிருந்த கருத்துக்களுக்கு அது வார்த்தைக்கு மிகவும் உருடாயிருந்தது. இப்பொழுது அது மாத்திரமல்ல, அவரை ஒழிப்பதற்கென அவர்கள் ஒரு கொலைபாதகனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாயிருந்தது. அவன் சமுதாயத்துக்கு பாரமாயிருந்தவன், அவர்களுக்கு பாரமாயிருந்தவன், ஒரு கொலைபாதகன். கிறிஸ்துவை புறக்கணிக்க அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. எந்த ஒரு மனிதனும் ஸ்திரீயும் தவறான ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சரியானதை புறக்கணிக்க வேண்டும். இயற்கையில் அப்படி ஒன்று உண்டு, அது ஒரு பிரமாணத்தை வகுத்துள்ளது. அதாவது நீங்கள் தவறான காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சரியான காரியத்தை புறக்கணிக்க வேண்டும். நான் சற்று முன்பு கூறினது போன்று பொய் சொல்லாமல் இருக்க, உங்கள் தீர்மானத்துக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொன்னீர்கள், உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொன்னீர்கள், உங்களுடைய தாய் அல்லது பெற்றோர் நீங்கள் செய்யும்படி கற்பித்ததற்கு எதிராக நீங்கள் பொய் சொன்னீர்கள், இயற்கையும் கூட நீங்கள் பொய் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் சத்தியத்தை புறக்கணிப்பதற்கென நீங்கள் ஒரு பொய்யை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பொய்யை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சத்தியத்தை புறக்கணிக்க வேண்டும். பாருங்கள், எனவே அந்த விதமாகத்தான் இந்த நபர்கள் செய்திருந்தனர். அவர்கள் சத்தியத்தை புறக்கணித்திருந்தனர். அவரே சத்தியமாக இருந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு முன்பாக வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவரை எங்கள் கைகளால் தொட்டோம். தேவனை, யெகோவாவை, அது அதிர்ச்சியூட்டுகிறதாய் உள்ளது. அதை நினைத்து பார்க்கும் போது மிகவும் திடுக்கிட செய்கிறதாய் உள்ளது. அதாவது தேவன் விண்வெளியில் இவ்வுலகத்தை விட 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்களை உண்டாக்கினவர். அந்த நட்சத்திரங்களை ஒன்று பூமியை நோக்கி மணிக்கு 10,000 மைல் வேகத்தில் விரைந்து வருமானால் இங்கு அடையாததற்கு 10 கோடி ஆண்டுகள் பிடிக்கும். அது அவ்வளவு தூரத்தில் உள்ளது. 2 நட்சத்திரங்களுக்கு இடையே 1 அங்குல இடைவெளி மாத்திரமே உள்ளதாக இங்கிருந்து காணப்படுகிறது. ஆனால் இங்கிருந்து அவைகளுக்குள்ள தூரத்தை காட்டிலும் அவை ஒன்றுக்கு ஒன்று அதிக தூரத்தில் உள்ளன. இருப்பினும் அவை ஒவ்வொன்றும் அதனதன் ஸ்தானத்தில் உள்ளன. அந்த மகத்தான நட்சத்திர கூட்டம், ஓ என்ன தேவனுடைய பிரம்மாண்டமும் பரபரப்புமான இந்த காரியங்களை உண்டாக்க முடிந்த தேவன் ஒவ்வொன்றும் மற்றொன்றை அதன் ஸ்தானத்தில் வைக்க வேண்டியதாய் உள்ளது. ஆகையால் தான் அது அவ்விதமான நிலையில் உள்ளது. அவை நிலை தவறினால் முழுவதுமே விழுந்துவிடும். அதுதான் ஏதேனில் நடந்தது. ஏவாள் தேவனுடைய கற்பனைகளை மீறி நிலை தவறிய போது மனித குலமே முழுவதுமாய் விழுந்து போனது. அதுதான் இன்றைக்குள்ள தொல்லையாய் உள்ளது. நாம் ஸ்தாபனங்களின் அமைப்புகளினால் பிரிந்திருக்க கூடாது. நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்தீனுமாய் உலகில் நட்சத்திர கூட்டமாயிருந்து ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும். சென்ற வாரம் நான் நியூயார்க்கில் மிகச்சிறந்த விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் அவர்கள் எடுத்துரைத்ததை அல்லது பேசுவதை கேட்டேன். அதை நானே கேட்டேன். காலத்தின் மூளையான அறிவாளி என்று அழைக்கப்படுகிறவர் அவர் பேசுவதை நான் கேட்டேன். சென்று மனோதத்துவத்தை குறித்து நார்மன் வின்சென்ட் பீல் என்பவர் பேசுவதை, ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மனோதத்துவ முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று விளக்குவதையும் கேட்டேன். அதன் பின்னர் ஐன்ஸ்டீன் விண்வெளியில் உள்ள நட்சத்திர கூட்டத்தை குறித்து, நட்சத்திரங்களின் அமைப்பு முறையை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அதாவது ஒரு நபர் ஒளியின் வேகத்தில் சென்றால் என்று சொன்னார் என்று நினைக்கிறேன். அது நான் நினைக்கிறேன் அது எவ்வளவு 86,000 வினாடிக்கு 186,000 மைல் வேகத்தில் ஒளி செல்கிறது. 5 நிமிடங்களில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று கணக்கிட்டு பார்த்தேன். நீங்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்திருப்பீர்கள். அந்த நட்சத்திர கூட்டத்தை அடைய உங்களுக்கு 20 கோடி ஒளி ஆண்டுகள் பிடிக்கும். பிறகு 12 கோடி அல்லது 15 கோடி ஆண்டுகள் போக, 15 கோடி ஆண்டுகள் திரும்பி வர, 15 கோடி ஆண்டுகள். அவர்கள் புதிராயிருந்த ஒன்றை அவர்கள் எதிர்கொண்டனர். அவர்கள் அங்கு போய்விட்டு திரும்பி வந்த பிறகு உங்களுக்கு உண்மையில் அந்த பயணத்துக்கு 30 லட்சம் ஆண்டுகள் பிடிக்கும். 30 கோடி ஆண்டுகள் அந்த பயணத்துக்கு 30 கோடி ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் நீங்கள் பூமியை அடையும் போது இங்கிருந்து 50 ஆண்டுகள் மாத்திரமே சென்றிருப்பீர்கள். நீங்கள் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். அதற்கோ முடிவில்லை. இவை அனைத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்து அவைகளை ஒழுங்காக வைத்த தேவன் நம்மை மீட்பதற்கென இறங்கி வந்து நமது மத்தியில் மாம்சமானார் என்பதை நினைத்து பார்க்கும் போது தமது கம்பீரமான பிரசனத்தினால் நம்மை கனப்படுத்தி பாவமுள்ள இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் நின்று கொண்டு அவருடைய வார்த்தையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்கும் போது ஏனெனில் அவர் வார்த்தைக்கு கடமைப்பட்டவராயிருக்கிறார். ஆமேன். இவை அனைத்தையும் தமது கரங்களில் கொண்டுள்ள அந்த மகத்தானவரின் ராஜாதிபத்தியமும் நீதியும். கவனியுங்கள், நாடுகள் முதலாவதாக சபையானது வார்த்தையை புறக்கணிக்க வேண்டும். சபை வார்த்தையை புறக்கணித்து அதை பெயல்செபூல் அல்லது பொல்லாத ஆவி என்று அழைத்த பிறகு அந்த வார்த்தை அரசாங்கத்துக்கு முன்பாக கொண்டுவரப்பட்டு அதன் விளைவாக அந்த முழு வர்க்கமும் ஆக்கிரைக்குள்ளாக்கப்படுகிறது. இயேசு நியாயம் விசாரிக்கப்படுவதற்காக தேசாதிபதியாகிய பிலாத்துவின் முன்னால் ஒரு ரோமனுக்கு முன்னால் இருப்பதை காலையில் நாம் காண்கிறோம். சபையானது முதலில் அவரை புறக்கணித்தது. ஏனென்றால் அவர்கள் அவருடைய செய்தியை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை அறிந்திருக்கவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மோசேக்கு செல் கொடுத்திருந்தால் என் வார்த்தையை விசுவாசிப்பீர்கள், ஏனெனில் அவர் என குறித்து சொல்லி இருக்கிறார் என்றார். பாருங்கள், தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை, அதாவது கர்த்தர் தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறார். தீர்க்கதரிசி வரப்போகும் காலத்துக்காக வார்த்தையை உரைக்கிறார். அது இங்கு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அவரோ, நீங்கள் மோசேயை அறிந்திருப்பதாகவும் அவர் உங்கள் வழிகாட்டி என்றும் கூறிக்கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு மோசேயே தெரியாது, அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றார். வேறு விதமாக கூறினால், அவர் நானே வார்த்தை, வரப்போவதாக மோசே உரைத்த அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட வார்த்தை நானே. அப்படி இருக்க நீங்கள் என்னை குற்றப்படுத்துகிறீர்கள் என்றார். பாருங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்களின் காரணமாக பாருங்கள், சபை அவரை குற்றப்படுத்துகிறது. அவர் பிலாத்துவின் முன்னால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டவராக நிற்பதை காண்கிறோம். அந்த காலத்துக்கு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியவராக அல்லது அந்த காலத்தின் செய்தியாளராக சபையினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டியவராக அதை கண்டு விசுவாசித்து அவர்களுக்கு ஒரு தருணம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையோ புறக்கணித்து விட்டிருந்தனர். ஏன் அவர்கள் அதை புறக்கணித்தனர்? அவர்களில் அநேகர் அதை விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் எண்ணினர். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள், ஜனங்கள் அல்ல, அவர்களுடைய பாரம்பரியங்கள். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நிக்கதேமோ இரவு நேரத்தில் வந்து கூறியது போல, அவனோ, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றான். ஒருவரும் தன்னுடைய தேவனை ராபித்தால் நீர் செய்கிற கிரியைகளை செய்ய மாட்டான். நாங்கள் என்கிறான். அவன் குறிப்பிடும் நாங்கள், அவன் யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? சபையை, பரிசேயர், அக்காலத்தில் இருந்த தலைவர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர்தான் அந்த நபர் என்று எங்களுக்கு முழு நிச்சயம் உண்டு. அப்படியானால் அவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? அவர்களுடைய உறவையின் காரணமாக. இது உங்களில் ஆழமாக பதிய விரும்புகிறேன். ஏனென்றால் அதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? அவர்கள் அவரை மேசியா என்று அறிந்திருந்தும் அவர்கள் ஏற்கனவே சேர்ந்து கொண்டிருந்த ஸ்தாபன முறைமைகளை அவர்களால் தள்ளிவிட முடியவில்லை. அவர்கள் இணைந்திருந்த அந்த ஸ்தாபன முறைமை அதை ஏற்றுக்கொள்ள அவர்களை அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? நான் இங்கு காணப்படும் இந்த கூட்டத்தினரை கேட்க விரும்புகிறேன். நான் கூறுவதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி, இப்பொழுது ஒரு முறைமை அவர்களை விசுவாசித்து அதுதான் அது என்பதை அறிந்திருந்தனர். இன்றைக்கும் அதுதான் சம்பவிக்கிறது என்று கூற விரும்புகிறேன். இன்று இங்கு இருக்க வேண்டியதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அதை நாம் கண்ட போதிலும் ஸ்தாபர முறைமை அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிப்பதில்லை. அவர்கள் தங்கள் முறைமைகளில் மிகவும் ஆழ்ந்துள்ளனர். பாருங்கள், அது மனிதர் அல்ல அந்த முறைமை. கொலை செய்யப்பட்ட ஜனாதிபதியை குறித்து நான் சற்று முன்பு கூறினது போல், எனக்கு தெரிந்த வரைக்கும் அது அந்த மனிதர் அல்ல. அவர் நல்லவர், அவர் பொல்லாப்பு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதுவோ அந்த முறைமை. அது யூதர்கள் அல்ல, அது அவர்களுடைய முறைமை. அந்த முறைமைதான் அவரை குற்றப்படுத்தினது. ஏனென்றால் அவர்களுடைய முறைமையினால் அதை சகிக்க முடியவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? இன்றைக்கும் அதுதான் சம்பவிக்கிறது. அவர்கள் இந்த பொதுமக்களின் சத்ருவை, ஒரு கொலைகாரனை தெரிந்து கொண்டனர். இப்பொழுது இந்த பிரச்சனையில் அரசாங்கமும் கலந்துவிட்டது. அரசாங்கம் தான் தண்டனை விதிக்க வேண்டும். ஒருவரின் உயிரை போக்க அது அரசாங்கத்துக்கு முன்னால் வர வேண்டும். அவர்கள் அதை செய்ய அனுமதிக்கப்படாமல் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் ரோம அரசாட்சியின் கீழ் இருந்தனர். அதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று அவர்களுடைய சபையானது எவ்வளவுதான் கூறினாலும் அவர்களுக்கு உயிரை போக்க அதிகாரம் இருக்கவில்லை. ரோம அரசாட்சி அதற்கு உத்தரவு கொடுத்தால் அன்றி அவர்களால் அப்படி செய்ய முடியாது. எனவே அது அரசாங்கத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அரசாங்கம் அதில் ஈடுபட்டு விட்டது. இப்பொழுது இன்றைய காட்சியும் அதுவல்ல என்றால் வேற என்ன எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், அது அப்படியே. சபை அதை புறக்கணிக்கிறது. இப்பொழுது அரசாங்கம் அதில் ஈடுபடுகிறது. தேசம் அனைத்தும் முழுவதும் அதில் ஈடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த பிரச்சனையோ எழுப்பப்பட்டது. பல பரீட்சையானது நெருங்கிவிட்டது. தேசம் அனைத்தும் அவரை புறக்கணித்து தேவனுடைய கோபாக்கினையை தன்மேல் வருவித்துக் கொண்டது. அதற்கு முன்பு சபையும் கூட அவரை புறக்கணித்து விட்டது. அது கோபாக்கினையை சபையின் மேல் வரும்படி செய்தது. ஆனால் இப்பொழுது தேசம் கோபாக்கினையை எல்லோர் மேலும் கொண்டு வரும்படி அவரை புறக்கணித்தது. இன்றைக்கு உலகம் அவரை புறக்கணித்து நியாய தீர்ப்பை முழு உலகத்தின் மேலும் அறிவித்துக் கொண்டது. தேசங்கள் அனைத்தும் நியாய தீர்க்கப்பட வேண்டும். அந்த சிறந்த ரோம தளபதியாகிய தீட்டுவின் காலத்தில் நியாய தீர்ப்பு வந்ததை நாம் அறிவோம். அவர் எருசலேமை முற்றுகையிட்டு முடிவில் அவர்கள் ஒருவருடைய பிள்ளைகளை மற்றவர் தின்றனர். மரத்தின் பட்டையையும் நிலத்தில் விளைந்த புல்லையும் தின்றனர். தீத்து உள்ளே நுழைந்து மதில்களை இடித்து போட்டு நகரத்தை தீக்கிரையாக்கி ஜனங்களை கொன்றதால் ரத்தம் தெருக்களில் பெருக்கெடுத்து ஓடினது. அது அப்படி இருக்க வேண்டியதாயிருந்தது. நீதி உள்ள தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களின் மேல் இப்படிப்பட்ட ஒன்று வருவதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவர். அவருடைய பிரமாணங்கள் அவருடைய நீதியை கோருகின்றன. தண்டனை இல்லாத சட்டம் சட்டமாகாது. இந்த நகரத்தில் நான் ஒரு சட்டம் அமைத்து சிகப்பு விளக்கு கடந்து செல்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று கூறிவிட்டு அந்த சட்டத்தை மீறினவர்களுக்கு தண்டனை வழங்காமற் போனால் நீங்கள் சிகப்பு விளக்குகளை கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ஒரு தண்டனை இருக்கத்தான் வேண்டும். தேவனுடைய பிரமாணத்தை மீறி அவருடைய சட்டத்தை புறக்கணித்தால் அதற்கு தண்டனை மரணமே. எனவே அங்கே ஒரு மரணம் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஒரு கிரயமும் செலுத்தப்பட வேண்டும். இன்று காலை நாமும் கூட உலகம் முழுவதும் இதே போன்ற ஒரு நியாய விசாரணையில் நின்று கொண்டிருக்கிறோம். நியாய விசாரணை. எல்லா ஸ்தாபனங்களும் வார்த்தையை புறக்கணித்து விட்டன. இது மிகவும் கடுமையாக தொனிக்கிறது என்ற அறிவை இதை கேட்கும் இங்குள்ள போதகர்களும் இதை ஒலிநாடாவில் கேட்கப் போகும் போதகர்களும் இதை நான் வெளிப்படையாக கூற முயற்சிக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் நான் என்னுடைய முக்கியமான விஷயத்தை பற்றிக் கொண்டு இல்லை, என்னுடைய முக்கியமான விஷயத்தை இங்கே கூறிக்கொண்டிருக்கிறேன். அதாவது இன்று நாம் பிலாத்துவின் மற்றொரு நியாய விசாரணை மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றே கூறுகிறேன். நீங்களோ ஒரு கால் அங்கு நான் அங்கு நின்றிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் சார்பில் வாதாடி இருப்பேன் என்று கூறலாம். அதை குறித்து இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுதான் முக்கியமானது. பாருங்கள், சபை அவரை எவ்வளவுதான் புறக்கணித்திருந்தாலும் கவலைப்படாமல் நான் அவர் சார்பில் நின்றிருப்பேன். நீங்கள் இப்பொழுது ஒரு தருணத்தை பெற்றுள்ளீர்கள். புரிகிறதா? அவர்களும் அவரை புறக்கணித்து விட்டனர். இப்பொழுது அவர் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறார் இல்லை, சோதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லை, வழக்கில் இருக்கிறார். உலக முறைமை ஒன்று அமைக்கப்படுவதற்காக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுவதை உலகம் முழுவதிலும் நிறுவி உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்த இப்பொழுது அவர்கள் என்ன செய்து விட்டனர்? அவர்கள் வாக்குகளை அளித்து முற்றிலும் ஒன்றாக இணைந்து சபைகளின் ஆலோசனை சங்கம் ஒன்றை ஏற்படுத்த தீர்மானித்து விட்டனர். இந்த சபைகளின் ஆலோசனை சங்கம் ஏற்படுத்த உள்ளனர். இந்த சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் எல்லா சபைகளும் இந்த ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் பிரசங்கம் செய்யவும் கூட அனுமதி அளிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் வியாதியஸ்தருக்கு கூட ஜெபிக்க அனுமதி அளிக்கப்பட மாட்டீர்கள். உங்கள் சபை கட்டிடமானது அவர்கள் விருப்பப்படி எதற்கு வேண்டுமானாலும் உபயோகிக்கப்படும். அவர்கள் அதை வெடிமருந்து நிறைக்கப்பட பெட்டிகளை சேகரித்து வைக்கும் செலவாக உபயோகிக்க விரும்பினால் அல்லது வேற எதையாகிலும் செய்ய விரும்பினால் அதை குறித்து நீங்கள் அதிகமே சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இராது. ஒன்று, நீங்கள் சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது அதில் சேராமல் இருக்க வேண்டும். அந்த முறைமை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வேத வாக்கியங்களை முற்றிலும் நிறைவேற்றுவதாய் உள்ளது. அது கர்த்தர் என்னிடம் 1933 கூறினதை நிறைவேற்றுவதாய் உள்ளது. பாருங்கள், அந்த நேரத்தில் தான் நாம் இன்று காலை நின்று கொண்டிருக்கிறோம். வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நியாயம் விசாரிக்கப்பட்டது போல இப்பொழுது நியாய விசாரணை செய்யப்படுகிறார். இப்பொழுது அவர் நம்முடைய கரங்களில் இருக்கிறார். அவர் உலகத்தின் கரங்களில் இருக்கிறார். வார்த்தையானது உலகம் முழுவதிலும் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ளது. பாருங்கள், அவர் நியாய விசாரணையில் நிற்கிறார். ஸ்தாபனங்கள் அனைத்தும் அவரை நிராகரித்து விட்டன. இப்பொழுது அவர் சபை ஆலோசனை சங்கத்தால் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அவர்களோ அவரை மறுபடியும் புறக்கணித்து சரியா கூறினால் அவர்கள் அப்பொழுது செய்தது போல வேறொன்றை தெரிந்து கொள்கின்றனர். நீங்கள் பாருங்கள், இயற்கையின் இயல்பு திரும்ப திரும்ப வருகிறது. ஏனென்றால் இயற்கையானது தொடர்ந்து அதே விதமாகவே உள்ளது. மரங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன. காய்கறிகளும் பூக்களும் தொடர்ந்து வளர்கின்றன. உலகமும் அதன் இயல்பில் தொடர்ந்து எப்பொழுதும் உள்ளது போல சென்று கொண்டிருக்கிறது. அது இயற்கையாய் உள்ளது. ஒவ்வொரு காலத்தின் இயல்பும் மறுபடியும் தோன்றி அதற்கு முன்பிருந்த காலங்களில் காணப்பட்ட இயல்பில் பிரதிபலிப்பாய் அமைகிறது. இன்றைக்கு நாம் தாமே அதே நிலையில் மீண்டும் நின்று கொண்டிருப்பதை கண்டறிகிறோம். இப்பொழுது இயேசு வார்த்தையாய் இருந்தார். பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம், அதை நாம் அனைவருமே விசுவாசிக்கிறோம். அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்த காரணத்தால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அவர் வார்த்தையாய் இருந்தார். எனவே அவர் முறைகளுக்கு எதிராக இருக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய அற்புதங்களின் காரணமாக அவர்கள் அவரை புறக்கணிக்கவில்லை. அவர்கள் அதற்காக புறக்கணிக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், அவர் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்டார். அந்த ஸ்திரீயோ, அவர் என்ன பொல்லாப்பு செய்தார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினாரே என்று அவர் வேறென்ன தீங்கு செய்தார் என்று கேட்டார். அவர்களோ, நாங்கள் இந்த காரியங்களுக்காக அவரை குற்றப்படுத்தவில்லை. புரிகிறதா? அவர் மனிதனாயிருக்க தன்னை தேவனாக்கிக் கொள்கிறார் என்பதற்காக அவரை நாங்கள் குற்றப்படுத்துகிறோம் என்றனர். அவர்களுடைய சொந்த வேத வாக்கியங்களே அவர் தேவனாய் இருப்பார் என்று உரைத்தது. 66 அதிகாரங்களை கொண்ட புத்தகத்தை எழுதிய அந்த மகத்தான சித்ததரிசி ஏசாயா எதில் துவங்குகிறான் என்றால், முதலில் ஆதியில் இருந்தது போல் அந்த புத்தகத்தின் நடுவில் யோவான் ஸ்நானகன் வருகிறார். அதை அவன் 1000 வருட அரசாட்சியில் முடிக்கிறான். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உள்ளது போல ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் உள்ளன. அது குறிப்பிடத்தக்கது. அப்படித்தான் அது அமைந்துள்ளது. இந்த ஏசாயா 9:6 அவன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அதிசயமானவர் எனப்படும் என்றான். அவர்களுடைய குருட்டுத்தனமான பாரம்பரியங்களும் முறைகளும் அவர் தேவன் என்பதை காண முடியவில்லை. அவர்களுடைய சொந்த தீர்க்கதரிசியே அவனுக்கு வார்த்தை உண்டானது. அவர் தேவனாய் இருப்பார் என்று உரைத்தான். குருட்டுத்தனமான முறைகள், எனவே அவர்கள் வார்த்தையை புறக்கணித்து அதற்கு பதிலாக கொலைபாதகனான பரபாசை விரும்பினர். இன்றைக்கு இந்நாளுக்கான வார்த்தை தெளிவாக ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. அது தத்துருவமாக்கப்பட்டுள்ளது. அது சத்தியம் என்று காண்பிக்கப்பட்டுள்ளது. கடைசி நாட்களை குறித்து இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றார். வார்த்தையாயுள்ள தேவனே முடிவு காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை முன்னுரைத்தார். அதாவது சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்றும், மல்கியா 4 அவர் இவைகளை அனுப்பி அவைகளை நிரூபிப்பார் என்றும் முன்னுரைத்தார். இப்பொழுது தீர்மானம் செய்ய வேண்டிய நிலைக்கு அது கொண்டுவரப்பட்டுள்ளது. சபைகளோ அதை புறக்கணித்து விட்டன. சபைகள் எதை விரும்பின? வார்த்தையை கொலை செய்பவனை, முறைகளை ஏற்றுக்கொள்பவனை. முறைமையானது வார்த்தைக்கு முன்னாய் இருக்குமானால் அது வார்த்தையை கொலை செய்யும் ஒன்றாய் உள்ளது. உண்மையான வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு அது ஜனங்களின் மத்தியில் தேவன் என்று விஞ்ஞானத்தினாலும் புகைப்படங்களினாலும் நிரூபிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களோ ஸ்தாபன பாரம்பரியங்களை விரும்பினர். அந்த ஒளி அதே கர்த்தருடைய தூதன், அக்னி ஸ்தம்பம், இயேசு கிறிஸ்துவின் சரணத்தில் பூமியில் வாழ்ந்த அவரே இந்த கடைசி காலத்தில் தமது ஜனங்களின் மேல் வந்துள்ளார். விஞ்ஞானமோ அதை புகைப்படம் எடுத்தது. சபையானது அதன் கிரியைகளை கண்டுள்ளது. அது ஒலிநாடாக்களாலும் மற்றவைகளாலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு உலகத்தை சுற்றி சுற்றி அனுப்பப்பட்டு தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்துள்ளது. இவை அனைத்துக்கு பிறகும் அவர்களுடைய முறைமைகள் சத்தியத்தை புறக்கணித்து சபைகளின் ஆலோசனை சங்கத்தை விரும்புகின்றன. எல்லாவற்றையும் மூடி அல்லது அவைகளை நிறுத்தி அல்லது மூடி போடும் ஒரு கொலைபாதகனை அதை விரும்புகின்றன. அது அதை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நிறுத்தி விடுவார்கள். சபைகளின் ஆலோசனை சங்கம் அதை செய்ய வேண்டும். அதோ மிருகத்தின் முத்திரை, அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய வார்த்தைக்கு எதிரானது. அவர்களுடையது அல்ல, அது பாரம்பரியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய பாரம்பரியங்கள் தேவரால் உண்டானதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். பாருங்கள், ஆறாவது வார்த்தையின் முன்னால் நிற்க முடியாது. அது சரி என்று தேவன் உறுதிப்படுத்துவதில்லை. இயேசு வார்த்தையோடு கூட நின்றாரே என்று அவர்களுடைய ஆலோசனை சங்கத்துடன் கூட அல்ல, ஆனால் அவர் வார்த்தையுடன் நின்றார். அந்த வார்த்தை அவர் தேவன் என்பதை நிரூபித்தது. அது இன்றைக்கும் அது தேவன் என்பதை நிரூபிக்கிறது. ஏனென்றால் அது அதே வாழ்க்கை வாழ்ந்து அது முன்பு செய்த அதே கிரியைகளையும் அது முன்வைத்தவைகளையும் இப்பொழுது நமது மத்தியில் செய்து வருகிறது. எனவே அவர்கள் என்ன செய்கின்றனர்? அவர்கள் வேறொன்றை
ஏற்றுக்கொள்கின்றனர்.
அவர்கள் அதை சிலுவையில் அறையும் ஒரு முறைமையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டனர். சுவாதீனமாய் உள்ள ஸ்தாபன மற்றவர்களை சிலுவையில் அறைதல் சமீபமாய் உள்ளது, அது உண்மை. இப்பொழுது அது வேத வாக்கியங்களுக்கு முரணாக இல்லை. அது அவர்கள் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கினார்கள் என்னும் வேத வாக்கியத்திற்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. உலகில் உள்ள புராட்டஸ்டன்ட் ஸ்தாபன சபைகள் ஒன்றாக இணைந்து வெளிப்படுத்தல் 13:8 மிருகத்துக்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்குகின்றன. அவர்கள் மிருகத்துக்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்கிறார்கள். மிருகம் என்பது ரோமாபுரி, அது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது எப்பொழுதுமே ரோமாபுரி. அப்படியானால் அது எப்படி, அதாவது வேதாகமம் ரோமாபுரி என்று கூறியிருக்கும் போது அது எப்படி ரஷ்யாவாக இருக்க முடியும்? பாருங்கள், ஜனங்களோ தவறான அபிப்பிராயம் கொண்டுள்ளனர். பாருங்கள், அது ரோமாபுரியிலிருந்து வர வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள போது அது எப்படி வேறொன்றாக இருக்க முடியும்? தானியேலுக்கு மறுபடியும் திரும்பிச் செல்லுங்கள். பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்தது. இரும்பு முழங்கால்கள் தொடங்கி கடைசி வரைக்கும் நீங்கவே இல்லை. அப்பொழுது ரஷ்யா அறியப்படவே இல்லை என்று எல்லோருக்குமே தெரியும். அது ரோமாபுரி. சிவந்த வலுசர்பம் ரோமாபுரி. அது எப்பொழுதும் ரோமாபுரியே. அந்த இரும்பு வேறொன்றுக்கு மாறிடவில்லை. ரோமாபுரியில் இருந்து வேறொன்றுக்கு மாறிடவில்லை. அது ரோமாபுரியாகவே இருந்து வந்தது. மிருகம் ரோமாபுரியே. அந்த ரோமாபுரி மத சம்பந்தமான முறையை கொண்டிருந்தது. அது சாவுக்கேதுவான தலை இல்லை, அதன் தலை சாவுக்கேதுவாக காயப்பட்டது. ஆனால் அது மறுபடியும் உயிர் பெற்றது. அஞ்ஞான ரோமாபுரியிலிருந்து போப்பின் ரோமாபுரி ஆகிவிட்டது. அவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தல் 13 ஏறி வந்த மிருகத்துக்கு ஒரு சொருபத்தை உண்டாக்குகின்றனர். இந்த தேசத்தின் எண்ணிக்கை 13 என்பதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? என்ன தோன்றுகிறது என்றால், நான் அப்படி கூறவில்லை. இது அதாவது அது கணித விதத்தில் நடக்கும் என்பது விசித்திரமாய் உள்ளது. அது வேதம் கூறுவதுடன் இணைகிறது. இந்த தேசம் வெளிப்படுத்தல் 13 காணப்படுகிறது. மற்றெல்லா மிருகங்களும் தண்ணீரில் இருந்து ஏறி வருகின்றன. தண்ணீர் திரளான ஜனங்களை குறிப்பதாக வேதம் கூறியுள்ளது. ஆனால் இந்த சிறு மிருகமோ ஜனங்கள் இல்லாத பூமி இருந்து ஏறி வருகிறது. ஆம், அது ஒரு ஆட்டுக்குட்டி, மத சுதந்திரம். அதன் பிறகு அது வலு சர்பத்தை போல் பேசினது. அது அதிகாரத்துடன் இணைந்து அதற்கு முன்பு வலு சர்பம் செய்து அனைத்தையும் செய்தது முற்றிலுமாக. எனவே அங்குதான் காரியம். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. இதோ இன்றைக்கு நாம் ஒரு முறையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறைமை வேறொன்று வர நம்மால் காத்திருக்க முடியாது. நாம் எல்லோரையும் லுத்தரன்களாக மாற்ற பிரயாசப்பட்டோம், நம்மால் அதை செய்ய முடியவில்லை. எல்லோரையும் பேப்டிஸ்டுகளாக மாற்ற பிரயாசப்பட்டோம், நம்மால் அதை செய்ய முடியவில்லை. எல்லோரையும் மெத்தோடிஸ்டுகளாக அல்லது பெந்தேகோஸ்தேக்காரராக மாற்ற பிரயாசப்பட்டோம், அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. எனவே இதை செய்வதற்கென காலம் மிகவும் குறுகியுள்ளதால் அவர்களோ ஒரு ஆலோசனை சங்கத்தை, ஒரு தலையை, மிருகத்துக்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்கிக் கொண்டனர். அதைத்தான் அவர்கள் செய்தனர். அது என்ன? வார்த்தை மறுபடியுமாய் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம் சமீபமாய் உள்ளது. அது இப்பொழுது விசாரணையில் உள்ளது. அது வேகமாக நியாய ஸ்தலத்துக்கு கொண்டு வரப்படும். கவனியுங்கள், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஸ்தாபனத்திலிருந்து அது வெளிப்படுகிறது. அது ஸ்தாபனத்திலிருந்து வித்தியாசமான விதத்தில் வெளிப்படும் வார்த்தை. அது என்ன? இந்த முறைமை என்ன? அது ரோமாபுரியை சார்ந்துள்ள ஒரு செயல்பாட்டு கருவி. அது அப்படித்தான் இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளதல்லவா? ஆமையா, வெளிப்படுத்தல் 17 ரோமாபுரி தாமே மத சம்பந்தமான முறையான ஒரு ஸ்திரீயாக எழும்புவதை அவர்கள் கண்டனர். ஸ்திரீ சபையானது எப்பொழுதுமே ஒரு ஸ்திரீயினால் எடுத்துக்காட்டப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் மனவாட்டி ஒரு ஸ்திரீயா இருக்கிறாள். ஏவாள் விழுந்து போனாள், அவள் மீட்கப்பட வேண்டியவள். சபையானது அது என்ன? மீட்கப்பட்ட ஸ்திரீ. இந்த ஸ்திரீ 7 தலைகளுடைய மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நமக்கு 7 மலைகள் போன்றவைகளை குறித்து தெரியும். இப்படி இருக்கும் என்று வேதமோ உரைத்துள்ளது. அதில் தவறு ஏதும் இல்லை. அதில் தவறு நேரிட வாய்ப்பே இல்லை. புரிகிறதா? கவனியுங்கள், அவள் வேசிகளுக்கு தாய் என்பதாக நாம் காண்கிறோம். பாருங்கள், தாயும் மகளும் நட்புடன் ஒன்று சேர்ந்து விட்டனர். ஒரு காலத்தில் மகள் நாணயமாக வாழ்வதற்கென தாயை விட்டு மகள் ஓடினாள். ஏனென்றால் மகள் விட்டை விட்டே ஓடும் அளவிற்கு தாயானவள் மிகவும் இழிவானவளாய் நடத்தை கெட்டவளாய் இருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவளுக்கு சிறிது வயதாக தொடங்கி அவளே அநேக பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது தாயை காண்கிறாள். அவள் தாய் செய்வது சரியென நினைக்கிறாள். எனவே அவள் தனக்கு சொந்தமான ஒரு முறையை உருவாக்கிக் கொள்கிறாள். பாருங்கள், முற்றிலுமாக ஸ்தாபனங்களை ஒன்றிணைத்தல். வேதாகமம் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தில் கூறியுள்ளதை புராட்டஸ்டன்ட் மார்க்கம் அப்படியே நிறைவேற்றுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்படாத அனைவரும் அவளை சேர்ந்தவர்கள். ஒன்று அல்லது மற்றது, நீங்கள் மிருகத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது மிருகத்தின் சொருபத்தை சேர்ந்தவர்களாகவோ இருப்பீர்கள். வேதம் அப்படித்தான் உரைத்துள்ளது. இயேசு இதை குறித்துதான் கூறினார், கம்யூனிசத்தை குறித்து அல்ல. மத்தேயு 24 அதிகாரம் 21-26 வசனங்களில் அவர், இந்த முறைமையின் ஆவி உண்மையானதை போன்று காணப்பட்டு கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று முன்னுரைத்துள்ளார். உலக தோற்றத்திற்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளிப்படையாக கூறினால் அவர்கள் அதில் சிக்கிக்கொண்டு அவர் கூறினது போன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் பூமியில் ஒருவரும் தப்பியிருக்க முடியாது. இது 64 ஆண்டு இல்லையா? இதில் 17 ஆண்டுகள் எடுக்கப்பட்டு விட்டன என்று அவர்கள் கூறுகின்றனர் என்று நினைக்கிறேன். நாட்காட்டியின்படி நமக்கு 64, அதாவது 1964 அப்படியானால் 21 நூற்றாண்டை அடைய இன்னும் எவ்வளவு? 36 ஆண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு 2000 ஆண்டுகால முடிவின் போதும் உலகமானது அதன் உலக முறைமைகளின் முடிவை, மத சம்பந்தமான முறைமையின் முடிவை, எல்லா முறைமையின் முடிவையும் அடைந்துள்ளது. அப்பொழுது தேவன் இடைபெட வேண்டியதாக இருந்தது. அவர் நோவாவின் காலத்தில் அப்படி செய்தார். முதல் 2000 ஆண்டுகால முடிவின் தருணத்தில் முறைமையானது இன்று காலை நாம் தெரிந்து கொண்டுள்ள பொருளின் நிலையை அடைந்தது. அவர் மறுபடியும் தமது வார்த்தையை அனுப்பினார். அவர் தமது வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலம் அனுப்பினார். நோவாவின் காலத்தில் தீர்க்கதரிசி நோவாவின் மூலம், ஆனால் ஜனங்களோ அவர்களுடைய முறைமைக்காக அதை புறக்கணித்து விட்டனர். இயேசுவின் காலத்தில் அவர் மறுபடியும் தமது வார்த்தையை அனுப்பினார். பரிபூர்ணமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, ஜனங்கள் அதை புறக்கணித்தனர். இப்பொழுது 1964 இன்னும் 36 ஆண்டுகளில் 2000 ஆண்டுகளுக்கும் அதிகமாயிருக்கும். வார்த்தை அளிக்கப்பட்டு ஸ்தாபன முறைமை அதை புறக்கணித்து விட்டது. நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம்! நாம் நினைப்பதை காட்டிலும் ஒரு கால் தாமதமாக இருக்கக்கூடும். பாருங்கள், அது எந்த நேரத்திலும் நிகழக்கூடும். நான் போன ஞாயிறு இருந்த போது பேசினது போல ஒரு கால அது ஏற்கனவே நிகழ்ந்து விட்டிருக்க கூடும். அந்த புத்தகத்தில் பெயரிடப்பட்டுள்ள நபர் வந்துவிட்டிருந்தால் வேறு யாரும் உள்ளே வர முடியாது. உலகம் அதன் வழக்கமான போக்கில் சென்று கொண்டே இருக்கும், ஆனால் சபையோ முத்தரிக்கப்பட்டிருக்கும். நாம் தொடர்ந்து செல்லும் போது இதை கவனியுங்கள். அவர்களுடைய பெயர்கள் பெயரிடப்பட்டுள்ளவர்களை அவன் வஞ்சிக்க மாட்டான். அது என்ன? அது ஒரு முறைமையாயிருக்க வேண்டும். பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். அந்த முறைமையில் உள்ள ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் சேர்ந்திருந்தால் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நீங்கள் வார்த்தையை விட்டு விலகி பாருங்கள், ஒரு கொலைபாதக முறைமையில் முத்தரிக்கப்பட்டு விட்டீர்கள். அது எதை எடுத்து போடுகிறது என்றால், அது தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறது. அது மிருகத்தின் முத்திரை முற்றிலுமாக. புரிகிறதா? அங்குள்ள மிருகம் அதை செய்தது, இங்கு அந்த சொரூபம் அதையே செய்கிறது. அந்த மிருகம் மிகவும் பெரியதாய் நிசாயாவில் அந்த மகத்தான உலக சபையை நிறுவி உலகம் முழுவதும் அந்த முறைமைக்கு வரும்படி செய்தது. அவர்கள் அதை மிகவும் பெரிதாக எண்ணினார்கள். அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யாரும் இல்லை என்று வேதம் கூறியுள்ளது. அதன் பிறகு அவர்கள் மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ணி புராட்டஸ்டன்ட்கள் அனைவரையும் சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்குள் கொண்டு வந்து ஒரு முறைமையை உண்டாக்கினர். அந்த முறைமையில் நீங்கள் சேர்ந்திராவிட்டால் கிறிஸ்தவர்களாகவே கருதப்பட மாட்டீர்கள். அதுதான் மிருகத்தின் முத்திரைக்கும் தேவனுடைய முத்திரைக்கும் வித்தியாசம். தேவன் தமது வார்த்தையினால் முத்திரிக்கிறார். வார்த்தை தான் முத்திரை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்களோ சகோதரன் பிரணாமே அது உண்மையா என்று கேட்கலாம். ஆமையா. இப்பொழுது 7 நாளை ஆசிரிப்பவர்களாகி நீங்கள், 7 நாள் ஆசிரிப்புக்காரர் ஓய்வு நாள் ஆசிரிப்பு தான் முத்திரை என்று கூறுகின்றனர் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதுவல்ல, உங்களிடம் நாணயமற்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றல்ல, ஆனால் அது முற்றிலும் வேத ஆதாரமற்றது. எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகிறது. புரிகிறதா? இப்பொழுது பரிசுத்த ஆவி என்பது வார்த்தை. தேவன் மூவர் அல்ல, அது ஒரே தேவன். 3 யுகங்களில் 3 பதவிகளில் இருக்கிறார். தேவனாகிய பிதா நியாய பிரமாணத்தின் காலத்தில், தேவனாகிய குமாரன் கிருபையின் காலத்தில், தேவனாகிய பரிசுத்த ஆவி நீங்கள் அழைப்பது போன்று அதே தேவன் பரிசுத்த ஆவியின் யுகத்தில். தேவனாகிய பிதா வார்த்தையாயிருந்தார், தேவனாகிய குமாரன் வார்த்தையாயிருந்தார், தேவனாகிய பரிசுத்த ஆவி வார்த்தையாயிருக்கிறார். பாருங்கள், அது 3 உத்தியோகங்கள். பரிசுத்த ஆவி உங்களை முத்தரிக்கிறது. எனவே நீங்கள் வார்த்தையினால் முத்தரிக்கப்படுகின்றீர்கள். நீங்களோ நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன் எனலாம். அப்படியானால் அது தன்னை அடையாளம் காண்பிக்கிறது. புரிகிறதா? அது நிரூபிக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்தாபன முறைமையை சார்ந்திருந்து ஒரே நேரத்தில் ஸ்தாபன முறையினாலும் வார்த்தையினாலும் முத்திரிக்கப்பட முடியாது. பாருங்கள், ஏனென்றால் அது ஒன்றுக்கொன்று முரணானது. உங்களால் அதை செய்ய முடியாது. சரி, இப்பொழுது நாம் காண்பது என்னவெனில், பெரிய எந்திரம் இயங்கும் விதம், பெரிய எந்திரம் இயங்கும் விதம், அதாவது எந்திரத்திற்கு ஒரு மோட்டார் வாகனத்திற்கு உந்து தண்டுகள், அடைப்பான்கள், எரிகலப்பி போன்ற பாகங்கள் உள்ளன. அவை இயங்குவதற்காக உள்ளன. இப்பொழுது என் நினைவுக்கு வருவதை சபைக்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். பாருங்கள், அதுதான் நான் முடிவுக்கு மிக அருகாமையில் உள்ளதாக நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் ஒன்றை கூறப்போகிறேன். பாருங்கள், புரிகிறதா? இயங்கும் விதம், எந்திரங்களின் பல்வேறு பாகங்கள் இயங்கும் விதத்தை அறியாமலேயே அதை விவரிக்க அநேகர் முயற்சிக்கிறார்கள். புரிகின்றதா? ஒரே காரியம் மாத்திரமே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இதை அறிய வேண்டும். இயங்கும் விதம் தெரிந்திருந்தால், மோசே இப்படி செய்திருந்தால், யாராகிலும் நோவாவே பேழை தண்ணீரில் எப்படி மிதக்கிறது என்று விவரிக்க முடியுமா என்று கேட்டிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? அவனால் அதை விவரித்திருக்க முடியாது. உங்களுக்கு எந்திரங்களின் பாகங்கள் இயங்கும் முறை தெரிந்திருக்க வேண்டியதில்லை. எந்திர பாகங்கள் இயங்கி அதன் சக்தியினால் வண்டி ஓடுகிறது என்று தெரிந்தால் மாத்திரம் போதும். பாருங்கள், அந்த சக்தியினால் அது ஓடுகின்றது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். எப்படி? யாராயிலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்று, மோசே நான் புரிந்து கொள்ள வேண்டும், உன் வார்த்தையினால் மிருகங்களை உன்னால் எப்படி சிருஷ்டிக்க முடியும் என்று அவனை கேட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அவனோ, அது என் வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை, அப்படி செய்ய அவரை நடத்தி கூறினார் என்று கூறியிருப்பான். புரிகிறதா? பூமியில் வண்டிகளே இல்லாத போது அவர்களை எப்படி வரவழைத்தா என்பதை எனக்கு விவரித்து சொல். அவ்வளவு அதிகமான வண்டிகள். பாருங்கள், மோசே தானே அதை விவரித்திருக்க முடியாது. நீங்களும் அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்காற்று சிவந்த சமுத்திரத்தின் மேல் மோதும்படி செய்து அதில் எவ்வாறு பிளவை உண்டாக்கி எங்களை உலர்ந்த தரையின் வழியாக உன்னை பின்தொடர செய்தாய்? அதன் செயல்முறை என்ன என்ன என்ன? எந்த முறைமையை நீ உபயோகப்படுத்தாய் மோசே? என்ன, எந்த விஞ்ஞான ஆய்வின் மூலம் நீ அணுவை பிளந்து இப்படி செய்தாய் என்று எனக்கு சொல். பாருங்கள், புரிகிறதா? அவனுக்கோ தெரியவில்லை. பாருங்கள், அவனுக்கு செய்முறை தெரியவில்லை, ஆனால் அது செயல்பட்டது என்று அவன் அறிந்திருந்தான். அப்படித்தான் நான் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு விளக்கம் தர முடியாது. நீங்கள் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று என்னால் கூற முடியாது, ஆனால் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தை குறித்தோ உங்கள் ஆகாரம் எப்படி உள்ளே சென்று ரத்தமாக மாறுகிறது என்றோ என்னால் விவரிக்க முடியாது. அது ஆகாரத்தில் உள்ள சத்தை கிரகித்துக் கொண்டு உடல்களின் மூன்றாம் சுவர்களுக்கு அதை அனுப்பிவிட்டு அந்த சத்தை ரத்தமாக மாற்றி உங்களுக்குள்ளாக அதை எப்படி அனுப்புகிறது என்று எனக்கு விளக்கம் தர முடியாது, ஆனால் அதுவோ அப்படி செய்கிறது. பாருங்கள், அது அப்படி செய்கிறது. என்னால் அதற்கு விளக்கம் தர முடியாது, அதன் செயல்முறை எனக்கு தெரியாது, அது அவ்வாறு செயல்படுகிறது. ஒருகால் மோசே அந்த செய்முறையை அறிந்திருக்க வழி உண்டு, ஆனால் மோசையை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது. அது கிரியை செய்தது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அது அவர்களுக்கு திருப்தி அளிக்கிறது. அதே விதமாக இன்றைக்கும் ஜனங்களால் ஏன் திருப்தி அடைய முடியவில்லை? புரிகிறதா? ஒவ்வொருவரும் ஒரு மோசையாக இருக்க முடியாது. ஒரே ஒரு மோசை மாத்திரமே இருந்தான். அது தேவனால் உண்டானது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அது தேவனால் உண்டானது என்று அவர்கள் கண்டனர். அவர்கள் அதை பின்தொடர்ந்து நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து அதுபோன்ற கிரியைகளை செய்பவர்களை ஓராகு தாத்தான் என்றவர்களை எழுப்ப முயன்றனர். மாம்ச பிரகாரமான போலியான காரியங்களை செய்ய அவர்கள் மற்றவரை தெரிந்து கொண்ட போது, தேவன் உன்னை பிரித்துக் கொள், அந்த ஸ்தாபன முறையுடன் சேர்ந்து விடாது, பாருங்கள் அதை விட்டு விலகு, அதை நான் விழுங்க போகிறேன் என்றார். அவர் பூமியை திறந்து அதை விழுங்கி போட்டார். பாருங்கள், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு செய்முறை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு சக்தி அளித்து அது செயல்படுகிறது. அது தத்ரூபமாய் உள்ளது என்று மாத்திரமே அறிந்து கொள்ளுங்கள். இந்நாளில் நடக்கும் என்று வேதம் வாக்களித்துள்ள அந்த லக்கை அது குறிவைத்து அடிக்கிறதா என்று காணுங்கள். பாருங்கள், அது மறுபடியும் வார்த்தைக்கு வார்த்தைக்கே திரும்புதல். இப்பொழுது அந்த பெரிய இயந்திரம் உருவாகி அது இயங்க காத்திருக்கிறது. அதன் இயங்குமுறை ஏற்கனவே அதில் உள்ளது. அவர்கள் ஸ்தாபனம் என்னும் இயந்திர அமைப்பை உருவாக்கி அது உலகத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரப்போவதாக கூறுகின்றார்கள். அவர்களுக்கு ஐநா போன்ற ஸ்தாபனம் உண்டு. நாடுகள் ஒன்றாக இணைந்துள்ளன. இதுவோ இணையும் நேரம். நான் அண்மையில் அதன் பேரில் பிரசங்கித்தேன். அவர்கள் எதை கொண்டு வர ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள்? உலக சமாதானத்தை. அதற்காக அவர்கள் முன்பு உலக நாடுகள் சங்கம் என்னும் ஒன்றை நிறுவினார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அதை செய்து வருகின்றனர். அது ஒருபோதும் கிரியை செய்கிறதில்லை. அது கிரியை செய்ய முடியாது. ஐநா என்பது ஒரு பெரிய ரப்பர் பலூன். அது ஒவ்வொரு நாட்டின் கொள்கை என்னும் காற்றினால் பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு நாள் வெடித்து சிதறிவிடும். அது கிரியை செய்ய முடியாது. அதுபோன்று சபைகளின் ஆலோசனை சங்கமும் கிரியை செய்ய முடியாது. அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது முரணாக, அதாவது அவர்களுடைய முறைமை தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் உள்ளது. அது கிரியை செய்ய முடியாது. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? உங்களால் அதை செய்ய முடியாது. கிறிஸ்தவ சபையானது அவர்கள் அப்படி செய்ய வேண்டும். பெந்தேகோஸ்தேக்காரர், அசம்பிளிஸ் ஆஃப் காட், பெந்தேகோஸ்தே ராஜ்யத்தின் மற்ற பெரிய சபைகள், முழு சுவிசேஷ ஜனங்கள், அவர்கள் எப்படி தங்கள் சுவிசேஷ போதகங்களை அவர்கள் ஆதாரமாக பெற்றுள்ள கொள்கைகளை கைவிட முடியும். அவர்கள் அந்த ஸ்தாபனங்களிலிருந்து வெளிவந்து அதை குற்றப்படுத்தும் சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய சுவிசேஷ உபதேசத்தை விட்டுக் கொடுத்துவிட்டு வேதாகம போதனங்களாகிய தெய்வீக சுகமளித்தல், தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து முதலானவைகளை மறுதளிக்கும் மனிதரோடு நடந்து செல்ல வேண்டும். இரண்டு பேர் ஒருமப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த நேரத்தை தான் நாம் அடைந்துள்ளோம். ஒரு பெரிய இயந்திரம் உருவாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர்களிடம் இயங்கும் முறை உள்ளது. அவர்கள் பெற வேண்டிய ஒன்றே ஒன்று சாத்தான் தன் வல்லமையுடன் வந்து அதை இயக்கி மிருகத்தின் முத்திரையை வலுக்கட்டாயமாக அளிப்பதே ஆகும். அது வலுக்கட்டாயமாக அளிக்கப்படும் போது இயங்கும் சக்தி கிரியை செய்கிறது. இயங்கும் முறை அங்கு உள்ளது. அவர்கள் ஏற்கனவே அதை பெற்றுள்ளனர். நான் வேறொன்றையும் கூட கூறட்டும். இது இணையும் நேரம். சபைகள் இணைகின்றன, நாடுகள் இணைகின்றன. இது தேவனும் அவருடைய மனவாட்டியும் இணையும் நேரமும் கூட. நான் இதை பயபக்தியோடும் மரியாதையோடும் கூறுகிறேன். கிறிஸ்துவின் மனவாட்டி அழைக்கப்பட்டிருக்கிறாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவள் தேவனுடைய ராஜ்யத்தில் முத்திரிக்கப்பட்டாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இயங்க ஆயத்தமாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் பூமியிலிருந்து அவளை மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில் கொண்டு செல்லவிருக்கும் இயங்கு சக்திக்காக காத்திருக்கின்றனர். அதை நான் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். ஆமையா, அவர் எப்படி அதை செய்ய போகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்வார். அவரே இயங்கு சக்தி. நாம் அந்த இயந்திரத்தின் அவருடைய சரத்தின் பாகங்களாக அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு அவருடைய கிரியைகளில் தம்மை நம்முடன் இணைத்துக் கொள்வதை காண்கிறோம். கல்யாண விருந்துக்கு முன்பு அவர் தமது அன்பின் வரங்களை நமக்கு அருளுகிறார். நாம் அந்த கல்யாண விருந்துக்காக விழிப்புடன் காத்திருக்கிறோம். அவர்களுடைய பெரிய சபையானது இணைக்கப்பட உள்ளது. மனவாட்டி சபையின் இயங்கு சக்தி பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் நிறையப்படுவது. சரீரத்துடன் இணைய தலைக்கல் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் பரிசுத்த ஆவியை அளவுடன் பெற்று கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தலையும் சரீரமும் ஒன்றாக இணையும் போது பரிசுத்த ஆவியின் முழு வல்லமை அவளை உயிருடன் எழுப்பி மறித்தவர்களும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடன் உயிரோடு எழுந்து வானங்களின் வழியாக பறந்து செல்வார்கள். இயக்கும் சக்தி பரிசுத்த ஆவியே. இப்பொழுதோ அவர்கள் கட்டியிருக்கிற இந்த பெரிய ஆதிக்கத்தின் இயக்கும் சக்தி, இந்த பெரிய இயந்திரம் என்றாவது ஒரு நாள் உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் ஒன்றிணைவதன் மூலம் கிரியை செய்யும். அது வலுக்கட்டாயப்படுத்தும். நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், நீங்களோ அது நடக்கும் போது எனலாம். அப்பொழுது அது உங்களுக்கு மிகவும் காலதாமதமாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே அதில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் போனாலும் நீங்கள் ஏற்கனவே அதில் இருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே அந்த ஆவியை உங்கள் மேல் பெற்றிருக்கிறீர்கள். ஆவியின் காற்று கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு திசைகளில் இருந்து அடித்து ஜனங்களை வெளியே வரும்படி கெஞ்சி இந்நாட்களில் அவர்களுக்கு காண்பிக்கும். அதன் காரணமாகத்தான் அந்த முறைமைக்கு விரோதமாக நான் இருக்கிறேன். அதில் அந்தகாரம் உள்ளதை நான் கண்டேன். நான் சென்ற ஞாயிறுங்களிடம் கூறினது போன்று அந்த பெண்கள் அந்த விதமாக முகத்தில் வர்ணம் தீட்டியுள்ளதை நான் கண்டபோது ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். நான் ஏன் அந்த விதமான வர்ணம் தீட்டுதலுக்கு எப்பொழுதும் விரோதமாக இருந்தேன்? நான் அதை முன்பு அறிந்திருக்கவில்லை. நான் அதை இப்பொழுது அறிவேன். நான் ஏன் சாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு எப்பொழுதும் விரோதமாக இருந்து வந்தேன்? காரணம் இப்பொழுது எனக்கு தெரிகிறது. அது மிருகத்தின் முத்திரை. புரிகிறதா? இரண்டு வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் நான் அவ்வாறு கூறவில்லை. புரிகிறதா? சபை அரசியலுக்கு பிறகு, அதன் பிறகு என்ன சம்பவிக்கிறது? வார்த்தையானது உண்மையாக ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு இப்பொழுது பாருங்கள், அது முடிவில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட வேண்டிய நிலையை அடைந்துள்ளது. அவர்களுடைய அடுத்த வேலை என்னவெனில், சபை அதை புறக்கணித்த உடனே, சபை வார்த்தையை புறக்கணித்த உடனே யூதர்கள் அடுத்தபடியாக என்ன செய்தனர்? அவர்கள் அது பொல்லாத ஆவி என்று கூறி அதனுடன் எவ்வித சம்பந்தமும் கொள்ள மறுத்தனர். அது அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்த போது அது பொல்லாதது என்றனர். அதே சமயத்தில் அது வார்த்தையாயிருந்தது. அவர் செய்த கிரியைகள் அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவர் யார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதனுடன் அவர்கள் எவ்வித சம்பந்தமும் கொள்ள மறுத்தனர். அதன் பிறகு அடுத்தபடியாக அரசாங்கம் வருகிறது. இது ஒரு சபை அரசாங்கம். ஏனெனில் எல்லா நாடுகளும் இதில் ஈடுபட்டுள்ளன. அஞ்ஞான தேசம் மத சம்பந்தமான தேசத்திலே ஆதிக்கம் செலுத்தினது. இப்பொழுது அது எல்லாமே மத சம்பந்தமானது. எனவே அது உலக மதத்துக்கு வர வேண்டும். ஓ என்னே, ஒரு குருடனும் கூட இதை காண முடியுமே. ஒரு குருடன் இதை காணும் போது அவன் என்ன செய்வான்? அவர் இதை காணும் போது அவன் தன் குருட்டுத்தனத்திலிருந்து வெளிவருவான். அங்கு கவனியுங்கள், இந்த உலக ஆலோசனை சங்கம் ஒன்றிணைந்த உடனே கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் நிச்சயமாக அதனோடு எவ்வித சம்பந்தமும் கொள்ள மறுப்பார்கள். எனவே செய்ய வேண்டிய காரியம் அப்பொழுது ஒன்றே ஒன்று இருக்கும். அப்பொழுது என்ன செய்தார்களோ அதையே இப்பொழுதும் செய்வார்கள். அவர்கள் அதை சிலுவையில் அறிவார்கள். நிச்சயமாக அதை மூடி போடுவார்கள். அது இனிமேல் இருக்காது. அது செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது. தேசங்களின் மத சக்தி அவர்களை இனிமேல் செய்ய சம்மதிக்காது. இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஊழியம் போன்றன கட்டாயமாக மூடப்பட்டுவிடும். தலைமை அலுவலகத்திலிருந்து, சபையின் தலைமையிடத்திலிருந்து அனுமதி பெறாமலே நீங்கள் அதை செய்யவே முடியாது. பாருங்கள், மிருகத்திற்கு ஒரு சொரூபம், ஓ, நாம் இங்கிருக்கிறோம், அவ்வளவுதான், நாம் இங்கு அடங்கிருக்கிறோம். அது உண்மையாகவே ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த பணியோ அவரை சிலுவையில் அறைவது. இப்பொழுது அதே விதமாகவே அவர்களை சேராத அனைவரும் வெளியே தள்ளப்பட்டு கதவு அடைக்கப்பட்டு பிரசங்கம் செய்யப்பட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் பாருங்கள், அது ரூபகாரப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தின் வார்த்தையை மறுபடியும் சிலுவையில் அறைவதாகும். அது அதை நிறுத்தும். நீங்கள் இனி ஒரு காலம் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். தெய்வீக சுகமளிக்கும் கூட்டங்களை இனிமேல் நடத்தக்கூடாது. வியாதியஸ்தருக்கு இனிமேல் ஜெபிக்க கூடாது. இல்லையா, நீங்கள் அதை செய்யவே முடியாது. முடியாது, இந்த மற்ற எதையுமே செய்ய முடியாது. இல்லையா, நீங்கள் சபைகளின் ஆலோசனை சங்கம் வழியாக வர வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அதை பெறவே மாட்டீர்கள். நான் ஏன் ஸ்தாபன மார்க்கத்துக்கு விரோதமாய் உள்ளேன் என்பதை இப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது மிருகத்தின் முத்திரை. ரோமாபுரிதான் அதற்கு தலை. அது முதலாம் ஸ்தாபனம். அது முற்றிலும் உண்மை. குமாரத்திகளை அதன் சொரூபத்தை சேர்ந்து கொள்வதன் மூலம் எல்லோருமே அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளும்படி செய்கிறது. தாயும் அதே காரியத்தை தான் செய்தாள். ரோம மார்க்கம் எங்கு முதலில் ஸ்தாபிக்கப்பட்டது? உலகிலேயே முதலாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் எது? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அது உண்மையல்ல என்னும் கருத்தை யாராகிலும் கொண்டிருந்தால் அதை நான் கேட்கட்டும். அப்படி யாரும் இங்கில்லை. முதலாம் ஸ்தாபனம், முதலாம் சபை ரோமாபுரில் இருந்த மிசாயாவில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமையா, அதைத்தான் அவர்கள் செய்தனர். லூத்தரின் மரணத்துக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தனர்? ரோமாபுரில் இருந்த மிசாயாவில் அவர்கள் செய்த அதே காரியத்தை அவர்கள் செய்தனர். வெஸ்ட்க்கு பிறகு அவர்கள் என்ன செய்தனர்? எழுமிற ஒவ்வொரு அசைவுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தனர்? அதே காரியத்தை. தேசிக்கு குமாரத்திகளை உண்டாக்கிக் கொண்டனர். நிச்சயமாக, பரிபூர்ணமாக. அதே விதமாக இங்கு நாம் என்ன காண்கிறோம் என்றால், நான் ஒரு சிறு வேத வாக்கியத்தை இங்கு குறித்து வைத்துள்ளேன். நான் அதை கூறாமல் விட்டுவிடுவேனாக. ஆனால் கவனியுங்கள், அவர்கள் அதாவது சபை ஸ்தாபனங்கள் ஒன்றாக அதே முறைமையை என்று கொண்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று அதை குறித்த இயக்கும் சக்தியே. அதை சக்தியோடு இயக்க ஏதாவது ஒன்று, அது உடனடியாக பல பரீட்சைக்கு வந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க சபையும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் நண்பர்களாகி விடுவர். நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன், அவர்கள் எல்லோரும் அன்று முதல் அவர்கள் ஒன்றாக இணைந்து விடுவார்கள் என்று கடந்த 30 ஆண்டுகளாக நான் கூறி வருகிறேன். அவர்கள் இப்போது சரியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். புராட்டஸ்டன்ட்கள் ஒருபோதும் கத்தோலிக்கர்களாக மாறமாட்டார்கள். ஆனால் அவர்கள் சகோதரத்துவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். மிருகத்தின் முத்திரை, மிருகத்திற்கொப்பானது. தாயாகிய ஏவாள் எவ்வாறு முழு உலகத்தையும் கரைபடுத்தி சரீர பிரகாரமான மரணத்தை கொண்டு வந்தது போல, தாயாகிய ஏவாள், கவனியுங்கள், தாயாகிய ஏவாள் மானிட வர்க்கம் முழுவதையும் கரைபடுத்தி சரீர பிரகாரமான மரணம் வர காரணமாக இருந்தால் எப்படி? வார்த்தையை புறக்கணித்து ஏறக்குறைய அதற்கு ஒப்பான ஒன்றை எடுத்துக்கொண்டதன் மூலம், அவள் உண்மையான வார்த்தையை விட்டு விலகினதன் காரணமாக சரீர மரணம் வர காரணமாக இருந்தால், அவள் சிறிதளவை தவிர உண்மையான வார்த்தை அனைத்தையுமே விசுவாசித்தாள். முழு தேவனுடைய வார்த்தையுடன் ஒரே சிறு வேறுபாடு. எல்லா மனவேதனைகளுக்கும், எல்லா மரணத்துக்கும், பூமியில் காணப்படும் ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணமாயிருந்தது. ஏவாள் அதை செய்தாள், மரணத்தின் தாய். இப்போது நாம் எங்கு வருகிறோம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? மரணத்தின் தாய். கவனியுங்கள், அவள் வார்த்தையை அவிசுவாசித்தாள். அவள் தேவன் கூறியிருக்கிறார் என்றாள். சாத்தான் அது உண்மைதான் என்றார். தேவன் உரைத்திருக்கிறார், அது உண்மைதான். தேவன் உரைத்திருக்கிறார், அது உண்மைதான். தேவன் உரைத்திருக்கிறார், ஆம், சரியே, அது ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் பார், அது எல்லாம் உண்மையல்ல. பார், உன் கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது நீயோ தேவன் ஒன்றை சொல்லியிருப்பாரானால் அதுதான் அதன் முடிவு. வார்த்தை, பாருங்கள், வார்த்தையை சிறிது தவறாக அர்த்தம் கொண்ட நிமித்தம் அது தொடங்கிறது. அதே காரியம், அதே விதமாக அது முடிவு பெறும். கவனியுங்கள், தகப்பனும் தாயும் சேர்வதனால் குமாரத்தி தோன்றுகிறாள். இதோ அதிர்ச்சியை விளைவிக்கும் ஒன்று. ஆனால் மரணம் சரீர பிரகாரமானது. சரீர மரணம், தாயாகிய ஏவாளும் சாத்தானும் ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்ததினால் விளைந்த ஒன்றாகும். அவர்கள் ஒன்றாக இணைந்து மரணத்தை வருவித்தனர். அந்த மரணம் என்பது சாத்தானும் ஏவாளும் ஒன்று சேர்ந்ததினால் விளைந்தது. ஏவாள் வார்த்தையை கொண்டிருந்தார், சாத்தானோ வார்த்தைக்கு விரோதமானவன். கவனியுங்கள், சாத்தானதன் 99% உண்மை என்று ஒப்புக்கொண்டான். அது மிகவும் நெருங்கி இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. கடைசி நாட்களில் கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். அது எப்படி உள்ளே நுழைகிறது என்று பாருங்கள். அது எக்காலத்தும் எப்படி இருந்து வந்துள்ளது, அது எப்படி வெளியே செல்கிறது, அதே விதமாக. தேவனுடைய முழு வார்த்தையுடன் அவிசுவாசத்தை இணைப்பது, நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அதுதான் மரணத்தை வருவித்தது. வார்த்தையுடன் அவிசுவாசத்தை இணைத்தது. அவிசுவாசம் மிகவும் சிறிய பாகம், சிறு பாகம், மிகச்சிறிய பாகம், ஒரு சதவிகிதத்தில் நூற்றில் ஒரு பாகம். ஆனால் அதை 100% விசுவாசிக்க வேண்டும்,
அவ்வளவுதான்.
கவனியுங்கள், தேவனுடைய குமாரத்தை சபை மனவாட்டி தேவனும் அவருடைய வார்த்தையும் இணைந்ததனால் உண்டானவள். பரிசுத்தாவி மாம்ச சரத்துடன் இணைந்து தேவனுடைய குமாரனை தோன்ற செய்தது. தேவனுடைய நீதியினால் தோன்றியவர். கடைசி நாளில் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனவாட்டி மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடன் இணைக்கப்படுவாள் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவி அவர்களை தேவனுக்குள் முத்தரித்து அவிசுவாசத்தை புறம்பாக்கி வெளியே முத்தரிக்கிறது. நான் கூறினது போல பீக்கவோரின் ஜீவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பீக்கவோரை போல் வாழ்வீர்கள். ஹிட்லரின் ஜீவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஹிட்லரை போல வாழ்வீர்கள். அதுபோன்று கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவை போல் வாழ்ந்து கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்வீர்கள். அது அப்படித்தான் இருக்கும். இன்று கிறிஸ்து வாழ்வாரையானால் இன்று அவர் என்ன செய்வார் என்று வார்த்தை கூறியுள்ளதோ அதை அப்படியே செய்வார். அவர் நேற்று இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வார்த்தை கூறியுள்ளது. இந்த குருடான மத சம்பந்தமான உலகம் அவர்கள் வாழும் காலத்தை ஏன் காண முடியவில்லை பாருங்கள். சாத்தானின் மதபேதத்தை வார்த்தையில் நுழைக்க முயன்றதன் மூலம் ஏவாள் சரீர மரணம் உண்டாக காரணமாயிருந்தார். ரோமாபுரியில் இருந்த இசாயாவிலும் சபைக்கு அதுதான் சம்பவித்தது. வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதன் மூலம் சம்பவித்தது. மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், பிரெசிடேரியன்கள் இவர்களுக்கும் அதுதான் சம்பவித்தது. ஒவ்வொரு காலத்திலும் வெளிச்சம் தோன்றின போது அவர்கள் அதை புறக்கணித்தனர். அந்த காரணத்தினால்தான் வெஸ்லி எழுப்பின போது லூத்திரன்கள் மறித்துவிட்டனர். அது வேறொரு காலமாக இருந்தது. வார்த்தை தோன்றினது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மறிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேறொரு காலம் இங்கு உள்ளது. வார்த்தையானது வெளிப்பட்டு விட்டது. கடுகின் காலம். வார்த்தை திரும்பி வந்து பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு பிள்ளைகளை திருப்புவதற்கான நேரமாய் உள்ளது. சபைகள் ஒன்றாக இணைந்து இதை புறக்கணிப்பதால் அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணமே தவிர வேறொன்றுமில்லை. அது எப்பொழுதுமே தேவனுடைய சரீரம் அவருடைய மனவாட்டியாக ஒன்றிணைந்துள்ளது. அவரும் கிறிஸ்துவும் ஒன்றாக பரிசுத்தாவி இயேசுவின் மாம்சத்தில் கிரியை செய்தது போல இப்பொழுது சபையின் மாம்சத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது அவருடைய சரீரத்தின் ஒரு பாகம். இருவர் அல்ல, ஒருவரே. அவர்கள் ஒருவரே, கணவரும் மனைவியும் இனி இருவராகிராமல் ஒருவரே. கிறிஸ்துவும் அவருடைய சரீரமும் ஒன்றே. கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி இப்பொழுது அவருடைய சரீரமாகிய மனவாட்டிக்குள் இருந்து அவர்களை எல்லா வார்த்தையுடனும் இணைக்கிறது. தேவன் அங்கு வாசம் செய்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அன்று கிறிஸ்துவும் வந்து நான் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறேன், நான் சுவிசேஷத்தில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன், இக்காரியங்களில் நான் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்பான், அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஏதும் இல்லை என்பான், அங்குதான் காரியம். ஓ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நான் நம்புவதில்லை. ஆனால் நீங்கள் எவ்வகையில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று வேதம் கூறியுள்ளது. அதனுடன் இணங்காத ஒரு வேத பண்டிதனை நான் காண விரும்புகிறேன். பாருங்கள், புரிகிறதா? அதை அவிதமாகத்தான் பெற வேண்டும். நீங்களோ ஞானஸ்தானம் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவதில்லை எல்லாம். அப்படியானால் அது ஏன் எழுதப்பட்டுள்ளது? அது ஏன் பவுலுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கினது? அது ஏன் மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கினது? நீங்கள் ஒன்று ஞானஸ்தானம் பெறுகின்றீர்கள், அதாவது வேதம் ஒரு நாமத்தை கொண்டவனாய் நீ உயிர் வாழ்ந்த போதிலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று உரைக்கிறது. ஏனென்றால் வானத்தின் கீழங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீங்கள் அந்த நாமத்தில் பிரசங்கம் பண்ணுகிறீர்கள், அந்த நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள், எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆனால் ஞானஸ்தானம் பெற குளத்துக்கு வரும்போது மாத்திரம் அந்த நாமத்தை புறக்கணிப்பது ஏன்? புரிகிறதா? அன்று நாள் ஒரு மனிதனிடம் இவ்வாறு கூறினேன். நான் ஒரு மனிதன், அதாவது அவர் அதனால் ஒரு வித்தியாசம் இல்லை என்று கூறினார். நான் ஒரு மனிதன் உடம்பு வந்து அவன் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பம், விடுவெளி நட்சத்திரம் என்னும் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றதாக கூறினான் என்று வைத்துக் கொள்வேன். அது சரியான ஞானஸ்தானம் என்று ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டேன். அதற்கு அவரோ இல்லையா என்றார். அப்பொழுது நானோ அவனுக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ ஆம் என்றார். அப்பொழுது நான் அவருக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் என்றார். நான், சரி, அவர் செய்ததையே நீங்கள் உங்களை இந்த இடத்தில் அவைகளை நீங்கள் நாமங்கள் என்று அழைத்தால் அவன் கூறின சரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லிலி, விடுவெள்ளி நட்சத்திரம் என்று கூறி அவன் செய்ததையே நீங்களும் செய்தீர்கள். காரணம், அது எப்படிப்பட்ட பெயரோ அப்படியே பிதாகுமாரன் பரிசுத்தாவியும் பட்டப்பெயரே என்றேன். புரிகிறதா? அவர், ஆனால் இயேசு அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாரே என்றார். நானோ அதைத்தான் அவர் செய்ய சொன்னார். ஆனால் அது என்ன? இல்லை, அதாவது அவர் இந்த வார்த்தைகளை ஞானஸ்தானத்தின் போது கூறுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று தான் கூறினார். நாமத்தில் ஓ என்னே, நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயர்கள், பிதா குமாரன் நாமம், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் புரிகிறதா? அப்பொழுது நானும் அது என்னவென்று பெயர் கூறினார், அது என்னவென்று மற்றவர்கள் கூறினர், அது என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று. இப்பொழுது அவரோ 30,000 சுதேசிகளுக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். பாருங்கள், சரி, அதுதான் சரியானது. பவுல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறாதவர்களிடம் பவுல் கூறினான். அப்போஸ்தலர் 19:5, அவர்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டுமானால் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வர வேண்டியதாக இருந்தது. அவர்களோ கூச்சலிட்டு தேவனை துதித்து பெரிய காரியங்களை செய்து வந்த போதிலும் அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவன் கூறினார். யோவான் ஸ்நானகர் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருந்த பிறகும் அவர்கள் திரும்பி வந்து மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிற்று. கலாத்தியர் 1:8 பவுல், நான் உங்களுக்கு பிரசங்கித்ததை அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் வேறொன்றை பிரசங்கித்தார், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். ஆமையா, எனவே நாம் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் புரிகிறதா? கவனியுங்கள், ஓ எந்த பிழையும் இருக்க வேண்டாம், முற்றிலும் நிச்சயமுடையவர்களாயிருங்கள். உங்கள் மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை இப்பொழுதே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், அப்பொழுதோ காலதாமதமாயிருக்கும். நீங்கள் முத்திரையை ஆழமாக தரிக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், அப்பொழுது நீங்கள் ஒரு காலம் அதை காண மாட்டீர்கள், நீங்கள் குருடாகி விடுவீர்கள். அவர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கென இஸ்ரவேலரை குருடாக்கினார். இப்பொழுது புறஜாதிகளுக்கு அதிகம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ அன்று அவர்கள் செய்தது போல நீங்கள் இன்று அதற்குள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், ஏவாள் புறக்கணித்து தன் உரிமைகளை பறிகொடுத்தார். தேவன் வார்த்தையை உறுதிப்படுத்தினதை அவர் செய்ததன் மூலம் அவள் கண்ட பிறகும் அவளோ அதை புறக்கணித்து தன் உரிமைகளை பறிகொடுத்தாள். அவர்கள் அதையே ரோமாபுரியில் இருந்த இசாயாவில் செய்தனர். இப்பொழுது அதையே அவர்கள் சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் செய்கின்றனர். சகோதரரே, ஆதியாகம முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் அதே காரியம்தான். இஸ்ரவேலர் அதைத்தான் செய்தனர். பிலாத்து அதைத்தான் செய்தான். ஏவாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் எப்பொழுதும் அதுதான் நடந்து வருகிறது. அதே காரியம், அவர்கள் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை புறக்கணித்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றனர். அது மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தை உருவாக்குகிறது. மரித்தவர்கள் வார்த்தை இப்பொழுதும் மரித்தோரிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாக. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் போதோ அப்படி இருக்காது. இப்பொழுது பாருங்கள், அவர்களுக்கு ஏற்கனவே அது பிரசங்கிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்க கூடும். புரிகிறதா? காயீனின் குமாரர் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்ததினால் தோன்றினவர்கள். காயீனின் குமாரர் நோவாவின் செய்தியை பரியாசம் செய்தனர். நீங்கள் அதை கவனித்தீர்களா? தேவனுடைய வார்த்தையுடன் அவன் நியாயத்தீர்ப்பை முன்னறிவித்தான். காலம் முடிவடையப் போகிறது என்பதற்கு அவன் தெளிவான அடையாளங்களை, ரூபகாரப்படுத்தப்பட்ட அடையாளங்களை கொண்டிருந்தான். காயீனின் குமாரரோ அதை பரியாசம் செய்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்கின்றனர். இயேசுவின் நாளிலும் அவர்கள் அதையே செய்தனர். ஆகவே அவர்கள் காலங்களினூடாக அதையே செய்தனர். அது எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. அவர்கள் ஏளனமாக அதை குறித்து பரிகாசம் செய்கின்றனர். அவர் கடைசி நாட்களில் பரிகாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உரைத்துள்ளார். அவர்கள் பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு காலத்தினால் எந்த வித்தியாசமும் ஏற்படாமல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்பார்கள் என்றார். உங்களுக்கு புரிகிறதா? அதே விதமாக பிசாசின் குமாரர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் தங்கள் மத சம்பந்தமான முறைகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை பரிகாசம் செய்தனர். பாருங்கள், யூத மக்களின் மத சம்பந்தமான முறைகள், சகோதரி ரோஸ், யூத மக்கள் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய முறைமையோ வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிப்பதாக உரிமை கூறினதை அவர்கள் புறக்கணித்து அதை பரிகாசம் செய்ய காரணமாயிருந்தது. ஒரு வார்த்தையும் அப்பொழுது தவறாயிருக்கவில்லை. இருப்பினும் அவர்களோ அதையே செய்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்கின்றனர். அவர்கள் உருவாக்கியுள்ள பெரிய இயந்திரமாகிய மத சம்பந்தமான முறைமை முற்றிலுமாக கடைசி காலத்தின் வாக்கு தத்தங்களை புறக்கணித்து விட்டது. கடைசி கால செய்தி, கடைசி கால அடையாளம், கடைசி காலத்தில் இருக்க வேண்டியது எல்லாமே தேவன் முன்னுரைத்தபடியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறியுள்ளது. இது ஒளிநாடாவில் உள்ளது. அவர்கள் என்னை சுட்டுக் கொன்றாலும் அல்லது அவர்கள் என்ன செய்தாலும் அந்த செய்தியை ஒருபோதும் அவர்களால் நிறுத்த முடியாது. பாருங்கள், அது என்னவானாலும் மாறாமல் சென்று கொண்டே இருக்கும். புரிகிறதா? அது ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வெளியே சென்று விட்டது. அது சென்று விட்டது. பாருங்கள், அவர்களால் ஒருபோதும், அதாவது அது இப்பொழுது முடிவு காலத்தின் வார்த்தையாக உள்ளது. முற்றிலும் ரூபகாரப்படுத்தப்பட்டு மறுபடியும் 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 அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் இயங்கும் முறையினாலும் இயங்கும் சக்தியினாலும் விஞ்ஞானத்தினாலும் சபையாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுவே நேரம் என்பதை தேவன் தாமே வார்த்தையினாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் நிரூபித்திருக்கிறார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தி உங்கள் மத்தியில் இந்த மணி நேரத்துக்கான அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் உறுதிபடுகிறது. இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் உயிருள்ளவராக அனுப்பிக் கொண்டிருக்கும் செய்தி. அது மல்கியா 4 அதிகாரத்தையும் கடைசி நாளுக்கென இயேசு உரைத்துள்ள மற்ற வேத வாக்கியங்களையும் முற்றிலும் நிறைவேற்றுவதாய் அமைந்துள்ளது. அது விஞ்ஞான ரீதியாகவும் உலகத்தினாலும் முற்றிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகைகள் வட்ட வடிவமான ஒளியின் புகைப்படங்களை வெளியிட்டன. அது இங்கு முன்னுரைக்கப்பட்டது. தேவ தூதர்கள் இறங்கி வந்தனர். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக சிலுவையில் அறையப்படுதல், நாம் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இயேசு, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளையில் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுவேனோ என்றார். ஆனால் இல்லை, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றார். பாருங்கள், அதைத்தான் சபையும் தன் இருதயத்திலிருந்து சொல்லுகிறது. நான் ஏதாவது ஒன்றுடன் சேர்ந்து கொள்கிறேன் என்றா? இல்லை கத்தாவே, இல்லை. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக. கவனியுங்கள், அந்த காலத்துக்கென வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்ட பிறகு அவர்கள் அதை புறக்கணித்தனர். இன்றைக்கும் அவர்கள் அப்படியே புறக்கணிக்கின்றனர். இப்பொழுது நான் முடிக்கும் தருணத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். அன்று அவர் வந்து தம்மை வார்த்தையாக தெளிவாக அடையாளம் காண்பித்து அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஸ்தாபன முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் நிலையை அவர்கள் அடைந்தது போல இன்றைக்கும் அந்த நிலை வந்துவிட்டது. வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஸ்தாபன முறைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் நிலை அவர்கள் ஸ்தாபன முறைமையை ஏற்றுக்கொண்டு விட்டனர். இப்பொழுது அது என்ன செய்கிறது? முடிக்கும் தருணத்தில் அவர் உலகத்தின் கரங்களில் இருக்கிறார், உண்மை. இப்பொழுது என் பொருள், அதை கூறி முடிக்க இன்னும் நீண்ட நேரம் செல்லும். நான் இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், எழுந்து போய்விடாதீர்கள். நான் கேலியாக கூறினேன். பாருங்கள், இதோ என் பொருள், நமக்கு தெரியும். அது பின்னணியை அமைக்கிறது. இப்பொழுது அவை எல்லாவற்றையும் நாம் ஒன்றாக இங்கு அமைத்துவிட்டோம். இப்பொழுது நாம் வீட்டை அமைத்து அது எப்படி உள்ளது என்று காண்போம். அதை நாம் கண்ணாடிக்குள் வைப்போம். இயேசு ஜனங்களின் கரங்களில் இருக்கிறார், அவர் சபையின் கரங்களில் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எனப்படும் இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை என்று பொருள். புரிகிறதா? இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று பிலாத்து கேட்டான். அதை நான் என்ன செய்ய வேண்டும், என் தீர்மானம் என்ன? கிறிஸ்து எனப்படும் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? உலகம் என்ன கூச்சலிட்டது, சபை என்ன கூச்சலிட்டது, அதை சிலுவையில் அறையும், அதை நிறுத்தும், அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறினதே. உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். ஆஸ்வால்டின் கரங்களில் உள்ள குற்றத்தை இன்று காலை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? ஜனாதிபதியை கொன்றவன், அவன் அந்த கொலையை செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு அளிக்கப்படும் தீர்ப்பு என்னவென்று உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? அவனுக்கு ஏதாவது இரக்கம் காண்பிக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியின் ரத்தப்பழி அவன் கரங்களில் உள்ளது. நீங்கள் நினைக்கின்றீர்களா அரசு நீதிமன்றம், அதாவது அவன் எவ்வளவுதான் அதை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணவில்லை என்று கெஞ்சினாலும் அது அவனுக்கு மன்னிப்பை தராது. அவன் மாண்டு போவான். ஏன்? ஜனாதிபதியின் ரத்தப்பழி அவன் கரங்களில் உள்ளது. அவனுடைய உணர்வுகளை உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? அதை உங்கள் கரங்களில் பெற நீங்கள் விரும்புவீர்களா? பாருங்கள், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தப்பழியை குறித்து என்ன? நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது முழுவதுமாக உறுதிப்படுத்தப்பட்ட பின்பா நீங்கள் எப்படி தப்பிக்கப் போகிறீர்கள்? அவருடைய ரத்தப்பழி உங்கள் கரங்களில் இருக்கும். குற்றவாளி, பாவியே, இங்கிருந்து நீ எங்கு செல்கின்றாய்? இன்று காலையில் கூட்டத்துக்கு பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? நீ நினைக்கிறாயா, நீ ஒரு கால், அதாவது நான் நினைத்தேன் நான் இவ்வளவு மோசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை எனலாம். ஆஸ்வால்டும் கூட ஒரு கால் அதையே கூறலாம். உயர் நீதிமன்ற நீதிபதி நியாயமாக வழக்கை விசாரித்து, அதாவது அதுவே நமது நாட்டின் முடிவான தீர்மானம். முழு தேசமும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டுள்ளது, வேறொன்றும் செய்ய முடியாது. அவன் அந்த குற்றத்தை புரிந்திருக்கிறான், அதற்கான கிரயத்தை அவன் செலுத்த வேண்டும். அவன் எவ்வளவுதான் அதை செய்ய நினையாதிருந்த போதிலும், அவனுடைய நோக்கம் எப்படி இருந்த போதிலும், அது ஒன்றுமில்லை. அவன் எப்படியும் அதன் பலனை அனுபவிக்கத்தான் போகிறான். நமது உச்ச நீதிமன்றமும் அதன் நியாய விதிகளும் இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தை விதிக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தப்படியை உன் கைகளில் கொண்டவனாய் தேவனுடைய நியாயசரத்திற்கு முன் நிற்கும் போது அது இதை காட்டிலும் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எனப்படும் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். அது உண்மை என்று நீங்கள் அறிவீர்கள். அது முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கொலைபாதகரையா? குற்றமற்ற கிறிஸ்துவுக்கு பதிலாக வார்த்தையை கொலை செய்யும் ஸ்தாபனத்தையா நீங்கள் விரும்புவீர்கள்? நீங்கள் சிலுவையில் அறிவீர்களா? நீங்கள் பரபாசை தெரிந்து கொள்ள துணிச்சல் கொள்வீர்களா? நீங்கள் பரபாஸ் வேண்டும் என்று கூச்சலிடுவீர்களா? வார்த்தையை, ஜீவனாகிய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக வார்த்தையின் கொலைபாதகனை, பரபாசை வேண்டும் என்று கூச்சலிட எப்படி ஒருவன் துணிச்சல் கொள்ள முடியும்? அது உங்கள் கரங்களில் உள்ளது. ஜனாதிபதி கென்னடியின் கொலையை குறித்து நான் கேள்விப்பட்ட போது இந்த செய்தி என் இருதயத்தில் எழுந்தது. அந்த மனிதன் என்ன செய்வான் என்று நான் எண்ணி பார்த்தேன். அவனுக்கு தப்பிக்க வழியே இல்லை. அவன் நேரம் எடுத்துக் கொண்டு அவனுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை உணர்ந்திருப்பான். நீங்கள் எப்பொழுதாவது விழித்துக் கொள்ளப் போகிறீர்கள் இங்கோ அல்லது இந்த உள்நாடாவை கேட்கும் போதோ? நீங்கள் எங்கிருந்தாலும் பாவியே, நீ என்றாகிலும் ஒரு நாள் விழித்துக் கொண்டு உன் கரங்களில் இரத்தப்படி உள்ளதை உணரப்போகிறார். தேவகுமாரனுடைய இரத்தத்தை சிந்தினபடி அவரை கொலை செய்த குற்றத்திற்கு நீ ஆளாவாய். உன் பாவம் அவரை கொலை செய்தது. அவருடைய வார்த்தையின் பேரில் உனக்கு இருந்த அவிசுவாசம், அவரை நீ அடையாளம் கண்டுகொள்ள தவறினாய். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினாய். தேவனுடைய நியாயசரத்துக்கு முன்பாக நின்று உனக்கு என்ன நேரிடும் என்பதை அறிந்து கொள்வதை தவிர உன்னால் வேற என்ன செய்ய முடியும்? ஆம், ஆஸ்வால்டின் கரங்களில் உள்ள ஜான் கென்னடியின் ரத்தத்தை பார்க்கிலும் உன்னுடைய கையில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தப்படியுடன் தேவனுக்கு முன்பாக நீ நிற்பதை ஒப்பிட்டு பார்க்கும் போது அது சிறிய காரியமாயிருக்கும். கிறிஸ்து எனப்படும் இந்த இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டான். அவர் அவனுடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மறுபடியும் இந்த சபையோரின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது இந்த தேசத்தின் கரங்களிலும் உலகம் பூராவும் இந்த ஒளிநாடாக்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் தேவனால் நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட இடங்கள் அனைத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று விந்தும் என்று மாறாதவர் எனப்படும் இந்த இயேசுவை இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இயேசுவை நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய பக்கத்தில் உள்ள இடத்தை எடுத்துக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? பிலாத்து அவரிடம் செய்த வண்ணமாக நீங்கள் அவரிடம் மூன்று காரியங்களை செய்யக்கூடும். பிலாத்து மூன்றையும் முயன்று அதை இழந்து போனான். நீங்கள் மூன்று திட்டங்களை செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது. பிலாத்து அவனுடைய கரங்களில் இருந்து அவரை உதற பார்த்தான். ஆனால் ஒருமுறை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்படும் போது அது உங்கள் கைகளில் உள்ளது. பிலாத்து மூன்று வெவ்வேறு முறைகளை கையாள முயன்று தோல்வியுற்றான். அவர் நமது கரங்களில் இருக்கிறார் என்னும் உண்மையை நாம் உணர வேண்டும். அவருடைய வார்த்தையில் அவரை நாம் கண்டோம். அவர் தம்மை ரூபகாரப்படுத்துவதை நாம் காண்கிறோம். அவர் நேற்று மிஞ்சும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரியா? அப்படியானால் இக்காலை வேளையில் இங்குள்ள சபையோரிடம் மாத்திரம் நான் பேசவில்லை. ஒரு கால இங்கு 600 அல்லது 700 பேர் இருக்கக்கூடும். ஆனால் உலகம் முழுவதும் செல்ல போகும் இந்த ஒளிநாடாவின் மூலம் லட்சக்கணக்கான மக்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? ஒளிநாடா செல்லும் தேசத்தில் உள்ளவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாவிட்டால் அப்பொழுது நீங்கள் குருடர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வார்த்தையை காண முடியாவிட்டால் வார்த்தையில் உள்ள தேவனையும் உங்களால் காண முடியாது. அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். இப்பொழுது அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பிலாத்தவரை கைகழுவ பார்த்தார். ஆனால் நாம் உண்மையை முகமுகமாய் சந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவன் அறிந்திருந்தான், அவன் அதை கேள்விப்பட்டான். நீங்களோ நான் அதை குறித்து வந்தீங்க ஒருபோதும் காணவில்லை எனலாம். அப்படியானால் அதை நீங்கள் எப்படியும் ஏதோ ஒரு விதத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதை இப்பொழுது கேள்விப்படுகிறீர்கள். பாருங்கள், அவன் இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் அல்லது அவனுக்காக ஜாலவித்தை காட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவர் ஒன்றும் ஜாலவித்தை காட்டவில்லை. தேவன் செய்யக்கூடியதை மாத்திரமே அவர் செய்து கொண்டிருந்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசம் கேள்வியினால் வரும். உங்களுக்கு விசுவாசம் இருந்து அதிலிருந்து விலகி உங்கள் கரங்களில் இருந்து உதற பார்க்கிறீர்கள். ஆனால் பிலாத்து எப்படியும் உண்மையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் சந்தித்தான். எனவே நாமும் கூட உண்மையை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு விட்டார். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனின் ரத்தம் உங்கள் கரங்களில், ஒரு மனிதன் வேறொருவரின் ரத்தம் தன் கரங்களில் இருக்கும் போது கவனமாயிருக்க வேண்டும். ஆகாய விமானத்தை பாருங்கள். விமானி விமானத்தை ஓட்டுவதற்கு முன்பு எல்லா கருவிகளையும் சரிபார்க்கிறான். ஏன்? வேறொருவரின் ரத்தம் அவன் கரங்களில் உள்ளது. ஒவ்வொரு சிறு கருவியும் கூட சரிபார்க்கப்படும். அவன் அதை சரிபார்க்கிறான். அவன் விமானத்தை திருப்பி இயக்கும் எந்திரத்தை, பொறி எந்திரத்தை இயக்கி அது சூடாகிறதா என்று பார்க்கிறான். அவன் நீராவி போக்கை தடுக்கும் பொறி முழுவதையும் அழுத்தி அது மேலே செல்வதற்கு வேண்டிய காற்றை விமான இயக்குறுப்பருக்கு அனுப்புகிறதா என்று பார்க்கிறான். உங்களில் அநேகர் ஒரு விமானத்தில் நின்றதுண்டு அல்லது உட்கார்ந்ததுண்டு. அது அதாவது விமானம் முழுவதும் பூமியை விட்டு ஏறக்குறைய குலுங்குகிறது. அதில் தவறு ஏதாக உள்ளதா என்று அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு சோதித்து பார்க்கிறான். அப்படி தவறு இருந்தால் அது தட்டு தடுமாறி ஓடாமல் நின்றுவிடும். அவன் அதை மறுபடியும் சோதித்து பார்க்கிறான். அவன் சிறிது நேரம் அங்கு உட்கார நேர்ந்தாலும் அவன் மறுபடியும் அதை சோதித்து பார்க்கிறான். அவனுடைய நேரம் சிறிது செலவழிந்தாலும் அவன் மறுபடியும் அதை சோதித்து பார்க்கிறான். சபையானது எவ்வளவாக அதை மறுபடியும் 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 சோதித்து பார்க்க வேண்டியதாக உள்ளது. அவருடைய வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் விடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பறந்து செல்ல காத்திருக்கிறோம். அதை நாம் வார்த்தையோடு சோதித்து பார்ப்பது நலம். யாரோ ஒருவர் உள்ளதோடு அல்ல, உங்களை நீங்கள் அறிந்தவர்களாய் கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட விதத்தில் அனுபவம் கொண்டிருக்க நிச்சயமுடையவர்களாயிருங்கள். அதை மறுபடியும் 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 சோதித்து பாருங்கள். ஏன்? அவன் மனிதனின் ரத்தத்தை தன் கரங்களில் கொண்டுள்ளான். அவன் சோதித்து பார்ப்பது நலம். அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு ஒரு மருத்துவர் என்ன செய்கிறார்? இன்று காலை இங்கோ சில மருத்துவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறுவை சிகிச்சை செய்ய செல்வதற்கு முன்பு ஒரு மருத்துவர் என்ன செய்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ஊடுகதிர் படம் எடுக்க வேண்டும் என்கிறார். அவர் ரத்தத்தை பரிசோதிக்க விரும்புகிறார். அவர் இருதயத்தை பரிசோதிக்க விரும்புகிறார். அவர் மயக்கம் கொடுப்பதற்கு முன்பு உங்களுக்கு ஜலதோஷம் இருக்கிறதா என்று அறிய விரும்புகிறார். அவர் அறுவை சிகிச்சைக்கு உபயோகிக்கும் ஒவ்வொரு கருவியையும் முழுவதுமாக சோதித்து அதில் கிருமிகள் இராதபடிக்கு அதை தண்ணீரில் கொதிக்க வைக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் மறுபடியும் 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 சோதிக்கிறார். ஏன்? அவருடைய கரங்களில் ஒரு மனிதனின் ரத்தம் உள்ளது. எல்லாமே மிகவும் சரியாக உள்ளது என்று அவர் முழு நிச்சயமுடையவராயிருக்க விரும்புகிறார். உங்களை குறித்தென்ன பாவியே? உன்னை குறித்தென்ன? இதை குறித்து நீ என்ன உணர்கிறாய்? ஒரு மனிதனின் ரத்தமும் கரங்களில் உள்ளதை குறித்து விமானிக்கு உள்ளதை போன்று உனக்கு பொறுப்புள்ளது. அவன் சோதித்து பார்க்கிறான். மருத்துவர் அவர் சோதித்து பார்க்கிறார். வேற என்ன வேண்டும்? எத்தனையோ விஞ்ஞான அதாவது ஒரு மனிதனின் ரத்தம் உங்கள் கரங்களில் உள்ள போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு சட்ட புத்தகங்களை மறுபடியும் 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 படித்து எல்லாவற்றையும் தெளிவாக காண்கிறார். அவர் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு, ஏனெனில் ஒரு மனிதனின் ரத்தம் அவர் கரங்களில் உள்ளது, அது நியாயம் என்று கருதப்பட அங்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். பாருங்கள், நம்மை குறித்தது அவர் நேற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார் என்று முழுவதுமாக அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளதை நாம் கண்டிருக்கிறோம். அவர் இங்கிருக்கிறார். அவர் நமது கரங்களில் இருக்கிறார். அவர் நம்முடைய கரங்களில் இருக்கிறார். அவர் உங்களுடைய கரங்களில் இருக்கிறாரே, அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாகிய இந்த இயேசுவை நான் என்ன செய்ய போகிறேன்? அது என்ன செய்கிறது? அது அவர் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்நாளுக்கான வாக்குத்தத்தம், நாம் வாழும் இந்நாளுக்கான வாக்குத்தத்தம், இவ்வளவு வேத வாக்கியங்கள், வேதத்தின் இவ்வளவு அங்கலங்கள் இப்பொழுது நிறைவேற வேண்டும். இந்த கடைசி நாளில் கடைசி அங்கலங்கள் இப்பொழுது நடக்க வேண்டியதாக கருதப்படும் சில காரியங்கள் இங்கே உள்ளன. அவை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அது என்ன? அதே அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. அதை நீ என்ன செய்ய போகிறாய்? அதை ஸ்தாபனத்துக்கு விற்றுவிடப் போகிறாயா? இப்பொழுது பிலாத்து என்ன செய்தான்? அவன் தன் கைகளை கழுவ முயன்றான். முதலாவதாக பிலாத்து செய்ய முயன்றதோ, ஓ, அவர் சரியாகத்தான் இருக்கிறார், அவரில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி கைகளை கழுவுவதே. பாருங்கள், நீங்கள் ஓ பாவம் பிலாத்து எனலாம், பிலாத்துவா? அவர்களில் அநேகர் அவன் செய்தது நியாயம் என்று கூறுவதா? இல்லை இல்லை இல்லை, அவர் அவனுடைய கரங்களில் இருந்தார். அவன் செய்தியை கேட்டிருந்தார். அவன் வார்த்தையை கண்டிருந்தார். அவர் அவனுடைய கரங்களில் இருந்தார். அதுபோல அவர் உங்கள் கரங்களிலும் இருக்கிறார். அது உண்மை. அவன் என்ன செய்தான்? அவன் ஓ நல்லது, அவர் ஒரு நல்ல மனிதர், அவரில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று கூறினான். இன்றைக்கோ அநேகருடைய பதிலும் அவ்வாறே உள்ளதல்லவா? ஓ, வார்த்தையோடு எந்த தவறும் இல்லை, அது சரியென்றே யூகிக்கிறேன், வேதாகவும் சரியானதுதான், ஆனால் நாங்கள் சபையை விசுவாசிக்கிறோம், எங்கள் ஸ்தாபனம் அதனோடு இணங்குவதில்லை என்கின்றனர். புரிகிறதா? பார்த்தீர்களா? ஒரு வகுப்பினர் அவரை கை கழுவ முயல்கின்றனர். நான் வார்த்தையில் ஒரு தவறையும் காணவில்லை. அது அப்போஸ்தலர்களுக்கான அவர்களுடைய நாளிற்கு சரியாயிருந்தது. ஆனால் நாமோ வேறொரு நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்போஸ்தலர்களின் நாளில் வாழவில்லை. எனவே அப்போஸ்தலர்கள் செய்த விதமாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற விதமாக நான் பெற வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. நான் வேறொரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் கொண்டிருந்த காரியங்களை நான் கொண்டிருக்க வேண்டியதில்லை. நான் மற்றொரு காலத்தில் வாழ்கிறேன். அந்த கூட்டத்தாருக்குத்தான் பரிசுத்தாவி அருளப்பட்டது. எபிரேயர் 13:8 மறுபடியும் அவரை உங்கள் கரங்களில் வைத்து விட்டது, தப்பிக்க முடியாது. அவர் முழுவதுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நேற்று மின்று மாறாதவராயிருக்கிறார். உங்களால் தப்பிக்க முடியாது. நீங்கள் அவரை வேறொரு காலத்துக்கு தள்ளிவிட முடியாது. எபிரேயர் 13:8 உங்கள் சிந்தனைகளை குற்றப்படுத்தி அவரை மறுபடியும் உங்கள் கரங்களில் சேர்க்கிறது. எனவே இயேசு பிலாத்துவின் கரங்களில் இருந்தது போல இப்பொழுது உங்கள் கரங்களில் இருக்கிறார். பாருங்கள், எனக்கு தெரியாது என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் ஏன் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? பிலாத்து ஒரு அஞ்ஞானியாயிருந்தான், அவன் மனைவியும் ஒரு அஞ்ஞானியாயிருந்தாள். ஆனால் தேவனதை நீதி உள்ளதாக செய்ய அந்த ஸ்திரியை கொண்டு தகவல் அனுப்ப செய்தார். அவள் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு, அதாவது அது காலை, அவள் முந்தின இரவில் பாடுபட்டாள். 24 மணி நேரம் ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. அந்த நீதிமானின் நிமித்தம் இரவில் சுப்பரத்தில் வெகுவாய் பாடுபட்டேன், அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று ஆளனுப்பி தெரிவித்தாள். பிலாத்து, பாருங்கள், அப்படியானால் என் கரங்களை கழுவி அவரை உதறிவிடுகின்றேன் என்றான். அவனால் அப்படி செய்ய முடியவில்லை, நீங்களும் அப்படி செய்ய முடியாது. ஒருமுறை நீங்கள் சத்தியத்தை கேட்க இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. ஆமையா, இரண்டில் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய எச்சரிக்கைகளாயிற்று. யூதர்களோ, இவனுடைய ரத்தப்படி எங்கள் தலையின் மேல் இருக்கட்டும், நாங்கள் எங்கள் ஆசாரியரை எங்கள் ஸ்தாபன முறைமையை விசுவாசிப்போம் என்று இவனை விசுவாசிக்க மாட்டோம் என்று கூச்சலிட்டனர். அங்குதான் காரியமே. இன்றைய வகுப்பினரை பார்த்தீர்களா? ஆனால் எல்லோருமே தேவனுடைய விஷயத்தை சந்திக்க வேண்டும். நீங்கள் எல்லோருமே எப்படி ஆகும் அதை சந்திக்க வேண்டும். நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தாலும் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும் சந்தித்தே ஆக வேண்டும். மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், வெது வெதுப்பானவன், குளிர்ந்த நிலையில் உள்ளவன், அனல் உள்ளவன், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் அந்த விஷயத்தை எப்படியும் சந்திக்கத்தான் வேண்டும். அது உங்கள் கரங்களில் உள்ளது, நிச்சயமாக. அந்த விஷயத்தை தந்திரமாக மற்றொரு ராயனிடம் அவரையே தள்ளிவிட பிலாத்துவின் மற்ற திட்டங்களை கையாள முயற்சிப்பவரும் உண்டு. புரிகிறதா? பிலாத்து, இப்பொழுது ஒரு நிமிடம் போருங்கள், எனக்கு அதனோடு தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை. அவர் நீதிமான், அவருக்கு தீங்கு ஏதும் செய்ய எனக்கு பிரியமில்லை. ஓ, நான் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்வதை நான் ஒருபோதும் காணவில்லை. ஆனால் அவர் செய்வதை கண்ட அநேக சாட்சிகள் அவருக்கு உள்ளனர். அவர் நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு நல்ல மனிதர். பாருங்கள், இருப்பினும் அவருக்கு முரணாக எந்த காரியத்தையும் செய்ய எனக்கு பிரியமில்லை. என் கைகளை கழுவி அவரை உதறிவிடுகிறேன். எனக்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சி என்றார். ஆம், தேவனும் கூட அதற்கு சாட்சியா இருந்தார். அவர் அவனுடைய கரங்களில் இருந்தார். அவர் அவண்ணமாகவே உங்களுடைய கரங்களிலும் இருக்கிறார். பாருங்கள், நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், நீங்கள் மாத்திரமல்ல, இந்த ஒளிநாடாவை கேட்பவர்களும் அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. பாருங்கள், அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது இந்த மணி நேரத்துக்கான செய்தி. அந்த நாள் இங்குள்ளது. அது முழுவதும் வேதத்தினாலும் தேவனாலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ஏமாற்ற முடியும்? அப்படி செய்துவிட்டு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். உங்களுடைய இதை பார்க்கலும் ஆஸ்வால்டின் வழக்கு சிறியதாயிருக்கும். ஊழியக்காரர் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும், அந்த யூதர்கள் ஆசாரியர்களும் ரபிக்களும் போதகர்களும் பரிசுத்த மனிதருமாய் இருந்தனர். ஆனால் அவர் அவர்களுடைய கரங்களில் இருந்தார். அவர் வார்த்தையாக அந்த நாளில் தேவனுடைய விஷயமாக இருந்தார். அவர்களும் அதை காண தவறினர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அதை கண்டுகொண்டனர். அவர்கள் மாத்திரமே அதை விசுவாசித்தனர். இப்பொழுது எல்லோருமே இந்த விஷயத்தை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முறையும் அவ்வாறு இருந்து வந்துள்ளது. ஆதாம் ஏவாள் காலம் தொடங்கி வழிவழியாக நோவாவின் காலத்தில், அதன் பிறகு வழிவழியாக தானியேல், பெல்சாத்சார், நேபுகாத்நேச்சார் காலத்தில், வழிவழியாக கிறிஸ்துவின் காலத்தில், வழிவழியாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே இருந்து வருகிறது. வார்த்தையின் பிரச்சனை தோன்றினது. அவர்களுடைய கோட்பாடுகள், ஸ்தாபனங்கள், கொள்கைகள் அல்ல, வார்த்தையின் பிரச்சனை எழும்பி அவைகளுக்கு விரோதமாக இருந்து வந்துள்ளது. இப்பொழுதோ அது உங்கள் கரங்களில் உள்ளது. பிறகு பிலாத்துவின் மற்ற திட்டத்தை கையாள முயன்றவர்கள் அவரை உதறி வேறொருவரிடம் கொடுத்து விட முயன்றவர்கள். பிலாத்து, இப்பொழுது என்ன உங்களுக்கு தெரியுமா? அவரை என் கையை விட்டு போக்கி விடுகிறேன். நான் அவரை விட்டுவிட இந்த தண்ணீரால் என் கைகளை கழுவி விடுவேன். நான் அவரை குறித்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். எனவே நான் என்ன செய்வேன்? நான் தலைமை அலுவலகத்துக்கு பேராயரிடம் அவரை அனுப்பிவிடுவேன் என்றான். ஆம், அதைத்தான் அவர்கள் செய்ய முயல்கிறார்கள். புரிகிறதா? அவர்கள் அவரை ராயனிடம் அனுப்பினர். அது அவரை பிலாத்துவின் கைகளில் இருந்து போக்கிவிடவில்லை. யாருடைய கைகளில் இருந்தும் அவரை போக்கிவிடவில்லை. அது என்ன செய்தது? அது மீண்டும் அவனிடமே வந்தது. அந்த நபரிடம் அது திரும்பி வந்தது. நீங்கள், நான் அதை செய்வேன், என் ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கிறீர்கள். உங்கள் ஸ்தாபனம் சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்துவிட்டு ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள்? அது மீண்டும் உங்களிடத்திற்கு வருகிறது. உங்கள் ஸ்தாபனம் என்ன கூறுகிறது என்றல்ல, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவர்கள் அதை புறக்கணித்து விட்டனர். அதனோடு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதுதான் அடுத்தபடியான காரியம். பாருங்கள், அது அவரை உங்கள் கரங்களில் இருந்து போக்கிவிடாது. அவர் முழுவதுமாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறார். இந்த மணி நேரத்தின் வார்த்தையாக, இந்த மணி நேரத்தின் வாக்குத்தத்தமாக, லூத்தரின் நேரத்தின் வாக்குத்தமாக அல்ல. அது அப்பொழுது அது சீர்திருத்தக்காரரின் காலத்தின் வார்த்தை. ஏழு முத்திரைகளின் செய்தியை கேட்ட நீங்கள் அனைவரும் சீர்திருத்தக்காரரின் காலம் புறப்பட்டு சென்ற போது மனிதனின் முகத்தை உடைய மிருகம் தாவரம் உண்டானது. ஆனால் இது கடியின் முகம், இன்று சவால் விட புறப்பட்டு சென்ற மிருகம். இது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அருளப்பட்டதல்ல என்று கூற யார் துணிச்சல் கொள்ள முடியும்? அதை அவர் இங்கு முன்வைத்து அரிசனாவுக்கு அனுப்பி மறுபடியும் கொண்டு வந்து விஞ்ஞானத்தினாலும் மற்றவர்களினாலும் அதை நிரூபித்தார். அந்த புத்தகம் ஏற்கனவே திறக்கப்பட்டு விட்டது. அது உண்மை. கிறிஸ்துவின் வருகையோடு ஏழாம் முத்திரை அடையாளம் கண்டுகொள்ளப்பட காத்திருக்கிறது. சரி, அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அவரை குறித்து நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அவரை உதறி தள்ளிவிடாதீர்கள். ஆமையா, நான் கூற விரும்புவது இந்த வகுப்பினரில், அதாவது அவரை வேறொருவரிடம் தள்ளிவிடுவது. சகோதரனே, என் ஸ்தாபனம் ஏற்றுக்கொள்ளுமானால் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், என் தாய் இந்த சபையை சேர்ந்திருந்தார்கள். உங்கள் தாய் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள். அது நீங்கள் அல்ல. இப்பொழுது இது நீங்கள். அவள் ஏற்கனவே இருந்ததிலிருந்து அவள் வெளியே வரவேண்டியதா இருந்தது என்று பாருங்கள். உங்களை குறித்து என்ன? சரி, பாருங்கள், நீங்களும் என் தாய் பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவள். அவள் என்னென்ன காரியத்தை செய்தாள்? அவள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தாள் என்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நான் உங்களிடம் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை குறித்து என்ன? புரிகிறதா? இந்த வகுப்பினரில் படித்தவர்கள் அநேகர் உள்ளதை நாம் காண்கிறோம். இப்பொழுது உங்கள் மனதை நான் புண்படுத்தப் போகிறேன் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் வேண்டுமென்று செய்யவில்லை. நான் அப்படி செய்தால் அப்பொழுது நான் பீடத்தண்டையில் வந்து மனஸ்தாப்பட வேண்டும். அதை நான் தேவ அன்போடு கூறிக்கொண்டிருக்கிறேன். இயேசு நின்று கொண்டிருந்த போது அந்த பரிசேயர்கள் அவரவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று கூற வேண்டியதாயிருந்தது. இருந்த போதிலும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்களுடைய சமாதானத்துக்காகவும் இரக்கத்துக்காகவும் அவர் மன்றாடினார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்கள், அவர் அவர்கள் மேல் கோபப்படவில்லை. அவர் நீங்கள் பாம்புகளின் சந்ததியே என்று அவர்களை அழைத்தார். பாருங்கள், புரிகிறதா? ஒவ்வொரு காரியத்திலும் அவரால் முடிந்தவரை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்கள், ஆனால் சிலுவையில் அவர்களுக்காக ஜெபித்தார். பாருங்கள், அவர் வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை. அது அப்படியா இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருந்த தவறை அவர்கள் உணர வேண்டியதாக இருந்தது. உத்தரவாதத்தை வேறொருவரிடம் தள்ளிவிடும் அந்த வகுப்பினருக்கு இன்று அதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அல்லது ராணுவத்தில் அவர்கள் டாலரை வேறொருவரிடம் கொடுத்து விடுவது என்று நாம் அழைக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் செய்தது போல நாம் அதை மற்றவர் மேல் சுமத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏவாள் சோதிக்கப்பட்டால், ஆதாமோ நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் என்றான். அது அவருக்கு சாக்கு போக்கல்ல. பாருங்கள், ஸ்திரியோ சர்வமானது என்னை வஞ்சித்தது. அவன் தான் என்னுடன் உடலுறவு கொண்டான். அவன் என்னை வஞ்சித்தான். அவர் இதை செய்தார் என்றால், ஆனால் அது குற்றத்தை அவர்களிடத்தில் இருந்து போக்கிவிடவில்லை. எப்படியும் அவர்கள் நியாயத்திற்கு சென்றார்கள். அதே காரியம் தான். ஆமையா, நீங்கள் அதை தள்ளிவிட முடியாது. நீங்களோ என் ஸ்தாபனத்தை விசுவாசித்தால் நான் கூட விசுவாசிப்பேன். ஆனால் இந்த ஸ்தாபனத்தில் நான் நீண்ட காலமாக இருந்து வருகிறேன் என்று கூற முடியாது. அதற்கு இதனோடு யாதொரு சம்பந்தமும் இல்லை. யூதர்களும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தனர். அவ்வண்ணமாகவே நீங்களும் இருக்கிறீர்கள். அநேகரில் இருந்த இந்த வகுப்பினரில் நாகரிகம் உள்ள அநேகர் உள்ளதை நாம் காண்கிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பாருங்கள், நாகரிகத்தை இன்று நாம் நாகரிகம் என்று அழைப்பதைத்தான் சாத்தான் ஏவாளுக்கு அளித்தான். சிறிது ஞானம், அவனோ உன் கண்கள் திறக்கப்படவில்லை, ஆகையால் தான் நீ அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறதில்லை என்று கூறினான். அவள் வார்த்தையை அறிந்திருந்தாள். அது மாத்திரமே, தேவன் வார்த்தையை ரூபகாரப்படுத்துவதை அவள் கண்டிருந்தாள். அது அவளுக்கு அருமையானதாக இருந்திருக்க வேண்டும். அவள் வார்த்தையில் நிலை நின்ற வரைக்கும் அவரோ அவளை நித்திய ஜீவனுக்குள் வைத்திருந்தார். அவள் வார்த்தையை மீறின போது, அவள் வார்த்தையை மீறும் அந்த நாளிலே சாகவே சாவா என்னும் தேவனுடைய வாக்குத்தத்தை உடையவளாயிருந்தாள். அவள் மீறின போது செத்தாள். அது உண்மை. உறுதிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை நமக்கு இங்குள்ளது. அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஆவியினால் உறுதிப்படுத்தி நிரூபித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அதே சுவிசேஷம், அதே அடையாளங்கள், அதே அற்புதங்கள், அதே ஊழியம், அதே அக்கறை சமமும் கூட நமக்கு முன்பாக காணப்பட்டு அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கிறது. எனவே எங்கும் சாக்குப்போக்கு கிடமில்லை. கடைசி நாட்களில் அவ்வாறு நடக்கும் என்று வேதம் சரியாக உரைத்துள்ளது. மல்கியா நான்கில் கூறியுள்ள பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களிடம் திருப்ப ஒரு அழைப்பு வரும். அதன் பிறகு துன்மார்க்கர், நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலை விதித்து நடந்து செல்வார்கள். முழு உலகமும் சுட்டரிக்கப்படும். அணுகுண்டுகளோ தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை அறைகளை உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி கொலை செய்யப்பட்டார் என்று அறிந்தவுடனே ஜெர்மனி என்ன செய்தது என்று நீங்கள் பார்த்தீர்களா? அது தன் ராணுவத்தை வேகமாக ஒன்று சேர்த்தது. ஏனென்றால் அது ஒன்றுதான் ருஷ்யா அங்கு குண்டு வீசுவதை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தது. அவர்கள் ஜெர்மனியின் மேல் குண்டு வீசினால் அவர்களை பூமியிலிருந்து நிர்மூலமாக்கி விடுவதாக கிரடி அவர்களுக்கு செய்தி அனுப்பியிருந்தார். புரிகிறதா? அவர்களோ அதை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் அதற்கான நேரமோ வரவில்லை. பாருங்கள், புரிகிறதா? அறிவாளிகளான கல்வி அறிவு பெற்ற போதவர்கள், சுவிசேஷர்கள் அதை வேறொருவர் மேல் சுமத்திட முயற்சிப்பதை நாம் கண்டறிகிறோம். பாருங்கள், ஏன் பிலாத்து, ஒரு நிமிடம் பொறுங்கள், இந்த மனிதன் என் மனைவி என்னிடம் ஆளுநருக்கு சொன்னால், உண்மை குறித்து நான் எவ்வளவோ சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா? நானோ ஆர்வம் கொண்டிருக்கிறேன். நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஐயா, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? நீர் என் கரங்களில் இருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. அவன் சொல்லியிருப்பான், அவனே சொல்லியிருப்பான், அவன் நீர் மேசியாவா, நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவரோ, நீர் சொன்னபடியே நீரே அதை கூறிவிட்டீர் என்றார். அப்பொழுது அவன், நீர் யூதருடைய ராஜாவா என்று உண்மையாக எங்களுக்கு சொல் என்றான். அதற்கு அவரோ, அந்த நோக்கத்துக்காகவே நான் பிறந்தேன் என்றார். பிலாத்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காண முடியவில்லை, பாருங்கள், நான் அவரை என் கரங்களில் இருந்து கழுவி விடுகிறேன் என்றான். அவர் அவனுக்கு மாற்றுதரம் அருளினார், ஆனால் அவனோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அது அவருடைய மதிப்பை குறைத்துவிடும். எனவே அவரை மாகாண போதகரிடம் அனுப்பி அவர் அதை குறித்து என்ன செய்வார் என்று பார்க்கலாம் என்று எண்ணினான். பார்த்தீர்களா? இப்பொழுதும் அதே காரியம்தான். மறுபடியும் அந்த பிரச்சனை எழுப்புகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? உங்கள் ஞானஸ்தான முறையை மாற்றலாமா, அல்லது நீங்கள் இதை செய்யலாமா, அல்லது இதை செய்யலாமா என்று போதகரிடம், பேராயரிடம், அல்லது வேறு யாரிடமாவது கேட்கப் போகிறீர்களா? நீங்கள் அவனமாய் பார்க்கிறீர்கள். நிச்சயம் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அதை உங்களிடமே திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் வெளியே உதைத்து தள்ளப்படுவீர்கள். புரிகிறதா? அது ஜனங்களின் மதிப்பை குறைத்துவிடும். ஆம், அவர்கள் நினைக்கிறார்கள் ஸ்தாபன ஆலோசனை சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. பிலாத்து ராயனிடம் அனுப்பினது போல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ராயன் அதை மறுபடியும் பிலாத்துவின் கரங்களில் சமர்ப்பித்தான். அவர்கள் அவரை அவர்களுடைய ஸ்தாபன தலைவர்களிடம் தள்ளிவிட பார்க்கிறார்கள். ஆனால் அது கிரியை செய்யாது. அந்த தந்திரம் ஒருபோதும் கிரியை செய்யவில்லை. அது கிரியை செய்யாது. அது பிலாத்துவிற்கு கிரியை செய்யவில்லை. அது உங்களுக்கும் கிரியை செய்யாது. அது யாருக்குமே கிரியை செய்யாது. இப்பொழுது இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில், சரியா கூறினால், மூன்றாவதாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை புறக்கணிக்க வேண்டும். அவரை நீங்கள் உங்கள் கரங்களை விட்டு தள்ளிவிட முடியாது. அவரை நீங்கள் வேறொரு முறையிடமோ அல்லது வேறு எதற்கோ தள்ளிவிட முடியாது. அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிலாத்து அதே பிரச்சனையுடன் அங்கு நின்று கொண்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், நான் அதை நிரூபிக்க என் கரங்களை கழுவிடுவேன் என்று கூறினது போலவே அவன் மறுபடியும் வந்து நியாய தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருந்தான். அவனுக்கோ சாக்கு போக்கு இடமில்லாமல் போயிற்று. அவனோ, பாருங்கள், நான் என் கைகளை விட்டு அவரை உதர முடியாமல் போனால் நான் அவரை ராயரின் கரங்களில் கொடுத்து விடுவேன் என்று சொல்ல முயன்றான். அது அவனிடமே திரும்ப வந்தது. அது உங்களுக்கும் தனிப்பட்ட நபர் என்ற முறையில் நடந்தே தீரும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் தாயார் செய்ததை அல்ல, உங்கள் தகப்பனார் செய்ததை அல்ல, உங்கள் போதகர் செய்வதை அல்ல, சகோதரன் பிரணாம் செய்வதை அல்ல, வேற எதையும் அல்ல. அது உங்கள் கரங்களில் உள்ளதே. அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை, ஏனென்றால் உங்கள் கரங்களில் ரத்தம் உள்ளது, அது தேவனுடைய ரத்தமாய் உள்ளது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அவரை சிலுவையில் அறைந்த குற்றத்தை செய்ய போகிறீர்களா? பாருங்கள், அவரை நீங்கள் சிலுவையில் அறையலாம், உங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள், அவரை நான் வேறொருவரிடம் தள்ளிவிடுகிறேன், இந்த சபை காரியங்களுடன் எவ்வித தொடர்பு கொள்ள விரும்பவில்லை எனலாம். உங்களால் அதை செய்ய முடியாது. அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார், அது உண்மை. உங்களால் அதை செய்யவே முடியாது. நான் முழுவதையும் மறந்து விடுவேன், உங்களால் அதை செய்ய முடியாது. அது இன்னமும் உங்கள் கரங்களில் உள்ளது. பாருங்கள், நான் என் போதகர் இப்படி எனக்கு போய்த்திருக்கிறார் என்று சொல்லிவிடுவேன், அது உங்களிடம் திரும்ப வந்துவிடும். அது உங்களுக்கானது, அதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் அவரை புறக்கணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தை செய்ய வேண்டும். என்ன? அவைகளில் ஒன்றுக்கு வர வேண்டும். இப்பொழுது என்ன? இயேசு பரிசேயர்களிடம் கூறினது போல அவர், நீங்கள் குருடான பரிசேயர்கள் என்றார். பாருங்கள், இன்றைக்கும் அதையே கூறுவார். குருடான மத போதகர்களே, உங்களால் கம்யூனிசத்தின் காலத்தை நிதானிக்க முடிகிறது. நீங்களோ அதற்கு அவ்வளவாய் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நிர்மூலமாக்க தேவனை எழுப்பியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வேத வாக்கியங்களை அறியாதவர்களாய், பாருங்கள், நீங்கள் கம்யூனிசம் உலகத்தை கைப்பற்றப் போகிறது என்று நீங்கள் நிதானித்து அறியுங்கள். அதை நீங்கள் காணலாம். அதை உங்களால் நிதானிக்க முடியும். நாம் பேசும் பொருள்கள் அனைத்துமே கம்யூனிசத்தின் பேரில் கம்யூனிசத்தை அடித்து துரத்துங்கள் என்பதாக. அதை கேட்டு கேட்டு எனக்கோ போதும் என்றாகிவிட்டது. நானும் கூட கம்யூனிசத்துக்கு விரோதமானவன். நான் நிச்சயமாக அதற்கு விரோதமானவன். ஆனால் நான் அதை காட்டிலும் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கும் மனிதன் அல்லது ஸ்திரீக்கு அதிகம் விரோதமானவன். நீங்கள் போதகராய் இருந்தாலும், நீங்கள் யாராய் இருந்தாலும், ஒரு கம்யூனிஸ்டை காட்டிலும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அதிகமாக கடன்பட்டிருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் ஒன்றும் அறியாதவன். அவனுக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்களோ அறிந்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். பாருங்கள், கம்யூனிஸ்டின் காலத்தை உங்களால் நிதானிக்க முடிகிறது. ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தின் அடையாளத்தை உங்களால் நிதானிக்க முடியவில்லை. இயேசு பரிசேயரை நோக்கி, நீங்கள் மாயக்காரரே, நீங்கள் வெளியே சென்று வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியன் சிகப்பாக இருக்கிறது, அது அஸ்தமனமாக கொண்டிருக்கிறது என்றும், நாளை மோசமாக இருக்கும் என்றும் சொல்கிறீர்கள். வானம் தெளிவாக இருந்தால் நாளை தெளிவான நாளாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள். காலங்களின் அடையாளங்களை உங்களால் நிதானித்து அறிய முடிகிறது. இல்லை, வானத்தின் தோற்றத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரிகிறது, ஆனால் காலங்களின் அடையாளங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றார். அதோ அவர் அங்கிருந்தார், மேசியா. அவர்கள் அவரை புறக்கணித்தனர். நாம் எப்பொழுதும் கம்யூனிசத்தை குறித்தும் அதை போன்ற வேறு ஏதாவது ஒன்றை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காலத்தின் அடையாளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், அதை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறோம். அதை தள்ளிவிடுகிறோம். இப்பொழுது அவிசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டிருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தில் கூறப்பட்டுள்ள காலத்தின் அடையாளத்தை கண்டு அதை புரிந்து கொள்ள தவறுகின்றனர். உங்களுக்கு புரிகிறதா? நான் இப்பொழுது வேகமாக முடிக்க வேண்டும், நேரமாய் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய பிதாக்கள் செய்தது போல அவர்களும் செய்கின்றனர். இன்று அதே காரியம்தான். இப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டது, தீர்மானம் செய்ய வேண்டியதாய் உள்ளது. அதை நீங்கள் எப்படியும் செய்தாக வேண்டும். பாருங்கள், மறுபடியும் வார்த்தையை சிலுவையில் அறையப் போகின்றீர்களா அல்லது என்ன செய்யப் போகிறீர்கள்? வார்த்தை சிலுவையில் அறையப்பட வேண்டியது சமீபமாய் உள்ளது. ஸ்தாபனத்தின் நிமித்தம் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை சிலுவையில் அறைந்து அதை நிறுத்தி விடுவது, பிலாத்து செய்தது போல அதை வேறொருவரிடம் தள்ளிவிடுவது. இப்பொழுது தனிப்பட்ட நபர் என்னும் முறையில் கிறிஸ்து எனப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் நேற்றும் நோவாவின் காலத்தில் வார்த்தையை அபிஷேகித்த அதே கிறிஸ்து, அதே கிறிஸ்து தான் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமாக இருந்தார். ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் விட்டுவிட்டு அறிவின் விருட்சத்தின் கனியை புசித்தாள். அவள் ஜீவ விருட்சத்தை ஏற்காமல் மரண விருட்சத்தை ஏற்றாள். நோவாவின் காலத்திலும் அவர்கள் அதையே செய்தனர். தீர்க்கதரிசிகளின் காலத்திலும் அவர்கள் அதையே செய்தனர். கிறிஸ்துவின் நாட்களிலும் அவர்கள் அதே காரியத்தை செய்தனர். இதோ இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலத்தை குறித்து பேசினர். அது நிறைவேறின போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் ஸ்தாபன காரணங்களையும் உலகத்தின் ஞானத்தையும் ஏற்றுக்கொண்டனர். தனிப்பட்ட நபர் என்னும் முறையில் நீ என்ன செய்ய போகிறாய்? பிலாத்துவுக்கு அவரை தன் கரங்களில் இருந்து போக்கிவிட முடியவில்லை. நான் முடிக்கப் போகிறேன். உண்மையாகவே சற்று நேரம் அமைதியாயிருந்தார். பிலாத்து அவரை தன் கரங்களில் இருந்து போக்க முடியவில்லை. அவன் தன் திட்டங்களை கையாண்டி செய்ய முனைந்தது போல நீங்களும் அவ்வாறு செய்து அவரை போக்க முடியாது. அவனால் போக்க முடியவில்லை. முடிவில் பிலாத்துக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? அவனோ தன் சிந்தையை இழந்து விட்டான். அவனுக்கு காதுகளில் விழுந்ததெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை குறித்தும் ஜனங்கள் செய்த ஆர்ப்பாட்டம் மாத்திரமே. முடிவிலோ அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. நார்வேயில் ஒரு கதையை அவர்கள் கூறுகின்றனர். இல்லை, நான் உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். சுவிட்சர்லாந்தில் அங்கு நான் மிஷினரியாக சென்றிருந்த போது பெரிய வெள்ளிக்கிழமை என்று அங்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கூடுவதாக கூறுகின்றனர். பிலாத்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு குளம் அங்கு உள்ளதாம். அந்த தண்ணீரில் தான் அவன் விழுந்து முடிவில் தற்கொலை செய்து கொண்டானாம். ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் பிற்பகல் 3 மணிக்கு தண்ணீர் நீல நிறமாக மாறி பிலாத்துவின் பிணமிருந்த இடத்தில் அது கொதிக்க தொடங்குகின்றதாம். அவன் அதை புறக்கணித்தான். அவனுடைய கரங்களில் இன்னும் இரத்தப்படி உள்ளது. அவன் புறக்கணித்தான். அவன் தண்ணீரினால் கழுவி மறுத்தான். அவரை நீங்கள் உங்கள் கரங்களில் இருந்து கழுவிட முடியாது. அதை கழுவி சுத்திகரிக்க எந்த தண்ணீரும் வண்ணானின் சோப்பும் கிடையாது. அவர் உங்கள் கரங்களில் இருக்கிறார். அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இதுதான். நீங்கள் அவரை உங்கள் கரங்களில் இருந்து கழுவிட முடியாது. அவரை வேறு யாரிடமாவது தள்ளிவிட முடியாது. நீங்கள் அதை கட்டுக்கதையாக தள்ளிவிட முடியாது. அப்படி செய்ய உலகில் எந்த வழியுமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, அதை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதாகும். அந்த விதமாகவே அவரை உங்கள் கரங்களில் இருந்து போக்க முடியும். அல்லது உங்களுடைய கரங்களிலேயே வைத்திருந்து நியாயத்திற்கு நில்லுங்கள். அது ஒன்று மாத்திரமே உங்களால் செய்ய முடியும். பிலாத்துவின் முடிவு பயங்கரமானது. அவரை தங்கள் கரங்களில் வைத்திருப்பவர்களுக்கு நேரிடும் நிலையை குறித்து வார்த்தை கூறுகிறது. அதை நான் படிக்கப் போவதாயிருந்தேன். ஆனால் அது அவர்கள் மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி கதறினார்கள். ஆனால் அவர்களுடைய ஜபங்கள் நேரம் கடந்த பிறகு ஏறெடுக்கப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், அவர்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கிரியின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்பார்கள். உயர்நீதிமன்றத்துக்குள் நடந்து அங்கு உட்கார்ந்திருக்கும் நீதிமன்ற குழுவினரின் கோபமான கண்களையும் மற்றவர்களையும் காணும் போது என்ன செய்வார் என்று நினைக்கிறீர்கள்? என்ன நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தெரியும். அந்த வாயு அறை அல்லது தூக்கு கயிறு அல்லது வேற ஏதாவதாக இருக்கும், அவனதை சந்திக்க வேண்டும். உங்கள் கரங்களில் ரத்தத்தை கொண்டவர்களாய் அதை நீங்கள் புறக்கணித்து நரகம் நித்திய அழிவு உங்களுக்காக காத்திருக்கிறது என்று அறிந்து நீங்கள் அங்கு நடந்து செல்லும் போது எப்படி இருக்கும்? பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த ஜபங்களோ கால தாமதமானதாயிருக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், பாவம் என்பது அவிசுவாசம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் அவிசுவாசித்தால், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. அதை குறித்து அறிந்திருந்தாலே போதும், சத்தியத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் அதாவது ஓ இல்லை இல்லை, பாருங்கள், நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்று கூறவில்லை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியும் இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியம் நமக்கு எடுத்துரைக்கப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாக விசுவாசித்தால் இனி ஒருபோதும் இரக்கமே கிடையாது, இனி இரக்கம் காண்பிக்கப்பட மாட்டாது. இந்த ஒளிநாடாவை கேட்கும் போதகரே, இதை குறித்து என்ன? இந்த ஒளிநாடாவை கேட்கும் சபையின் அங்கத்தினரே, இதை குறித்து என்ன? நீங்கள் மனப்பூர்வமாக விசுவாசித்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் கைகளில் இருந்து அதை கழுவிட முடியாது. அதை நீங்கள் தலைமை அலுவலகத்தின் மேல் சுமத்திவிட முடியாது. அது மீண்டும் உங்களிடமே திரும்பி வரும். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து என்ன? அந்த நாளில் நீங்கள் எந்த நிலையில் நிற்கப் போகிறீர்கள்? அவர் உங்கள் கரங்களில் இருக்க வேண்டும் அல்லது உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். இவ்விரண்டில் ஒன்று. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த கொலையையும் அந்த மனிதனின் இருதயத்தில் அலைபாயும் எண்ணங்களையும் நீங்கள் எண்ணி பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். அவன் என்ன செய்திருக்கிறான்? அவன் அதை செய்துவிட்ட பிறகு அதை தாமதமாக உணர்ந்தான். பாருங்கள், அவனுக்கு தருணம் இருந்தது. அவன் சுயாதீனமுள்ள அமெரிக்க குடிமகனாய் பிறந்தான். அவன் ஒரு அமெரிக்கன். ஆனால் ருஷியனாக ஆவதற்கு அவன் தன் பிறப்புரிமையை விற்றுப்போட விரும்பினான். அது அவனையே பாதித்து விட்டது. அவன் ருஷிய பெண் ஒருத்தியை மணந்தான். இப்பொழுது அவன் கியூபா நாட்டின் கம்யூனிச கட்சியின் சுதந்திர கருத்துடையவன். சுயாதீனமாக சிந்திக்கும் குழுவினரோ நான் சுயமாக சிந்திக்கிறேன் என்கின்றனர். உங்களுக்கு அந்த விதமான எந்த சிந்தனையும் உண்டாகக்கூடாது. கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சுதந்திரமாக சிந்திப்பவர்கள் அல்ல. சுதந்திர சிந்தனை என்பது கூடாது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. நாம் ஜெபம் செய்வோமாக. இவைகளை சிந்தித்து பாருங்கள். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்று காலை நம் மத்தியில் நான் பேசினதை கேட்டவர்களும் இதை ஒலிநாடாவில் கேட்கப் போகிறவர்களும் இன்று காலை இங்கிருப்பவர்கள், நீங்கள் தேவனிடம் சரியாக இல்லை என்றும் நீங்கள் அவருடைய ஆவியினால் பிறக்கவில்லை என்றும் அறிந்திருந்து நீங்களோ ஒரு கால் நான் அறிக்கை செய்திருக்கிறேன் எனலாம். நான் கூறுவது அதை குறித்தல்ல. தேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? நீங்களோ ஆம், நான் அறிக்கை செய்திருக்கிறேன், ஆம், நான் விசுவாசிக்கிறேன் எனலாம். பிலாத்துவும் கூட அப்படி செய்தான். நிச்சயமாக நான் அறிக்கை செய்கிறேன். இந்த நீதிமானை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் அந்த விதமாக அவரை கை கழுவி விட்டு விட முடியாது. இல்லை இல்லை, அவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவராக இராமல் பரிசுத்தாவி உங்களுக்குள் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்காமல் இருந்தால் அதை ஏன் இப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடாது? இதை உங்கள் கைகளில் இருந்து நீங்கள் ஒரு காலம் கழுவிட முடியாது. இந்த செய்தியைத்தான் நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்க வேண்டும். இந்த செய்தியை உங்கள் இதயத்தில் நீங்கள் கொண்டு வரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏற்றுமின்றி மாறாதவராய் இருக்கிறார் என்று அது உங்கள் காதுகளினூடாக தொனித்துக் கொண்டே இருக்கும். இன்று காலை இங்கு காணப்படும் கூட்டத்தினரிடையே தாங்கள் தவறாயுள்ளதை யாராகிலும் உணர்ந்து உங்கள் கைகளை உயர்த்த விரும்புகிறவர்கள், வீடு அழைப்புக்கு எங்களுக்கு இடமில்லை, ஜன நெருக்கடி இந்த இடத்தில் அதிகமாக உள்ளது, ஆனால் நீங்கள் சகோதரன் பிரணாம் அவர்களே எனக்காக ஜெபியுங்கள், தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று மாத்திரம் சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கையை நான் காண்கிறேன். அதாவது இங்கேயே தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளி என்றும் என் குற்றத்தை நான் உணர்கிறேன் என்றும் அவர் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரை என் கரங்களில் இருந்து போக்கி என் இருதயத்தில் நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கைகளை உயர்த்தி சகோதரன் பிரணாமே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்குள்ள அநேகரின் மத்தியில் 40-50 கரங்களை நான் காண்கிறேன். இன்று அழைக்கிறார், இன்றே அழைக்கிறார். அதை குறித்து யோசித்து பாருங்கள். அழைப்பது அவரே, இயேசு அழைக்கிறார், உங்களிடம் பேசுவது அவரே. நீங்கள் இதுவரைக்கும் பாவம் செய்து கொண்டிருந்து உங்கள் இருதயம் கடினப்பட்டு நீங்கள் அதாவது அதை ஒருபோதும் கேட்க முடியாத நிலையை அடைந்திருக்கிறீர்களா? சிறுவனாக சிறுமியாக இருந்த போது அதை கேட்டிருப்பீர்கள். அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உங்களில் உண்டாயிருக்கும். ஆனால் அதை நீங்கள் தள்ளி போட்டீர்கள். உங்கள் இருதயம் கடினப்பட்டு கொண்டே வந்தது. அதை இனி ஒருபோதும் கேட்க முடியாத நிலையை நீங்கள் அடைந்து
விட்டீர்களா?
ஆஸ்வால்ட் இன்று காலை உள்ள நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? உங்களுடைய அதாவது நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? நான் முடிப்பதற்கு முன்பு, நான் ஜபத்தை ஏறதுக்கு முன்பு வேறு யாராகிலும் இருக்கிறார்களா? ஒருபோதும் உங்கள் கைகளை உயர்த்தாதவர் கட்டிடத்தில் எங்காகிலும் இருந்து சகோதரன் பிரணாமே நீர் முடிவான வார்த்தைகளை கூறிவிட்டபடியால் நான் உணர்கிறேன் என்று கூற விரும்புகிறீர்களா? வெளியில் உள்ள யாராகிலும், தாழ்வாரங்களில் ஜன்னல்களை சுற்றிலும் நிற்பவர்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை. வாலிப பெண்ணே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை நான் பார்த்து விட்டேன். ஸ்திரீயே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் எங்களுடனா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள சிறுவனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சிறுமியே, ஆம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் உள்ள ஐயா, ஆம், இப்பொழுது நாம் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. நாம் மிருதுவாக இயேசு அழைக்கிறார் என்னும் பாடலை பாடும்போது இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் கர்த்தாவே, பாவியாகிய மாய்மாலக்காரனாகிய என் மேல் கிருபையாயிரும். கர்த்தாவே, நான் ஒரு சபை அங்கத்தினன், ஆனால் நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு தேவை, எனக்கு உதவி செய்யும், உம்மை நான் சேவிப்பேன். இப்பொழுதோ நான் அதை வாக்கு கொடுக்கிறேன், நீர் எனக்கு வேண்டும் என்று நான் கை உயர்த்தியுள்ளேன். இப்பொழுது உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என் இருதயத்தை உயர்த்துவீராக. அப்பொழுது உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சரணத்தை நான் மறுபடியும் பாடும்போது நீங்கள் அப்படி செய்வீர்களா? இன்றே அழைக்கிறார், இன்றே அழைக்கிறார். உங்கள் சொந்த விதத்தில் இப்பொழுது ஜெபியுங்கள், இப்பொழுது ஜெபியுங்கள். இயேசு அழைக்கிறார், அது அவர் பேசிக் கொண்டிருக்கிறதாக. அந்த காரணத்தினால் தான் நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்கள். இன்று உருக்கமாக அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஓ, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். இப்பொழுதே அவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரே, நான் குற்றவாளி, உம்முடைய ரத்தம் என் கரங்களில் உள்ளது, நான் ஒரு பாவி, அது என் கரங்களில் இருக்க பிரியப்படவில்லை, அதை நான் கழுவிட முடியாது. அநேக ஆண்டுகளாக நான் முயன்று வந்திருக்கிறேன். பிலாத்துவை போல் உம்மை புறக்கணித்து விட்டு வேறு யாரிடமாவது அனுப்ப நான் முயற்சிக்கப் போவதில்லை. நீர் எனக்கு வேண்டும், இப்பொழுதே என் இருதயத்துக்குள் கர்த்தாவே வாரும். உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு சாயலை போல் எனக்கு முன்பாக நீர் அங்கு நிற்பதை நான் காண்கிறேன். விசுவாசத்தினால் நீர் என்னை மன்னித்து விட்டீர் என்று அறிந்தவராய் நான் உமக்குள் நடந்து வருகிறேன். இன்று முதல் நீர் என் இருதயத்தில் இருக்கப் போகிறேன். இன்றைக்கு எல்லோரும் ஜெபியுங்கள். இயேசு அழைக்கிறார், அவர் மென்மையாக இன்று அழைக்கிறார். பரலோக பிதாவே, இந்த சிறு செய்தி முடிந்துவிட்டது. இப்பொழுது தீர்மானங்கள், இன்று காலை நீதிமன்றம் அமர்ந்துள்ளது. தேவ தூதர்கள் அறைகளில் ஒன்று கூடியுள்ளனர். இங்கு மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் நித்திய ஜீவனின் ஊற்றாயிருந்தார். கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அவர் பாதாளத்திலிருந்தும் கல்லறையிலிருந்தும் தம்மை அவிழ்த்துக் கொண்டு உன்னதத்திற்கு ஏறி சென்றார். இன்று அவர் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, எங்கள் கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் எங்களுடைய ஜனங்கள் அநேகரை கட்டி வைத்துள்ளன. பாவம் அவர்களை கட்டி வைத்துள்ளது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் விடுதலையாக விரும்புகின்றனர். அவர்கள் பிலாத்துவை போல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரை அவர்கள் யாராவது ஒருவரிடம் தள்ளிவிடுவதற்கு பதிலாக அவர்களோ தங்கள் கரங்களை உயர்த்தி, கர்த்தராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், இனி ஒருபோதும் நான் உம்மை என்னிடத்திலிருந்து கை கழுவி விட்டு விட மாட்டேன், என்னால் அப்படி செய்ய முடியாது, நீர் இன்னும் என் கரங்களில் இருக்கிறீர், நான் கழுவி கழுவி பார்த்தேன், உம்மையோ போக்க முடியவில்லை, ஆனால் இப்பொழுது உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் எனக்கு தேவை. கர்த்தாவே, நான் உம்மை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தாவே, என் பாவங்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும். பிதாவே, நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசத்தை எனக்கு அருளும் என்று கேட்கிறார்கள். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் தலைகளை வணங்கி இருக்கும் போது விசுவாசம், விசுவாசத்தின் மூலமாக தேவனே, நான் உத்தமமாயிருக்க நீர் எனக்கு உதவி செய்யும்.
But knowing that you promise that he that will come to me, I will in no
way. ஆனால் நீர் வாக்குப்பண்ணினதை, அதாவது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுத்து அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன். பரிசுத்த யோவான் 5:24 உண்மையான அர்த்தத்தை, அதாவது உண்மையான, அதாவது என் வசனத்தை கேட்டு என்பது, என் வசனத்தை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு என்றே அர்த்தம். என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் நியாய தீர்ப்புக்கு அழைக்கப்பட மாட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஆசுவாளை போல் ஆக்கிரை தீர்ப்படைய மாட்டீர்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டு மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டீர்கள். ஆண்டவரே, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, அது ஏன் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது நடந்துவிட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை என் இதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் போய்விட்டது. இப்பொழுது நான் சுயாதீனமாக நீர் கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்று சொல்ல முடியும். இதை இப்பொழுதே ஏற்றுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கி இருப்பதோடு அதை விசுவாசித்து சற்று முன்பு உங்கள் கரங்களை உயர்த்தின நீங்கள் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவின் சாயல் அங்கே நின்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்டு அதற்குள் பிரவேசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தினால் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று விசுவாசியுங்கள். இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகி நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நடக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு சாட்சியாக நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தின் மூலம் அதை என் முழு இதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. அதை இப்பொழுதே நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் காணும் எல்லோருமே கரங்களை உயர்த்தியுள்ளது போல் தோன்றுகிறது. இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், நீங்கள் நல்லவர்கள் அல்ல. நீங்கள் ஒருபோதும் நல்லவர்களா இருந்ததில்லை. நீங்கள் நல்லவர்களா இருக்க முடியாது. ஆனால் இயேசு நல்லவர்கள் அல்லாதவர்களுக்காக மரித்தார். சகோதரன் பிரணாமே, நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, இப்பொழுது போதகரே, தண்ணீர் தொட்டி திறக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஞானஸ்தானம் ஒழுங்கான முறையில் இருக்கும். நீங்கள் ஞானஸ்தானம் பெற விரும்பினால், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் பட்டப்பெயர்களை உபயோகித்து ஞானஸ்தானம் பெற்றிருந்தால், நீங்கள் உண்மையில் இதை நான் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் கூற விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறவே இல்லை. நீங்கள் பெறவே இல்லை. ஏனெனில் அவர் கூறினதின்படி நீங்கள் செய்திருக்கவில்லை. அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். அந்த பட்டப்பெயர்கள் மாத்திரம் உங்கள் மேல் கூறப்பட்டிருந்தார். அவர் இந்த பட்டப்பெயர்களை கூறுங்கள், இந்த நாமங்களை கூறுங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அது வேதத்தில் ஒருபோதும் செய்யப்படவில்லை. அது அந்த விதமாக செய்யப்படவில்லை. இயேசு கூறின விதமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்பதே ஆகும். திறவுகோள்களை வைத்திருந்த பேதுரு அதைத்தான் கூறினார். நிசாய ஆலோசனை சங்கம் அமைக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும் ஒவ்வொரு அப்போஸ்தலனும் சபை முழுவதுமே, அதாவது ரோமன் கத்தோலிக்க சபைதான் நாமத்துக்கு பதிலாக பட்டப்பெயர்களை ஏற்றுக்கொண்டது. நீங்கள் ஸ்தாபனமாகிய ரோமன் கத்தோலிக்க கோட்பாடுகளினால் ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறீர்கள். இவ்விரண்டில் ஒன்று. அது உங்கள் கரங்களில் உள்ளது. அதை நீங்கள் கழுவிட முடியாது. அது அங்குள்ளது. இப்பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இசைக்கருவியில் இசைப்பு வரும். இசைப்பேடையை இசைப்பு வரும். இந்த புகழ்பெற்ற பண்டைய பாடலை இசைக்கும் பொழுது நான் உங்களை கேட்கவில்லை. என் விசுவாசம் உண்மையே நோக்குகிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக இரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது எனக்கு செவிகொடும். என் குற்றம் அனைத்தையும் போக்கியருளும். இந்நாள் முதல் நான் முழுவதும் உம்முடையவனாய் இருக்கட்டும். யாருமே கட்டிடத்தை விட்டு போக வேண்டாம். இப்பொழுது பயபக்தியுடன் நின்று அவரிடம் இப்பொழுது நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துவோமாக. என் விசுவாசம் உம்மை நோக்குகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக இரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது எனக்கு செவிகொடும். என் பாவம் அனைத்தும் போக்கியருளும். ஓ, இந்நாள் முதல் நான் முழுவதுமாக முழுவதும் பரிபூர்ணமாய் உம்முடையவராய் இருக்கட்டும். என் வாழ்க்கையை இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் தண்ணீர் ஆயத்தமாயிருக்கும். இப்பொழுது உங்களால் ஞானஸ்தானம் பெற முடியவில்லை என்றால், இன்றிரவு நாங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுப்போம். பிற்பகல் முழுவதும் அதை குறித்து சிந்தியுங்கள். உங்கள் கரங்களில் உள்ளது. அதை போக்குவதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதே. பாருங்கள், ஆமையா, நாம் நம்முடைய தலைகளை வணங்கும் போது அதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து இப்பொழுது தீர்மானம் உங்களுடைய இதயத்தில் உள்ளது. அவர் வழக்கு விசாரணையில் இருக்கிறார். வார்த்தையானது சிலுவையிலே அறையப்பட ஆயத்தமாய் உள்ளது. கிறிஸ்து வழக்கு விசாரணையில் இருக்கிறார். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என் வழிகாட்டியாயிரும். இருள் பகலாக மாற கட்டளையிடும். துயரம் கண்ணீரை துடைத்தருளும். உம்மிடமிருந்து நான் எப்போதும் வழிவிலகாதிருப்பேனாக. இப்பொழுது நம்முடைய இருதயங்களை அதற்கு வணங்குவோம். நண்பர்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஒரு கால் புத்தகத்தில் உள்ள கடைசி பெயர் உங்களுடையதா இருக்கக்கூடும். நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். உண்மையாக இப்பொழுது ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்களில் அவரை புறக்கணித்தவர் யாராயிலும் இருக்கிறீர்களா? நினைவிருக்கட்டும், அது மீண்டும் ஒருபோதும் வராமல் இருக்கலாம். பிலாத்துவுக்கு மற்றொரு தருணம் இருக்கவில்லை. அவன் ரட்சிக்கப்பட எவ்வளவோ முயன்றான், அவனால் அதை செய்ய முடியவில்லை. அது அவனுடைய கரங்களில் இருந்தது. கிறிஸ்து எனப்பட்ட இந்நாளுக்கான அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?